கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்னம் அவர்களால் 1962 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா ஜெஃபர்சன்வில் இண்டியானாவில் உள்ள பிரன்னம் ஜபக்கூடாரத்தில் "ஐயா, இதுதான் முடிவின் அடையாளமா" என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் உங்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய விலையேற பெற்ற நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆராதனைக்குள் மறுபடியுமாய் இன்றிரவு இங்கே இருப்பதனால் மிகுக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் அது? ஓ ஆம், அது அருமையா இருக்கு, மிகவும் அருமையா இருக்கு. இன்று காலையில் நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைத்தேன், ஆதலினால் இன்றிரவு சீக்கிரமாய் முடித்தாக வேண்டும் என்று உணர்வு எனக்கு உண்டாயிற்று. என்ன, இன்று கொண்டிருப்பது எவ்வளவு சிரமமாய் இருந்திருக்கும், இன்றிரவும் கூட நிற்க வேண்டிய சிரமம் இருக்கும். எனவே உங்களுக்கு போதுமான இடவசதி உண்டாயிருக்கப் போவது என்பது அதிக தூரத்தில் இல்லை. பாருங்கள், சபை கட்டுதல் முடிந்த உடனேயே இருக்கும். இல்லை, இன்றிரவு நீண்ட நேரம் தங்கியிருக்க நாங்கள் திட்டமிடவில்லை, ஆனால் நாளை இரவு சிறிது தாமதிக்கலாம் என்று எதிர்நோக்குகிறோம். நாளை இரவு உங்களில் சிலரால் வரக்கூடுமானால், ஏனென்றால் நாளை இரவு கர்த்தரோடு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கப் போகிறது என்று நாங்கள் எதிர்பார்ப்போம். நாளை இரவு இங்கு சில அருமையான மனிதர்கள் இருப்பார்கள், எங்கள் எல்லாருக்கும் பேசுவதற்கு நேரம் உண்டாயிருக்கும். நாளை இரவு ராபோஜனம் நல்லறிவின் போது கொடுக்கப்படும், அதில் பங்கு பெற நீங்கள் இங்கே வருவீர்கள் என்பதை நான் நிச்சயமாக இருந்திருக்கிறேன். மற்றவர்களோ நெளிந்து கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டும் குடித்து வெறித்துக் கொண்டும் இப்படியா இருந்து கொண்டும் இருக்கும் வேளையில், நாமோ தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு வணங்கி ராபோஜனத்தில் பங்கு பெற்று நம்முடைய இருதயங்களை அவருக்கு பிரதிஷ்டை செய்து அர்ப்பணித்து வருடத்தை துவக்குவோம். நாளை இரவு நிச்சயமாக அருமையான பிரசங்கிமார்கள் இங்கே இருப்பார்கள். ஜார்ஜியாவில் இருந்து சகோதரன் பால்மர் இங்கே வருகிறார், ஒரு அற்புதமான பிரசங்கி. சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் நாளை இரவு இங்கு இருப்பார். சகோதரன் பீலர், சகோதரன் நெவில், ஓ என்ன 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 சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையான தேவனுடைய மனிதர்கள் இங்கு இருப்பார்கள். சகோதரன் வில்பர் காலின்ஸ் நமக்கு இங்கு மகத்தான செய்திகளை கொடுத்த அனைத்து சகோதரர்களும் இங்கு இருப்பார்கள். ஒரு கால் மற்றவர்களும் உள்ளே வரலாம், எனவே நமக்கு நாளை ஒரு இரவு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருக்கும். இதை சொல்லிவிட வேண்டாம் என்று என் மனைவி கூறினால், ஆனால் எப்படி இருந்தாலும் அதை நான் சொல்லியாக வேண்டும். மன்னிக்கவும், இன்று காலையில் அம்பையர் என்பதற்கு பதிலாக நான் எம்பையர் என்று கூறிவிட்டேன். அதோ அவர் ஆரம்பித்து விட்டாரே என்று பின்னால் இருந்து பில்லி கூறினான். அவனுக்கு ஒரு எம்பையர் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டேன், ஆனால் நான் அம்பையர் என்ற அர்த்தத்தில் கூறினேன். அந்த டச்சுக்காரனை பற்றி அவர்கள் கூறினது போலவே தான், உங்களுக்கு தெரியுமே, நான் கூறுகிற பிரகாரமாய் அர்த்தம் கொள்ள வேண்டாம், எந்த அர்த்தத்தில் கூறுகிறேனோ அதன்படியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் என்னை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினேன். இந்த பீடத்தின் பின்னிருந்து நான் கடந்த 30 ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன். இந்த ஜெபக்கூடாரத்தில் 30 வருடங்களாக நான் இருக்கிறேன். நீங்கள் நிச்சயமாய் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? ஓ என்ன, என்னுடைய பள்ளி படிப்பு நிச்சயமாக குறைவானது, என்னால் பேச முடியாது என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் கர்த்தருக்காக சத்தியத்தை முழக்கமிடுபவன். லான்சா வேதாகமத்தை மொழிபெயர்த்த சகோதரன் டாக்டர் லான்சா அவருடைய மொழிபெயர்ப்பில் இவ்வாறு கூறியுள்ளார் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சமயம் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் அங்கு இருக்கிறார் என்பதே நான் அறியாதிருந்தேன். முடிந்த பின்னர் அவர் திரும்பிய இடத்தில் வந்து ஊரும் துமி என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் அந்த வெளிச்சத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது இன்றைய மக்களுக்கு என்ன நேர்ந்தது என்று அவர் கூறினார். மொழிபெயர்ப்பாளர்கள் வேதத்தை சரியாக மொழிபெயர்க்க முடியாததன் காரணம், அவர்களது உயர்வான ஈடிஷ் பணியில் மொழிபெயர்த்தனர், ஆனால் இயேசுவோ சாதாரண ஜனங்கள் பேசுவது போன்று சாதாரண ஜனங்களிடத்தில் பேசினார் என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், லூக்காவில் அங்கே ஒரு வேத வாக்கியம் இருக்கின்றது, அதில் சாதாரண ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்றிருக்கிறது. அவர்களுடைய பாஷையில் அவர் பேசினார் மீண்டும் அபிதமாகவே இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்காக நாம் சந்தோஷமாயிருக்கிறோம். பெண்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன், ஆண்கள் நின்று கொண்டிருப்பதே நன்றாக இல்லை. அங்கே பையன்களும் பெண்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் மதுளை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்களே, நமக்கு போதுமான இடவசதி இல்லை. எனவே அடுத்த முறை நமக்கு கூட்டங்கள் நடக்கும்போது இந்த வாரத்துக்கு பின்னர் நமக்கு இடம் இருக்கும். நமக்கு தெரிந்த மட்டில் அடுத்தாற்போல் நமக்குள்ள கூட்டங்கள் ஏழு முத்திரைகள் என்று உங்களுக்கே தெரியும். கர்த்தருக்கு சித்தமானால் சபை கட்டிட வேலை முடிந்த உடனேயே அந்த கூட்டங்களை நாம் துவங்கலாம். நாம் மறுபிரதிஷ்டைக்காக உள்ளே வருகிறோம். ஒருகால் ஒன்று அல்லது ரெண்டு மூன்று வாரங்களில் கட்டிடம் முடிந்து ஏழு முத்திரைகளுக்கான கூட்டங்களை துவங்கலாம். எனவே அந்த சமயத்தில் நாம் ஒரு மகத்தான நேரத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம். பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறவர்களுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு முன்னதாகவே கூட்ட விவரங்களை தபால் மூலம் தெரியப்படுத்துவோம். இந்த கட்டிட வேலை பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முடிக்கப்படும் என்று கான்ட்ராக்டர் கூறியதாக பில்லி என்னிடம் இன்றிரவு கூறினார். சரி, அப்படி அவர் 10ஆம் தேதி முடிப்பாரே, ஆனால் நாம் 15ஆம் தேதியிலிருந்து துவங்குவோம். எனவே அவர்கள் முடித்த உடனேயே நாம் கூட்டங்களை துவங்குவோம். வயதான சகோதரி கீட் சற்று முன்பு என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். அழுது விடுவார்கள் போல் இருந்தது. அவள் சொன்னால், சகோதரன் பிரணாம், எங்களுடைய பழைய காரை எவ்வளவு முயன்று பார்த்தும் அதை ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை. எனவே நீர் வண்டி ஓட வேண்டும் என்று ஜெபம் செய்யும், நான் நாளைக்கு அங்கே வருகிறேன். எனக்கு தங்குவதற்கு அங்கு ஏதாகிலும் இடம் கிடைக்குமா என்று கேட்டாள். கவலைப்பட வேண்டாம், இங்கு நீங்கள் வந்தவுடன் தங்குவதற்கு ஒரு அறையை ஆயத்தமாக வைப்பேன் என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள், உம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆராதனையை நீர் ஒரு கால் நள்ளிரவு 12 மணி வரை நடத்தினால் நான் அதற்கு மேல் அங்கிருந்து புறப்பட விரும்பவில்லை என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், சகோதரி கிட் அவர்களுக்கு சுமார் 85 வயது இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் இன்னமும் ஊழியம் செய்கின்றனர். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு டேப் ரெக்கார்டரையும் உயிர்நாடா செய்தியும் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக வீடு வீடு சென்று அதை கேட்கும்படி செய்கிறார்கள். அவர்கள் ஊழியத்தை விட்டுவிடவில்லை, அதாவது ஊழியத்திலிருந்து அவர்கள் ஓய்வு பெறவில்லை. கடைசி மட்டுமாய் விசுவாசத்தை பற்றிக் கொண்டு கரத்தில் ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டு மறித்தலாய் இருக்கிறது. போக வேண்டிய வழியே அதுதான். அந்த விதமாகத்தான் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பின்னர் அவள் கூறினால், நான் நள்ளிரவு 12 மணிக்கு பெரும்பாதையில் வீடு நோக்கி சென்றால் குடித்து வெறுத்த பிசாசுகள் வண்டியை ஓட்டுகின்றனர். குடித்து எல்லா பக்கத்திலும் வண்டியை ஓட்டுகிறார்கள். பிசாசுகள் அங்குமிங்குமாக ஓடுகின்றன. எனக்கு மரணத்திற்கேற்ற பயம் உண்டாகிவிடும். அங்குமிங்குமாக பிசாசுகள் ஓடுகின்றன, எனக்கு மரணத்திற்கேற்ற பயம் உண்டாகிவிடும். சகோதரன் பேட், அவர் மைதானவர் தான். எத்தனை பேருக்கு சகோதரன் கிட்ட அவர்களை தெரியும்? பரிசுத்த தோற்றமளிக்கும் ஒரு சிறு உருவம். சற்று சிந்தித்து பாருங்கள், நான் பிறப்பதற்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னில் இருந்து அவளும் சகோதரன் கிட்டும் அந்த மலைகளின் மேல் தங்கியிருந்தார்கள். நானே வயது சென்றவனாகிவிட்டேன். அவர்கள் நாள் முழுவதும் துணிகளை துவைத்து ஒரு 15 அல்லது 20 சென்டுகள் காசு கிடைக்கும். அதை கொண்டு அவரை ஏதாவது இடத்திற்கு பிரசங்கிக்க அனுப்பும். கெண்டக்கியில் இருக்கும் நிலக்கரி சுரங்கங்கள் அன்றில் போய் பிரசங்கிக்க வேண்டுமானால் மலைகளின் மேல் போகும்போது யாராவது உங்களுக்கு காவல் புரிய வேண்டும். ஓ, என்னே, அப்படியானால் நான் யோசிப்பேன். நான் மட்டும் பூக்களின் படுக்கையின் மேல் பரலோக வீட்டிற்கு சுகமாக தூக்கிச் செல்லப்பட வேண்டுமா? மற்றவர்கள் பரிசு பெற போர் புரிந்து இரத்த கடலின் ஊடாக கப்பலில் போக நான் ஆளுகை செய்ய வேண்டுமானால் நான் போர் செய்ய வேண்டும். கர்த்தாவே, என் தைரியத்தை அறிவறியும். அதாவது அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு அவருடைய ஆதரவு தேவையாயிருக்கிறது. அதுதான் இன்றிரவு எனக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஒலி பரிவாகிக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஓ ஆம், குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. மன்னிக்கவும், இன்று காலையில் ஒரு சிறு சகோதரி குழந்தையுடன் இங்கு வந்திருந்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கூறினார். இன்றிரவு நிச்சயமாக அதை செய்யலாம் என்று நான் அவரிடம் கூறினேன். நாளை இரவு குழந்தைகள் பிரதிஷ்டை, சுகமளிக்கும் ஆராதனை, நம்மால் முடிந்த எல்லா காரியங்களையும் நாம் செய்யலாம். நமக்கு அருகபடியான நேரம் இருக்கு. இப்பொழுது இங்குள்ள சிறுவர்களிடமும் வாய்வரிடமும் ஒரு சிறு உதவியை நான் கேட்கப் போகிறேன். அது கடினம் என்று நான் அறிவேன். உங்களால் நீண்ட நேரம் அப்படியே நின்று கொண்டிருக்க முடியாது, ஏனென்றால் கால்கள் எல்லாம் மறுத்து போய்விடும். ஆனால் நானோ இதுவரையிலும் செய்திராத ஏதோ காரியத்தை இன்றிரவு செய்ய இங்கே அணுகியிருக்கிறேன். நான் பேச வேண்டும் என்று ஒருபோது நினைத்திராத அப்படிப்பட்டதான ஏதோ காரியத்தின் பேரில் நான் இப்பொழுது பேசப்போகிறேன். இக்காலையில் செய்திக்கு முன்னர் நான் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாததற்கு அதுவே காரணம். என்னுடைய முற்றிலுமானது என்ற செய்தியை நான் இன்னும் முழுவதுமாய் முடிக்கவில்லை. முடிக்க முடியும் என்றும் நான் நினைக்கவில்லை. ஒருபோதும் முடிக்க முடியாது என்று நம்புகிறேன். அவர் அவ்வளவு அற்புதமானவராயிருக்கிறார். ஆனால் இன்றிரவு நான் எனக்கு தெரியாத ஏதோ காரியத்தின் பேரில் பேசப்போகிறேன். தனக்கு தெரியாதிருக்கின்ற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசப்போகிறேன் என்று ஒரு ஊழியக்காரன் கூறுவதென்பது விசித்திரமாயிருக்கிறது. ஆனாலும் இந்த சபை ஒரு காலத்தை புரிந்து கொள்ளக்கூடும் என்பதால் என்னுடைய அறிவிற்கு தெரிந்தவரை நான் துணிகரமாய் பேசப்போகிறேன். உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கக்கூடிய யாதொன்றையும் எந்த காரணத்தினாலும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்க மாட்டேன். பின்னர் நான் நினைக்கிறேன், பையன்கள் இந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்கிறார்கள் என்று. இந்த ஒளிநாடா உங்களிடம் கிடைக்க நேரிட்டால் இந்த ஒளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களைத்தான் நினைவிருக்கட்டும். இதில் ஏதாவது உங்களுக்கு புதிராய் காணப்பட்டால் அக்காரியம் ஒளிநாடாவில் கூறப்பட்டிருந்தால் ஒழிய நீங்களாக எதையும் கூறாதீர்கள். ஒளிநாடாவில் கூறப்பட்டிருப்பதற்கு முரணாக நீங்கள் ஒன்றையும் கூறாதீர்கள். சர்ப்பத்தின் வித்து என்ற செய்தியின் பெயரில் அநேகரிடத்து கடிதங்கள் எழுதுகிறார்கள். அதில் நீர் இன்னின்னதை இன்னின்னதை கூறியிருக்கிறீர் என்றார்கள். நான் போய் ஒளிநாடாவை வாங்கி போட்டு கேட்டு பார்த்தேன். நான் அண்டவிதமாய் கூறவில்லை. பாருங்கள், ஜனங்கள் தவறாக காரியங்களை கணிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு சமயம் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்னர் கடற்கரை ஓரமாக தம்முடைய சீஷர்களோடு கூட நடந்து போய்க் கொண்டிருந்தார். யோவான் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். அவர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, இவனுக்கு என்ன நேரிடும் என்றனர். அதற்கு இயேசு, நான் வருவனும் அவனிருக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்றார். இயேசுவானவர் திரும்பி வருமட்டா யோவான் உயிரோடு இருக்கப் போகிறான் என்ற கருத்து அவர்களிடையே பரவியது. அது எப்படியாயிருந்தாலும் அவர் அதை அந்த விதமாக கூறவே இல்லை. பார்த்தீர்களா, அவர் அதை சொல்லவே இல்லை. நான் வருமளவும் அவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன என்றுதான் அவர் கூறினார். அவன் இருப்பான் என்று அவர் கூறவே இல்லை. ஆனால் பாருங்கள், தவறாக புரிந்து கொள்ளுதல் அது மிகவும் சுலபமானது. அதை செய்ததற்காக நான் யாரையோ குற்றப்படுத்துகிறேன் என்பதல்ல, ஏனென்றால் நானே அதை செய்திருக்கிறேன். எல்லா ஜனங்களும் அதை செய்கிறார்கள். கர்த்தரோடு கூட நடந்த அப்போஸ்தலர்களே அவரை தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை தெளிவாய் புரிந்து கொள்ளவே இல்லை. சரியாக கடைசியில் அவர்கள், இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம், இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எல்லாம் அறிந்தவர் என்றும் வேறு ஒருவரும் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசுவானவர், இப்பொழுதாவது விசுவாசிக்கிறீர்களா? இத்தனை காலம் கடிந்தாவது நீங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக உங்கள் மனதில் பதிந்து விட்டதா என்று கூறினார். அவர்கள் வெறும் மானிடர்களே, நாம் யாவரும் மானிடர்களே. எனவே நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஒருவேளை அது உங்களுக்கு சற்று குழப்பமாய் இருந்தால் ஒளிநாடாவை மீண்டுமாய் ஒருமுறை போட்டு கேட்டு பாருங்கள். கூர்ந்து அப்பொழுது கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்று நான் நிச்சயமாக அறிவேன். பின்பு சிறுவர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆமீன்களை சற்று நிறுத்திக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் அமைதியாயிருங்கள். ஏனெனில் இது எல்லாருக்கும் தெளிவாய் இருக்க வேண்டும். ஏனெனில் அநேகரிடம் ஒளிநாடாக்கள் இருக்காது. எனவே நீங்கள் இதை தெளிவாய் கேட்ட நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்த விதத்தில் நாம் பயபக்தியுடன் சுமார் 35 அல்லது 40 நிமிடங்களுக்கு நாம் அதை அணுகுவோம். ஏனென்றால் எனக்கு ஒரு நடுக்கமான பயங்கர நேரம் இது. ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. புரிகின்றதா? நான் அறிந்த மட்டில் இப்பொழுது நான் என்னுடைய ஊழியத்தின் இதுவரையில் இல்லாத ஒரு பயங்கரமான குறுகலான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எனவே வார்த்தையை நாம் அணுகுவதற்கு முன்பாக நாம் தலைவணங்குவோமாக. பரலோக பிதாவே, அப்படியானால் சில நாட்களுக்கு முன்பு நான் ஊகித்தல் என்ற பொருளின் பேரில் பிரசங்கித்தேன். ஊகம் என்பது அதிகாரம் இல்லாமல் துணிவு கொள்ளுதல் என்று பொருள்படும். ஒரு கால் இன்றிரவு கர்த்தாவே ஒரு காரியத்தை குறித்து எந்தவித தரிசனமும் இல்லாமல் நான் ஜனங்களுக்கு அதை வியாக்கியானிப்பதை நான் என்மேல் எடுத்துக்கொண்டேன். ஆகையினால் கர்த்தாவே, எந்த குறிப்புகள் திருத்தப்பட வேண்டுமோ அதை திருத்தும். என் வாயை மூடும் கர்த்தாவே. தானியேல் கெபியில இருந்தபோது சிங்கம் அவனை துன்பப்படுத்தாதபடி நீர் சிங்கங்களின் வாயை மூடினீர். கர்த்தாவே, நான் எதையாவது தவறாக வியாக்கியானிக்க ஒரு கால் முயற்சித்தால் ஓ என் வாயை மூட நீர் இன்னமும் வல்லமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆனால் சத்தியமாய் இருக்குமானால் அப்பொழுது கர்த்தாவே, நீர் அதை ஆசீர்வதித்து அதை வெளியே அனுப்பி வையும். சூழ்நிலைகள் உமக்கு தெரியும். இப்பொழுது சம்பவிக்க இருக்கிறது என்ன என்று உமக்கு தெரியும். அதன் காரணமாகவே நான் வருகிறேன். இந்த கடைசி நிமிஷத்தில் இந்த பீடத்தின் மேல் இந்த காரியங்களை வியாக்கியானிக்க நான் முயற்சிக்கிறேன். எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சிறிய சபையை நீர் ஆசீர்வதியும். இந்த கூரையின் கீழாய் தங்கியிருக்கும் இந்த கூட்டம், இந்த பட்டணத்தில் இங்கே எங்களோடு தங்கியிருக்கும் இந்த கூட்டம் அநேக நாடுகளிலிருந்து வருவர்களாய் இருக்கிறார்கள். சாயங்கால நேரங்கள் விழுந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கூடிவர எங்களுக்கு ஒரு ஸ்தலம் உண்டாயிருக்கிறதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உலகமானது அவலமாய் குழம்பி தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை கூட அறியாதிருக்கும் போது கர்த்தரின் நாமம் பலத்த துருக்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்பதனால் நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். அநேக வார்த்தைகள் அல்ல, ஆனால் ஒரு வெளிப்பாடு. எனவே பிதாவே, சூரியன் அஸ்தமிக்கும் போது சாயங்கால வெளிச்சம் உண்டாயிருக்கையில் நாம் அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில், சூரிய அஸ்தம நேரத்தில் ஜீவிக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காகவும் எங்களுடைய எல்லா இதயங்களிலிருந்தும் மிகுந்த பயபக்தியோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, காலங்களின் ஊடாக நீர் தரிசனங்களை காணும்படியாய் செய்தமைக்காக அவைகள் ஒவ்வொன்றும் பரிபூர்ணமாய் இருக்கவும் சொப்பனங்களின் அர்த்தங்களும் கூட சரியாக அந்த விதமாகவே இருக்கவும் செய்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே உம்மால் மட்டுமே அதை செய்யக்கூடும். ஏனென்றால் நாங்கள் அழிவுள்ளவர்களும் எல்லாரும் பாவத்திலே பிறந்தவர்கள் என்றும் எங்களிடத்தில் எந்த ஒரு பழுதில்லா காரியமும் கிடையாது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் உம்மாலே அப்படிப்பட்ட ஒரு காரியமாகிய ஒரு மானினை எடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலும் வார்த்தையாகிய தண்ணீரினாலும் கழுவி அந்த கரத்தை நீட்டி அந்த மனிதன் தன்னுடைய சுய சிந்தையை உபயோகிக்காமல் எல்லா காரியங்களையும் அறிந்தவரான கிறிஸ்துவின் சிந்தை உள்ளே வர அனுமதிப்பார்களாக. அது உள்ளே வந்து பேசவும் ஒரு கூடாரமாக உபயோகிக்கப்படும்படியாகும் ஆக்கினீர் என்பதை இங்கிருந்து பார்த்து பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சிறிய கூட்டத்தாரை இன்றிரவு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய போதகராகிய சகோதரன் நெவிலை, தேவனுடைய வீரமுள்ள ஊழியனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இங்கேயும் உலகம் முழுவதிலும் உள்ள மூப்பர்கள், தர்மகர்த்தாக்கள், கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஓ, இந்த பயங்கரமான மங்கலான இருண்ட நிழல்கள் கிறிஸ்துவத்தின் முகத்தின் மீது விடுகையில் நேரும் சமீபமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிவோம். ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும். சபையானது உயிரே எடுக்கப்படும். கர்த்தாவே துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆக்கியோனை நோக்கினவாறு நாங்கள் பவனியாய் அணிவகுத்து போவோமாக. இதை அறியும் கர்த்தாவே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முன் சென்று எங்கள் இருதயங்களில் வைக்கப்பட்டுள்ளவைகளை பொறுப்பேற்கும்படி செய்கையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து நீர் மகிமையை எடுத்துக்கொள்ளும். எங்களை உம்முடத்தில் உம்முடைய வார்த்தையுடன் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், ஆமென். இப்பொழுது உங்களிடத்தில் காகிதமும் பென்சிலும் இருந்தால் சில காரியங்களை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லது நீங்கள் விரும்புகிறதை குறித்துக் கொள்ளலாம். ஆயத்தமாய் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு ஒளிநாடாவில் கேட்கின்ற உங்களைத்தான் நீங்களும் கூட விரும்பினால் எந்த நேரத்திலும் வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் அதில் இருக்கின்ற முக்கியம் வேத வார்த்தைகளே. இன்றைக்கு ஒரு பகுதியை வாசிக்க அல்லது வேத வாசிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷங்களின் புத்தகத்திலிருந்து எடுக்க விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளபடி இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த வெளிப்பாட்டிற்கு முரணாயிருக்கிற எந்த ஒரு வெளிப்படுத்தலும் தவறாக இருக்கும். இது மறுபடியும் கூறுவதற்கு தகுதி வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன். இந்த வெளிப்படுத்தலுடன் பொருந்த முடியாத, இந்த வெளிப்படுத்தலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாத வேறு எந்த ஒரு வெளிப்படுத்தலும் தவறான வெளிப்படுத்தலாயிருக்கும். எதுவும் வேதபூர்வமாக அமைந்திருக்க வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின புத்தகத்தின் 10 ஒரு சில வசனங்களை, முதல் 7 ஒன்று முதல் 7 நான் வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி சம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுடக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்து நாட்களிலே அவன் எக்காலம் ஊற போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவர்களையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். இன்று இரவில் நான் பேசப்போகும் பொருளின் தலைப்பை ஐயன்மீர் இதுதான் முடிவின் அடையாளமா என்று அழைக்கலாம். சபைக்கு ஒரு மகிமையான நேரமும் ஆனால் அவ்விசுவாசிக்கு ஒரு பயங்கரமான நேரமுமா இருக்கின்றதான நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் யாவரும் அறிவோம். உலகம் உண்டானது முதல் இதுவரையிலும் இருந்திராததுமான மிகவும் ஆபத்தான நேரங்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனும் எந்த காலத்திலும் ஜீவித்திராததுமான அப்படிப்பட்டதான ஒரு நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் முடிவு. அது வானங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, அது பூமியின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு தினசரி பத்திரிகைகளும் அது எழுதப்பட்டிருக்கிறது. உங்களால் எழுதப்பட்ட கையெழுத்து வாசிக்க கூடுமானால் இதுதான் முடிவு. சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்து ஒரு நாட்டின் முடிவை அறிவித்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் ஜீவித்தார்கள். ஆனால் நாமோ சுவற்றில் எழுதப்பட்ட கையெழுத்து காலத்தின் முடிவை அறிவித்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா தேசங்களுக்கும் பூமியின் எல்லா காரியங்களுக்கும் முடிவு காலம் சமீபத்தில் இருக்கிறது. எனவே வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து நாம் எந்த மணி வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிய வேண்டியவளாயிருக்கிறோம். எப்பொழுதும் ஒரு உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசியானவன் வேத வார்த்தைகளுக்குத்தான் போவான். ஆகையினால் அது ஆண்டவிடமாகத்தான் சம்பவிக்கும் என்று அவன் முற்றிலுமாக நம்புகிறான். பழைய ஏற்பாட்டில் வார்த்தையை கொண்டிருந்த தீர்க்கதரிசியானவன் எப்பொழுதும் எங்கேயாவது இருப்பான். அவன் வார்த்தையில் நிலை கொண்டிருப்பான். தரிசனங்களுக்காக அவன் தேவனிடத்தில் காத்திருப்பான். அவனுடைய தரிசனம் ஒரு கால் வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அப்பொழுது அவன் தரிசனம் தவறானதாகும். தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு கொண்டு வரும் மார்க்கமாய் அது இருக்கின்றது. அங்கே பின்னாக இருக்கிறவர்களே, உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்கிறதா? எங்கே துவங்குவதென்றே எனக்கு தெரியவில்லை. இந்த ஜெபக்கூடாரம்தான் என்னுடைய முதலாவது சபை என்பதை நான் அறிந்தது எனக்கு ஒரு மகத்தான சாட்சியமாயிருக்கிறது. அது ஒரு மகிமையான காரியம். இயேசுவானவர் வர தாமதித்து நானும் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஜீவித்தாலும் என்னால் இதை மறக்க முடியாது. நான் அந்த மூலைக்கல்லை நாட்டினே அந்த நாளையும் அங்கே அந்த மூலையில் இந்த ஜெபக்கூடாரத்தை குறித்து அன்று காலையில் அவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தையும் நான் நினைவு கூறுவேன். உங்கள் யாவருக்கும் அது ஞாபகம் இருக்கும். அது புத்தகங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் அது நிறைவேற்றப்பட்டது. ஒரு சிறு பாகமும் விடப்படவில்லை. என் ஜீவியத்தின் வருஷங்களிலெல்லாம் அவர் என்னிடத்தில் பேசி நான் ஜனங்களிடத்தில் கூறி சம்பவியாமல் போனது ஒன்றுமே இல்லை என்று நான் நம்புகிறேன். அநேகர் என்னிடத்தில் சொப்பனங்களோடு வந்து அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு அதை காட்டி ஜனங்களுக்கு அதன் அர்த்தத்தை கூறியிருக்கிறேன். அதே சமயத்தில் அநேகர் சொப்பனங்களோடும் பிரச்சனைகளோடும் வந்து என்னால் அர்த்தம் கூற முடியாமற் போனதும் உண்டு. ஆனால் எல்லா பதில்களையும் உடைய ஒரு தந்திரத்தை ஜனங்களாகிய உங்களிடத்தில் நான் இதுவரையிலும் அறிமுகப்படுத்த முயற்சிக்கவில்லை. நான் உங்களிடத்தில் உத்தமமாக இருக்க முயற்சித்து சத்தியமானது என்னவோ அதை மட்டுமே உங்களிடம் கூறினேன். அவர் என்னிடத்தில் கூறின விதமாக மட்டுமே என்னால் கூற முடிந்தது. என்னிடத்திற்கு வந்த விதமாக மட்டுமே அப்பொழுது என்னால் கூற முடியும். நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாட்களிலே ஜனங்களுக்கு எதிராக எந்த காரியத்தையும் கூறாத அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா காரியங்களுக்கும் பதிலை உடையவனாய் இருக்கிற ஒரு நபரை நீ காணும்போது அது வார்த்தைக்கு முரணானதாயிருக்கிறது. எலியாவின் நாட்களிலே அநேக குஷ்ரோகிகள் இருந்தனர், ஆயினும் ஒருவன் மாத்திரமே சொஸ்தமாக்கப்பட்டான் என்று இயேசு கூறினார். அநேக வருடங்கள் எலியா சுமார் 80 வருடங்கள் மேல் ஜீவித்தான். ஆனால் ஒரு குஷ்ரோகிதான் சுகமாக்கப்பட்டான். எலியாவின் நாட்களில் அநேக விதவைகள் இருந்தனர், ஆனால் அவன் ஒரு விதவையிடம் மட்டும்தான் அனுப்பப்பட்டான். தேவன் செய்கின்ற அநேக காரியங்களை தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அறிவிக்கிறதில்லை என்று நாம் கண்டறிந்தோம். எந்த ஒரு ஊழியக்காரனும் அவனுடைய எஜமானிலும் பெரியவன் அல்ல. மட்டுமல்லாமல் தேவன் தம்முடைய மகிமையை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். அவர் தேவன். ஒரு ஊழியக்காரன் ஒரு நிலையை அடைந்து பின்னர் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கும் போது தேவன் அவனுடைய ஜீவனை எடுத்து போட்டு அவனை எங்கேயோ கொண்டு போகிறார், அல்லது வேறு ஏதோ காரியத்தில் அவனை கொண்டு போய்விடுகிறார். நாம் அதை நினைவில் வைக்க வேண்டும். இப்பொழுது அந்த தரிசனங்கள் வியாக்கியானங்கள் என்பவைகளில் தரிசனத்தின் மூலமாக அந்த சொப்பனம் என்னவென்று நான் சரியாக அப்படியே காணமுட்டாய் என்னால் அதன் வியாக்கியானத்தை கூறவே முடியாது. உங்களுடைய சொப்பனத்தை என்னிடம் நீங்கள் கூறும்போது அதை முழுவதுமாய் கூறுகிறதில்லை என்று உங்களில் அநேகருக்கு தெரியும். அந்த சொப்பனத்தை நான் திரும்பி என்னுடைய தரிசனத்தில் காண்கையில் இவ்வளவு பாகத்தை சொல்லாமல் விட்டுவிட்டீர்களே என்று கூறி நீங்கள் கூறாமல் விட்டதை நான் அப்படியே உங்களிடம் கூறுவேன். அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அது சரிதான் என்றால் ஆமீன் என்று கூறுங்கள். நீங்கள் என்னிடத்தில் கூறாத விட்ட காரியங்கள் ஆகையினால் பாருங்கள், நான் சொப்பனத்தில் என்ன கண்டேன் என்று உங்களால் கூற முடியவில்லை என்றால் அப்பொழுது எப்படி உங்களால் அதன் அர்த்தத்தை கூற முடியும் என்று நேபுகாத்நேச்சார் கூறினது போன்று இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் எடுத்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லக்கூடாது. நாம் அதை செய்யவே கூடாது. இது தேவனால் அருளப்பட்டது என்று கூறுவதற்கு முன்பு நமக்கு ஒரு நேரடியான சத்தம் தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் அவசியமாய் உண்டாயிருக்க வேண்டும். ஒரு கருத்து அல்ல, ஒரு உணர்வு அல்ல, அது எவ்வளவு தான் துடிப்பாய் இருந்தாலும் சரி, அது இந்த விதமாய் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று நீங்கள் ஒரு கால் கூறலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும் போது அதை சொல்லுகிறது நீங்கள் அல்ல. மேடையின் மேல் கவனியுங்கள், அது தவறி போனதை எப்பொழுதாவது நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது பரிபூர்ணமாயிருக்கிறது, தவறினதே இல்லை. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கும் மட்டில் அதனால் தவறி போக முடியாது. ஆனால் இது மட்டுமாக தேவன் என்னை பாதுகாத்தார். ஏனென்றால் நான் அவரிடத்தில் காத்திருந்தேன். நான் பிரபல்யமாக வேண்டும் என்றோ அல்லது மனிதரின் வீண் புகழ்ச்சியை பெற வேண்டும் என்றோ பிரயாசிக்கவில்லை. என்னால் முடிந்தவரைக்கும் தாழ்மையாக ஜீவிக்கவும் ஒரு கிறிஸ்தவன் இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறபடி அந்த விதமானதொரு ஜீவியம் செய்யவும் முயற்சித்தேன். என்னுடைய சுய முயற்சியினால் என்னால் அந்த ஜீவியம் ஜீவித்திருக்க முடியாது. ஆனால் இந்த நாள் மட்டுமாய் அந்த விதமாய் ஜீவிக்கும்படி அவர் அதை செய்தார். நான் கூறுவது போன்று என்னை வழிநடத்திக் கொண்டு வருகிறவர் அவரே. இந்த விதமாக அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் நேரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் யாவரும் இந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர்களே. சற்று முன்பு உங்களை ஆமேன் என்று சொல்ல வைத்ததற்கான ஒரே காரணம், நீங்கள் வந்து என்னிடத்தில் சொப்பனங்களை கூறுவீர்கள், பின்னர் நான் வந்து நீங்கள் இதை கூறாமல் விட்டு விட்டீர்கள் என்று கூறுவேன். இதை சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இந்த செய்தியானது ஒளிப்பதிவாகின்றது. எல்லா தேசத்து ஜனங்களும் இதை கேட்பார்கள். அவர்கள் இந்த ஆமேனை கேட்கும் போது அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் அங்கே சத்தங்கள் இருக்கிறதென்றும், அவர்கள் இந்த ஊழியத்தின் கீழ் அமர்ந்திருந்து தவறான ஏதோ காரியத்தை செய்வதை காட்டிலும் மேலாய் அறிந்திருக்கிறார்கள், அல்லது தவறான ஏதோ ஒன்றிற்கு ஆமீன் சொல்ல மாட்டார்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆமீன் என்றால் அப்படியே ஆக கடவது என்று அர்த்தம். அது ஒன்றை அங்கீகரிக்கின்றதாயிருக்கிறது. சிறு பையனாய் இருந்தது முதற்கொண்டு என் ஜீவிய காலமெல்லாம் ஏதோ ஒன்று என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டே வந்தது. என்னுடைய வாழ்க்கை வினோதமானது, அதை புரிந்து கொள்வது கடினம். என் மனைவியும் கூட தலையை சொரிந்து கொண்டு, வில்லி, யாரும் உன்னை புரிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். என்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நான் கூறினேன். ஏனென்றால் அநேக ஆண்டுகளுக்கு முன்னரே நான் என்னை கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து விட்டேன். அவர் நடத்துதலை செய்கிறார். நான் அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. அவர் எங்கே நடத்துகிறாரோ என்னால் அறிந்தவரை அங்கே நான் போவேன். ஒரு அற்புதமான மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நான் தவறாக எதையும் சொல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கை என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது காரியத்தை கூறும் போதெல்லாம் அவர்கள் அப்படியே அதை பற்றிக் கொள்வார்கள். நான் தவறான எந்த காரியத்தையும் அவரிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தவறான காரியம் ஒன்றை நான் கூறுவேனா? வேண்டும் என்று நான் அப்படி செய்ய மாட்டேன். இல்லை ஐயா, சரியான விதமான பயிற்சியை அவருடைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்களிடத்தில் உத்தமமாகவும் அவர்களிடத்தில் உண்மையாகவும் இருங்கள். அவர் அதை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். காலங்களாக என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே என்னால் புரிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. நான் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களில் ஒன்று என்னவென்றால், நான் சிறு பையனாய் இருந்தபோது தரிசனங்கள் எனக்கு வரும். நான் அவைகளை கண்டு சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை என்னுடைய பெற்றோரிடத்தில் கூறுவேன். நான் பயந்து போயிருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வினோதமான காரியம் என்னவென்றால், நான் கூறின விதமாகவே அது சம்பவித்தது. இவைகள் உம்முடைய ரட்சிப்புக்கு முன்பா சம்பவித்தது என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதலுக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் இந்த உலகில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் திரும்புதல் உங்களுக்கு வரங்களை கொண்டு வரவில்லை, அவைகள் உங்களுக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. என் ஜீவிய பாதையிலே நான் சிறு பையனாய் இருந்தபோது நான் ஜீவித்து வந்த இடத்தின் மீது எனக்கு அதிருப்தி ஏற்பட்டது. எப்படியாவது மேற்கு பக்கமாக செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவல் உள்ளவனாயிருந்தேன். நான் சிறு பையனாய் இருந்தபோது துப்பாக்கியால் காயில் சுடப்பட்டு எனக்கு அறுவை சிகிச்சை செய்தார்கள். முதல் முறையாக நான் மயக்கு தெளிந்து நினைவுக்கு வந்தபோது நான் அப்படியே பாதாளத்தை நோக்கி போய்கொண்டு வேதனையா இருந்ததாக நான் கருதினேன். மயக்கம் மறந்து என்னை மயக்கத்தில் கொண்டு போன போது நான் 8 மணி நேரம் அப்படியா இருந்தேன் என்று நினைக்கிறேன். என்னை எப்படி மீண்டும் சுய நினைவுக்கு கொண்டு வருவது என்று அவர்கள் வருந்து துவங்கினர். பென்சிலின் ரத்தம் இல்லாமலேயே ஒரு மகத்தான அறுவை சிகிச்சையை செய்தனர். ஒரு குறுகிய துப்பாக்கியால் என் 2 கால்களும் சுடப்பட்டு அவைகளை இழந்துவிட வேண்டும் போல் ஆயிற்று. என்னுடைய சிறு நண்பர் ஒருவன் எதேச்சையாக தவறி சுட்டு குண்டு பாய்ந்தது. 7 மாதங்களுக்கு பிறகு எனக்கு இன்னொரு மயக்கம் கொடுத்தனர். அந்த மயக்கம் எனக்கு தெளிந்து வந்த நேரத்தில் நான் மேற்கொண்டுள்ள புல் தரையின் மேல் நின்று கொண்டிருப்பதாகவும் ஆகாயத்தில் ஒரு மகத்தான பொற்சிலுவை இருந்ததும் தேவனுடைய மகிமை என்மேல் அதிலிருந்து பிரகாசித்துக் கொண்டு இருந்ததும் நான் இதை போன்று அங்கே நின்று கொண்டிருப்பதாகவும் நான் நினைத்தேன். நீங்கள் புகைப்படத்தில் இன்றிரவு காணுகின்ற அந்த ஒளி விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் அது இயற்கைக்கு மேம்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டது. என்னை பொறுத்தமட்டில் பரிசுத்த பவுலை கீழே விட தள்ளினது அதே ஒளிதான். இஸ்ரவேல் ஜனங்களை மனாந்திரத்தில் இரவில் வழிநடத்தினது அதே ஒளிதான். நீங்கள் இங்கே இந்த தூதனை கவனித்தீர்களா? அவன் மேகத்தினால் சூழப்பட்டிருந்தான். பாருங்கள், அவன் பகலில் ஒரு மேகமாயிருந்தான். இப்பொழுதும் அதே ஒளிதான். புரிந்து கொள்ளாத ஜனங்களுக்கு முதலில் அது தவறு என்று அவர் நினைத்தார்கள். நான் அதை கூறுகிறேன் என்று எண்ணினர். ஆனால் ஒரு உபகாரத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த விஞ்ஞான கழிவுகளையும் அங்கே இருந்த ஜனங்களையும் மறைத்து அதன் புகைப்படத்தை அநேக முறைகள் எடுக்கச் செய்தார். நான் சொன்னேன், ஒரு நபர் மரணத்திற்கு ஏதுவான நிலையினாலே மூடப்பட்டிருக்கிறார் என்றேன். சில வாரங்களுக்கு முன்னர் நான் ஒரு பட்டணத்தில் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாரும் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று. அந்த படம் எடுக்கப்பட்ட போதும் அதே நேதிதான். ஆனால் யாரோ ஒருவரிடம் புகைப்பட கருவி இருந்தது. நான் அப்பொழுது வட பயனில் இருந்தேன். எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இன்ன அம்மாள் மேல் அந்த ஒரு நிழல் இருக்கிறது என்றேன். அவள் ஜீவியத்தில் நான் கண்டிராத ஒரு ஸ்திரீ. நீ நேராக வைத்தியத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாய். உனக்கு 2 புற்றுநோய்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மார்பிலும் ஒன்று இருக்கிறது. நீ வைத்தியரால் கைவிடப்பட்டாய். மரணத்துக்கு ஏதுவான ஒரு கருத்த முகமூடியினால் நீ நேரிடப்பட்டிருக்கிறாய் என்று நான் கூறினேன். ஒரு புகைப்பட கருவியை அங்கே வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரிடத்தில் அவளோ அதை செய்ய விரும்பவில்லை. இருப்பினும் மீண்டுமாய் படத்தை எடு என்றது. அவள் இன்னமும் தயங்கினாள். மீண்டுமாய் அது வந்து கூறினது. அவள் உடனே கருவியை எடுத்து புகைப்படம் எடுத்தாள். அதோ அது இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட்டது. அதோ அந்த அறிக்கை பலகையில் அந்த படம் இருக்கின்றது. கருத்த முகமூடியினால் நேரிடப்பட்டிருந்தாள். பின்னர் ஆண்ட ஸ்திரீ விசுவாசித்த போது ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. உடனே அதை தொடர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. நிழல் அவளை விட்டு நீங்கிற்று என்று நான் கூறின உடனே எடுக்கப்பட்டது. திருவையால் அந்த ஸ்திரீ இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நீங்கள் சத்தியத்தை கூறுவீர்களானால் சிறிது காலத்திற்கு நீங்கள் பரிகசிக்கப்படலாம். சிறிது காலம் தவறாக உங்களை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அதில் தரித்திருந்தால் தேவன் அது உண்மை என்று ரூபகாரப்படுத்துவார். பாருங்கள், அப்படியே தரித்திருங்கள். ஆபிரகாம் இன்னும் மற்றவர்களின் காரியங்களைப் போன்று ஒரு கால் பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் அவர் எப்பொழுதும் அதை சத்தியமாக்குவார். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த தூதன் இறங்கி வந்தபோது அங்கே அப்போது அருகில் இருந்தவர்களில் என் மனைவியும் இன்னும் பலரும் இன்றிரவு இங்கு இருக்கின்றனர். ஆற்றங்கரையில் முதன்முறையாக ஜனங்கள் முன்பாக கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தபோது இருந்தவர்களில் யாராவது இப்பொழுது இங்கே இருக்கிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆம், அது அவர்கள் இருக்கிறார்கள். புரிகின்றதா? இப்போது திருமதி வில்சன் கரங்களை உயர்த்துகிறதை நான் பார்க்கிறேன். அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். என்னுடைய மனைவி அங்கே இருந்தால் அதோ அவள் இருக்கிறாள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மற்றவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று பிற்பகல் 2 மணி இருக்கும் அநேக ஜனங்களுக்கு முன்பாக நான் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது இது சம்பவித்தது. வாரங்களாக மழை இல்லாமல் வானம் வெண்கலமாய் இருக்கையில் அவர் வானத்தில் இருந்து பலத்த முழக்கத்துடன் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடும்படியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல அவருடைய 2வது வருகைக்கு முன்னோடும்படியாக ஒரு செய்தியோடு நீ அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று கூறினார். அந்த பட்டணத்தின் வர்த்தகர்கள் இன்னும் அநேக கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அதன் அர்த்தம் என்னவென்று என்னிடத்தில் கேட்டனர். அதற்கு நான், அது எனக்கல்ல, உங்களுக்கே அது சொல்லப்பட்டது என்று நினைக்கிறேன் என்றேன். அப்படியே மேலாக போய்விட்டது. அந்த தூது நல்ல விதமாக போன போது உங்களுக்கு நினைவிருக்குமானால் அவன் நேராக மேற்காக மேல் நோக்கி சென்றான். அந்த பாலத்துக்கு மேலாக மேற்கு நோக்கி அவன் சென்றான். அதற்கு பின்னர் நான் ஒரு வான சாஸ்திரியை சந்தித்தேன். ஒரு குறிப்பிட்ட கூடுதலில் நட்சத்திரங்கள் கூடியிருப்பதாக அவர் என்னிடத்தில் கூறினார். பாபிலோனி ஞானிகள் பாபிலோனை நோக்கி பார்த்தபோது மூன்று நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாய் கூடியிருப்பதை கண்டார்கள். அதை குறித்து உங்களிடம் அநேக முறை நான் கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கடந்த இரண்டு வாரங்களாக அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? சகோதரன் சாத்மன், நீர் எங்கே இருந்தாலும் அந்த பத்திரிகை தாள் உங்களிடத்தில் இருக்கின்றதா? அது ஞாயிற்றுக்கிழமை December 9 என்று வந்த தினசரி தாளில் வெளிவந்துள்ளது. ஒரு நிருபர் அங்கு சென்றாராம். அவர்கள் அங்கு எல்லா காரியங்களையும் தோண்டி பார்த்து இப்பொழுது நாம் உண்மையாக பார்த்தால் 1970 ஜீவிக்கிறோம் என்று நிரூபித்திருக்கின்றனர். 7 வருஷங்கள் கணக்கில் இல்லாமல் இருக்கிறது. தோண்டப்பட்ட பாறைகளைக் கொண்டு இது தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தாமதமாகிவிட்டது. எப்படியோ சகோதரன் ஃப்ரெட்டை நான் பார்க்கவில்லை. சகோதரன் சாத்மன், இங்க எங்காவது இருக்கிறீரா? அந்த பத்திரிகை உம்மிடத்தில் இருக்கிறதா சகோதரன் சாத்மன்? அந்த பத்திரிகை அவரிடம் அந்த தினத்தில் இருக்கிறது. ஒரு கால் நாளை இரவு அதை படித்து காண்பிக்கப்படும். இன்றிரவு நமக்கு நேரமில்லை. எனவே நீங்கள் அதை புரிந்து கொண்டு சரியாக அப்படியே கவனித்து பார்க்கலாம். பாபிலோனில் இருந்து கொண்டே நட்சத்திரங்களை குறித்து வான ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த யூத வான சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திர கூட்டம் ஒன்று சேர்வதை கவனித்தார்கள். அப்படி கூறின போது மேசியா அப்பொழுது பூமியின் மேல் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். 2 வருஷங்கள் பிரயாணமாய் வந்து அவர்கள் பாடிக்கொண்டு எருசலேமுக்குள்ளாக சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர். அவர்கள் வீதிகளில் இங்கும் அங்குமாக நடந்தனர். ஏன்? இஸ்ரவேலர் அவர்களை பார்த்து நகைத்தனர். இவர்கள் ஒரு கூட்டு மூடபக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் என்றனர். அதை குறித்து அவர்கள் ஒன்றுமே அறியாதிருந்தார்கள். ஆனால் மேசியாவோ பூமியின் மீது இருந்தார். கதையின் எஞ்சியுள்ள பகுதி அவர்கள் என்ன கூறினார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். நாம் அதை நாளை இரவு வாசிக்கலாம். இப்பொழுது இந்த காரியத்துக்கு நாம் வரும்போது, அதாவது தரிசனங்கள் தவறி போவதில்லை, ஏனென்றால் அவைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. என் வாழ்க்கை பிரயாணம் முழுவதிலும் ஏதோ காரியம் என்னை இழுத்துக் கொண்டும் ஊண்டி தள்ளிக் கொண்டும் இருந்தது. பின்னர் அந்த வான சாஸ்திரி இந்த காரியங்களை எல்லாம் என்னிடம் கூறின போது நான் ஒரு வாலிபனாய் வேட்டை அதிகாரியாய் அல்லது அதற்கு முன்பாக என்று நினைக்கிறேன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கூறினார். அந்த காரியங்கள் எனக்கு பயத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் அந்த வான சாஸ்திரி என்னவோ என்று பயந்தேன். ஆனால் வேதாகமத்தின் வான சாஸ்திரிகள் சரியாய்த்தான் கணித்தார்கள் என்று நான் பின்னர் கண்டறிந்தேன். ஏனென்றால் தேவன் அதை பூமியின் மேல் அறிவிப்பதற்கு முன்னர் வானத்தின் கிரகங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் அதை வானங்களில் வெளிப்படுத்தினார். எந்த ஜனத்தினாலும் சரி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேதுரு கூறுகிறார். அவருக்கு பயப்படுகிறவன் எந்த தேசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, தேவன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். நான் அந்த வான சாஸ்திரி கூறினதை மறந்துவிட முயற்சித்தேன். ஆனால் அதை குறித்து விவரித்து கூற மணிக்கணக்காகும். எப்படியாய் அந்த நட்சத்திர கூட்டம் அந்த மார்க்கமாய் அசைந்து அந்த மார்க்கமாய் போய் என்று கூற அநேக மணி நேரங்களாகும். ஆனால் நானும் அதை குறித்து பயமடைந்திருந்தேன். அந்த வான சாஸ்திரியினிடத்தில் நீ கிடைக்கில் வெற்றி காண மாட்டாய். நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய். நீ பிறந்த அந்த நாளன்று அந்த அடையாளம், அந்த நட்சத்திர கூட்டம் அங்கே அவைகள் அசைந்து கடந்த போது அவைகள் மேற்கு நோக்கி தொங்கிக் கொண்டிருந்தது. நீ மேற்கு நோக்கி போயாக வேண்டும் என்று கூறினான். நான் சொன்னேன், அதை மறந்துவிடு, அதனுடன் எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை என்று. எவ்வளவோ காலம் கடந்து போயும் இன்னமும் அதை இதயத்திலிருந்து விலக்க முடியவில்லை. பின்னர் தரிசனங்களை குறித்து நான் அன்றிரவு அங்கே மேலே இருந்தபோது என்னால் அவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது பிசாசினான் ஆனது என்று என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரர்கள் கூறினார்கள். பின்னர் அந்த தூதன் தோன்றின போது அவன் அதை அப்படியே வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு காட்டி அன்றைக்கு இருந்தது போலவே அந்த ஆசாரியர்களைப் போன்று காரியங்களை குறித்து விவாதித்தனர். எந்த விதமான மேலங்கிகளை அணிய வேண்டும், எந்த விதமான துணிகளை அணிய வேண்டும் என்றும் மற்ற காரியங்களை குறித்தும் அறியாமல் அவர்களுடைய வித்தியாசங்களையும் மற்ற காரியங்களை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வான சாஸ்திரிகளோ நட்சத்திரங்களை பின்தொடர்ந்து கிறிஸ்துவத்தில் போய்க் கொண்டிருந்தார்கள். போதகர்கள் இயேசுமானவரை ஒரு பூலியான ஆள், ஒரு பெயல் செபூல் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது ஒரு பிசாசு எலும்பு நின்று நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று கூறினது. காலம் ஒரு முனை எங்களை வேதனைப்படுத்த ஏன் இங்கு வந்தீர் என்றது. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்த போது ஒரு குறி சொல்லுகிறவன் வீதியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த நாட்டின் போதகர்கள், இவர்கள் எல்லாரும் போலிகள், இவர்கள் நம்முடைய சபைகளை கெடுக்கிறவர்கள், இவர்களுடைய சீர்கேடுகளை கொண்டு உலகத்தை தலைக்கீழ் ஆக்குகிறார்கள் என்று கூறினார்கள். ஆனால் என்ன நேர்ந்தது? அந்த சிறிய வான சாஸ்திரி அந்த குறி சொல்லுகிறவன் இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், ஜீவனின் வழியை நமக்கு கூறுபவர்கள் என்று சொன்னான். பவுல் அவனுக்குள்ளா இருந்த அந்த ஆவியை கடிந்து கொண்டான். தான் யார் என்று சாட்சி பகர பவுலுக்கு யாரும் தேவையா இல்லை இயேசு எப்பொழுதுமே அவைகளை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார். ஓடுகளை காட்டிலும் இப்படிப்பட்ட காரியங்களை பிசாசுகள் அதிகமாய் அறிந்திருக்கின்றன என்பதை இவைகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அவர்கள் மத கோட்பாடுகளினால் அவ்வளவாய் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தில் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. தேவன் மாறாதவராயிருக்கிறார். 5 வருடங்களுக்கு முன்னர் ஒரு நாள் சகோதரன் நார்மன் வீட்டில் இருந்து நான் வீதிபடியாய் காரோட்டி கொண்டு வந்தேன். எனக்கு அங்கே ஒரு ஆராதனை இருந்தது. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தில் தோன்றினார். நான் என்னுடைய இந்த வீட்டின் கதவிற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் எனக்கு தோன்றினார். அப்போது வானநிலை மோசமாக இருக்கிறது போல் இருந்தது. உங்களில் அநேகருக்கு அந்த தரிசனம் நினைவிருக்கலாம். என்னுடைய தரிசனங்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்ற நிச்சயத்துக்காக அவைகளை எழுதி வைப்பேன். இந்த தரிசனத்தில் ஏதோ ஒன்று அந்த சந்தின் வழியாக வந்தது. என்னுடைய முத்தமெல்லாம் கற்களால் நிறைந்திருந்தது. அங்கே சந்தில் கூலி ஆட்களும் வேலைக்காரர்களும் போவதும் வருவதுமாய் இருந்தார்கள். மரங்கள் வெட்டி வேரோட பிடுங்கப்பட்டிருந்தது. நான் வாசலின் வழியாக நுழையும்படி திரும்பினேன். ஆனால் அதுவோ கற்களால் மூடப்பட்டிருந்தது. நான் உடனே வெளியே வந்து அந்த மனிதனிடத்தில் இது ஏன் இப்படி இருக்கிறது என்றேன். அவனுக்கு கோபம் உண்டாகி அப்படியே என்னை பின்னிட்டு தள்ளி இந்த பிரசங்கிமார்களே அப்படிதான் என்றான். நீ இது ஏன் செய்தாய் என்று தானே நான் உன்னை கேட்டேன். இங்கே நீ வீதியிலே என்னுடைய வீட்டு பக்கமாக மீறி வருகிறாயே, நீ ஏன் இதை செய்கிறாய் என்றேன். அவன் ஏறக்குறைய என்னை அறைந்து பின்னால் தள்ளினான். நீ என்ன பேசுகின்றாய் என்று உனக்கு தெரியவில்லை என்பதை இப்பொழுது நான் அவனுக்கு புரிய வைக்கப் போகிறேன் என்று நான் நினைத்தேன். அப்பொழுது சத்தம் பேசி அதை செய்யாரே, நீ ஒரு போதகன் என்று என்னிடம் கூறினது. நான் அதற்கு சரி நல்லது என்றேன். நான் திரும்பி பார்த்தபோது என் வலது பக்கத்தில் வாசலின் முன்னால் ஒரு பழங்காலத்து குதிரை வண்டி ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், ஒரு மூடப்பட்ட வண்டி குதிரைகள் பூட்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும், ஓட்டுபவனுக்கு எதிர்பக்கமாக என் மனைவி உட்கார்ந்திருந்தாள். நான் பின்னாக திரும்பி பார்த்தேன். என்னுடைய பிள்ளைகள் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் வண்டியின் மேல் ஏறி என் மனைவியிடத்தில் தேனே, என்னால் முடிந்தவரை நான் எதிர்த்து நின்று பார்த்தேன் என்றேன். நான் லகான் கயிறுகளை பற்றி பிடித்து மேற்கு நோக்கி போக துவங்கினேன். ஒரு சத்தமனிடத்தில் இந்த காரியம் நிறைவேறுதலுக்குள் வரும் பொழுது அப்பொழுது நீ மேற்கு நோக்கி போ என்றது. நமது சபை கட்டிடத்தை கட்டும் பணியை மேற்கொண்டவரும் சபை தர்மகர்த்தாவுமான சகோதரன் வுட்ஸ். இப்பொழுது எத்தனை பேருக்கு அந்த தரிசனம் ஞாபகம் இருக்கிறது? நான் அதை உங்களிடத்தில் கூறினது ஞாபகம் இருக்கிறதா? நிச்சயமாக. நான் அதை தாளில் எழுதி வைத்திருக்கிறேன். சபை கட்டிடத்தில் இருந்தும் இதற்கும் இடையே உள்ள இடத்தை சகோதரன் வுட்ஸ் வாங்கியிருந்தார். அவர் ஒரு கல் கட்டிடம் கட்டுவதாக இருந்தார். நான் அவரிடத்தில் அதை செய்யாதீர்கள் சகோதரன் வுட்ஸ், ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய பணத்தை உமக்கு திருப்பி கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். ஒரு கால் 5 வருடங்களுக்கு முன்பாக நான் இதை கூறினேன். ஒருவேளை அந்த பாலத்தை இந்த வழியாக கொண்டு வரக்கூடும் என்று நான் கூறினேன். அந்த கற்கள் ஒரு கால் என்னுடைய அடித்தளம் நடைச்சுவர்கள் உடைக்கப்பட்டதிலிருந்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். கற்களுக்கு பதிலாக அவைகள் கான்கிரீட் துண்டங்களாக வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் அதை இங்கே கொண்டு வந்து கீழே கோடுபோகிறார்கள், ஏனென்றால் அதைதான் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்று பத்திரிகையில் கூறப்பட்டிருந்தது. சகோதரன் புட் திட்டமிட்டபடி அதை கட்டவில்லை. முடிவிலே அவர்கள் 1 அல்லது 2 வருடங்கள் கழித்து ஒரு முடிவெடுத்தார்கள். அதில் அந்த பாலத்தை அவர்கள் இந்த வழியாய் கொண்டு வருவதாயிருந்தார்கள். எனவே அது காரியத்தை முடித்தது. நான் அதை அப்படியே மறந்து போய் அப்படியே விட்டுவிட்டேன். இப்பொழுது ஒரு வினோதமான காரியம் 1 வருடத்திற்கு முன்பாக சம்பவித்தது. நான் அப்போது சகோதரன் ஜூனியர் ஜாக்சனுடைய இடத்தில் கூட்டம் நடத்திக் கொண்டிருந்தேன். அவர் இங்கே இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மெத்தடிஸ்ட் போதகர், பரிசுத்த ஆவியை பெற்றவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர், நம்முடைய சகோதரி சபைகளின் ஒன்றிற்கு போதகராயிருக்கிறார். இந்த ஜனங்களோடு தேவன் எந்தவிதமாக இடைபடுகிறார் என்பதை உங்களுக்கு காட்டவே இதை கூறுகிறேன். நான் இதை என்னுடைய முழு இருதயத்தோடும் கூறுகிறேன். உலகம் முழுவதுமாய் உள்ள சபைகளில் முழு சபையிலும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று கூறுவதை காட்டிலும் வேறெந்த ஒரு சபையும் நான் அறியேன். அவர்களுடைய வித்தியாசங்கள் அவர்களுடன் இருக்கிறது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் நிச்சயமா இல்லை, நம்மில் ஒருவரும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்த மற்றவர்களில் இவர்களே அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்தவனாய் நான் உங்களுக்கு இதை காட்டப் போகிறேன். சகோதரன் ஜாக்சன் ஒரு சொப்பனம் கண்டார். அதை அவரால் மறக்க முடியவில்லை. நான் அவருடைய சபையை விட்டு புறப்படுகையில் அவரால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. 1961 பிப்ரவரி மாதத்தில் அவர் அந்த சொப்பனம் கண்டார். அவரிடத்தில் வந்து ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது சகோதரன் பிரண்ணம், நான் அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவர், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த விடமாகத்தான் அது இருந்தது. நான் அப்படியே அமைதலாய் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர், நான் ஒரு சொப்பன கண்டேன், அங்கே ஒரு பெரிய மலை இருந்தது, வயல்வெளியில் இருப்பது போன்று அங்கே நீல நிற பொருட்கள் அல்லது ஏதோ காரியங்கள் வளர்ந்திருந்தது. அந்த மலையின் உச்சியில் தண்ணீர் பாய்ந்து ஓடினதால் அதன் மேலிருந்த மண்ணையெல்லாம் கழுவி கொண்டு போய் அந்த மலையின் உச்சி பாறையாயிருந்தது. ஒரு மலையின் உச்சியை போல் இருந்தது. அது வெறும் பாறையாய் புற்கள் இல்லாமல் இருந்தது. அங்கே தண்ணீர் அடித்துக் கொண்டு போகையிலே அந்த பாறைகள் தேய்ந்து சில எழுத்துக்களை பொறித்திருந்தது. நீர் அங்கே நின்று கொண்டு அந்த பாறையின் மேல் இருந்த அந்த எழுத்துக்களை வாசித்து அதை வியாக்கியானித்துக் கொண்டிருந்தீர். நாங்கள் எல்லாரும் அங்கே இருந்தோம் என்றும் அவர் கூறினார். அவர் இந்த விதமாய் அதை கூறினார். அதாவது, ஜார்ஜியா இன்னும் பல இடங்களில் இருந்தும் வந்திருந்த சகோதரர்களாய் நாங்கள் யாவருமாய் அங்கே நின்று கொண்டு அந்த மலையின் பாறையின் மேல் எழுதப்பட்டிருந்த அந்த ரகசியமான எழுத்துக்களை நீர் வியாக்கியானித்துக் கொண்டிருக்க கவனமாய் கேட்டுக் கொண்டிருந்தோம். பின்னர் நீர் ஆகாய வெளியிலிருந்து எடுப்பது போன்று ஒரு கடப்பாறையை எடுத்தீர் அல்லது அதை போன்று எதையோ எடுத்தீர் என்றார். அப்படித்தானே சகோதரனே? பின்னர் மிகவும் கூர்மையான ஏதோ நேம்புகோலை போன்று எதையோ எடுத்தீர். நீர் அதை எப்படி செய்தீர் என்பது எனக்கு தெரியாது. நீர் மலையின் உச்சியில் அதை குத்தி அதை அப்படியே வட்டமாக பெயர்த்து அதன் தொப்பியை கழித்து விட்டீர். அது ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் காணப்பட்டது. அதை நீர் அப்படியே பெயர்த்து விட்டீர். கூர்நுனி கோபுர செய்தியை நான் பிரசங்கிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னர் இது கூறப்பட்டது. அவர் தொடர்ந்து, அதற்கு அடியில் வெள்ளை நிற கருங்கல் இருந்தது. அந்த கல்லின் மேல் இதற்கு முன்னர் சூரியனோ அல்லது வெளிச்சமோ பிரகாசித்ததில்லை. இதற்குள்ளே நோக்கி பாருங்கள், இதை கவனியுங்கள் என்று நீர் கூறிக்கொண்டிருந்தீர் என்று சொன்னார். அது உண்மை. ஏனென்றால் உலகத்தை உருவாக்கின போது வெளிச்சம் உண்டாக்கப்படுவதற்கு முன்னரே உலகம் உண்டாக்கப்பட்டது. நாம் யாவருக்கும் அது தெரிந்ததே, தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பின்னர் ஆதியிலே தேவன் பேசி வெளிச்சத்தை உண்டாக்கினார். நெய்தான் அந்த நாட்களில் உலகமானது உண்டாக்கப்பட்ட போது வெளிச்சம் என்ற பாறையின் மேல் பிரகாசித்திருக்காது. அவர் தொடர்ந்து, இதை நோக்கி பாருங்கள், இதன் மேல் இதற்கு முன்னர் வெளிச்சம் பட்டதே இல்லை என்றீர். அவர்கள் எல்லாரும் அதை நோக்கி பார்க்க எழுப்பினார்கள். நீர் அதை உற்று நோக்குங்கள் என்று கூறினீர். அவர்கள் எல்லாரும் மேலே போய் அதற்குள்ளாக நோக்கி பார்த்தார்கள். ஆனால் அவர் சொன்னால், அவர்கள் உள்ளே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கையில் அவர் தன்னுடைய ஓரக்கண் பார்வையால் என்னை நோக்கி கவனித்தார். நான் ஒரு பக்கமாக நழுவி மேற்கு நோக்கி சூரிய அஸ்தமனத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தேன். ஒரு சிறு மலையின் மேல் ஏறுவதும் பின்னர் அந்த மலையிலிருந்து கீழே இறங்குவதுமாய் உம்முடைய உருவமானது சிறிதாகிக் கொண்டே போய் நீ போய்கொண்டே இருக்க கண் பார்வைக்கு மறைந்துவிட்டீர். பின்னர் சகோதரர்கள் அப்படியே திரும்பி கொஞ்சம் கடித்து, அவர் மறைந்து போய்விட்டாரா, அவர் எங்கே போய்விட்டார் என்று அவர்கள் கூறினதாக அவர் கனவில் கண்டதாக சொன்னார். தொடர்ந்து சிலர் இந்த வழியாய் சென்றார்கள், சிலர் அந்த வழியாய் சென்றார்கள், சிலர் இன்னொரு வழியாய் சென்றார்கள். ஆனால் ஒரு சிலர் அங்கேயே நின்று நீர் அவர்களிடத்தில் கூறினபடியே அந்த வெள்ளைக்கல்லை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார்களாம். இப்போது சொப்பனத்தின் அர்த்தத்தை கவனியுங்கள். நான் அதை குறித்து ஒரு காரியத்தையும் அவரிடமோ வேறு யாரிடமோ கூறவில்லை. ஆனால் அவர் கூறின போது ஆம் என்று சொன்னேன். என்னுடைய இருதயமோ நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். இப்பொழுது அந்த ரகசியமான எழுத்துக்கள், சிறிது நேரம் நான் அதை அப்படியே விட்டுவிடுகிறேன். சமீபத்தில் சகோதரன் வீரர், வழக்கமாக அவர் நம்மோடு இருப்பார். சகோதரன் வீரர் இங்க இருக்கின்றீரா? ஆம், பின்னால் இருக்கிறார். சகோதரன் வீரர் ஒரு வினோதமான கனவை கண்டு கலக்கமுற்றிருந்தார் என்று டெல்லி கூறினான். நான் சகோதரன் வீரரிடம் சென்றேன். ஏதோ அழைப்பிற்கு இணங்கி போய்கொண்டிருக்கையில் அவருடைய வீட்டிற்கு வந்தேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னார், சகோதரன் பிரண்ணாம், நான் ஒரு வினோதமான கனவை கண்டேன். கனவில் நான் மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஓடையின் தண்ணீரின் பாறையில் போய்கொண்டிருந்தேன். இடது பக்கமாக அங்கே ஒரு பாறை இருந்தது. நான் இடது பக்கத்தில் இருந்தேன், மேற்கு நோக்கி போய்கொண்டிருந்தேன். கால்நடையை தேடிக்கொண்டு இருப்பது போன்று இருந்தது. நான் அங்கே போன பின்னரே நீர் அங்கே வலது பக்கத்தில் இருக்கிறதை கண்டேன். நீர் அங்கே ஒரு பெரிய மாட்டு மந்தையை மடக்கி வளைத்துக் கொண்டிருந்தீர். அங்கே மந்தைக்கு நல்ல மேய்ச்சல் இருந்தது. பின்னர் நீர் அந்த மந்தையை ஒன்று சேர்த்து நதியை நோக்கி ஓட்டிக்கொண்டு சென்றீர். அந்த மந்தையை அவர் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது போல் ஒரு கால் நான் என் தலையை அசைத்து காட்டினது போல் இருந்ததாம். இப்பொழுது மந்தைக்கு சுலபமாக இருக்கும், இடையூறின்றி அவைகள் இப்பொழுது போகும் என்று நான் அறிவேன் என்று அவர் கூறினாராம். ஆனால் சகோதரன் பிரண்ணாமோ, அவைகள் நதிக்கு வலது பக்கத்தில்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே நான் இந்தபடியாய் மேல் நோக்கி போய் அவைகள் ஆற்றின் ஊடாக இந்த பக்கத்துக்கு வராதபடி அங்கேயே இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்வேன் என்றாராம். ஆனால் நானோ அந்த மந்தையை பின்தொடர்ந்து போகாமல் மேற்கு நோக்கி போய்கொண்டே இருக்கிறதை அவர் கவனித்தாராம். வழி தப்பி போனவற்றை தேடிக்கொண்டு போகிறேன் என்று அவர் நினைத்துக் கொண்டாராம். அவர் சொப்பனத்தை கூறி முடித்த மாத்திரத்தில் நான் அந்த சொப்பனத்தை கண்டேன். பின்னர் கவனியுங்கள், அவர் என் மேல் தப்பெண்ணம் கொண்டு திரும்பி போய் என்னை கவனிக்க சென்றாராம். அப்பொழுது நான் பாறையான மலையை நோக்கி வந்து கொண்டிருந்தேனாம், திடீரென்று மறைந்து போய்விட்டேனாம், எனக்கு என்னவோ ஆயிற்று என்று வியப்புற்றார். அவர் மனையில் கீழ் நோக்கி இறங்கினாராம். அப்பொழுது அவருக்கு பக்கத்தில் ஒரு சிறு நீரோடை இரண்டாக பிரிந்து இடது பக்கமாய் ஓடிக்கொண்டிருந்ததாம். நான் சரியாய் கூறுகிறேன் இல்லையா சகோதரன் வீலர்? நான் போய்கொண்டிருந்த பக்கமாக ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சி இருந்ததாம். ஒருவேளை அந்த நீர்வீழ்ச்சியில் சிக்கி நான் மாண்டு போயிருக்கலாம் என்று நினைத்தாராம். பின்னர் அவர் சுற்றி பார்த்து அந்த நீர்வீழ்ச்சி இந்தபடியாய் கீழ் நோக்கி சென்று தண்ணில் தானே சுரக்கும் ஒரு நீர்வூற்றாய் மேலாக பீரிட்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் தண்ணீரோ மீண்டுமாய் பூமிக்கு போகவில்லையாம். அவர் அந்த ஓடையை நோக்கி பார்த்தபோது ஏதோ வட்ட வடிவமான காதுகளை உடைய பிராணிகளை கண்டாராம். நான் இவைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று கூறினாராம். அவர் கடந்து சென்றார். பின்னர் அவர் என்னை குறித்து சிந்திக்க தொடங்கினார். ஒரு குன்றின் மேல் ஏறி அங்கே ஏதாவது ஒரு சிறிய பாறை விளிம்பு மலையின் ஓரத்தில் இருந்து அதில் நடந்து சுற்றிக் கொண்டு போய்விட்டோனோ என்று பார்த்தாராம். ஆனால் அங்கே ஒன்றும் அப்படியாய் காணப்படவில்லையாம். பின்னர் கவலை கொண்டாராம், நம்முடைய சகோதரனுக்கு என்ன நேர்ந்தது, சகோதரன் பிரண்ணாமுக்கு என்ன சம்பவித்திருக்கும் என்று வியந்தாராம். அவருக்கு பயம் உண்டான போது நான் பேசுவதை கேட்டேன் என்று கூறினார். அங்கே நான் ஒரு மலையின் உச்சியின் மேல் நின்று கொண்டு சமீபத்தில் நான் அவரிடத்தில் கூறினேன், ஏதோ ஒரு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல, கர்த்தரிடத்தில் காத்திருங்கள், என்றாவது ஒரு நாள் ஒரு தீவில் நான் உங்களை சந்திப்பேன் என்று கூறினேனாம். அங்கே அவர் இருந்தாராம்.
Now the interpretation of that dream is this.
இப்பொழுது அந்த சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான். அந்த நதியானது மிகவும் பெரிதாக இருந்தபடினால் அது ஜீவ நதியாக இருந்தது. நான் அந்த ஓடையின் போக்கில் மேற்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். அப்படியே அவரும் போய்கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பாதையின் வழியாய் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் சிறியதாகிக் கொண்டே பாதையில் போய்கொண்டிருந்தார். அந்த பக்கத்தில் புல் அடர்த்தியாயும் முட்பூண்டுகளும் காடுமாயிருந்தது. ஆனால் அங்கே மிகுதியான புல் இருந்தது. அந்த விதமாகத்தான் நாம் தேவனையும் தேவனுடைய ஆகாரத்தையும் கஷ்டத்துக்குள்ளாக தேடி அலைகிறோம். மந்தையை மடக்கி வளைப்பது அது இந்து சபையாகும். அவர்களை அந்த பக்கத்திலேயே இருக்க வைப்பதாகும். மந்தையானது அதாவது ஸ்தாபனம் கூடுமானால் எப்பொழுதும் சுலபமான பாதையில் தான் செல்லும். அந்த பாதை ஸ்தாபனத்தை குறிக்கிறது. அவர்கள் எந்த ஸ்தாபனத்துக்கும் போகக்கூடாது என்பதற்காகவே நான் அவரை அந்த பாதையில் மேல் நோக்கி திருப்பி அனுப்பினேன். நான் மேற்கே செல்லாதபடி ஒரு சுவர் என்னை தடுப்பதாக கண்டாரே, அதுதான் வரி விஷயமாக அரசாங்கத்திடம் எனக்கு இருந்த வழக்காகும். அதிலிருந்து நான் எவ்விதமாக விடுபட்டேன் என்று ஒருவராலுமே புரிந்து கொள்ள முடியாது. அது என்னை தடுத்து நிறுத்தின ஒரு மதில் சுவராக இருந்தது. ஆனால் கர்த்தரோ அதன் ஊடாக என்னை கொண்டு சென்று நான் அதை கடந்து போகும்படியாக செய்தார். சகோதரன் பீலர், நான் உண்மை தீவில் சந்திப்பேன். பின்னர் உடனேயே சகோதரன் ராய் ராபர்ட்சன் என்னை அணுகினார். சகோதரன் ராய், இன்றிரவில் எங்கே இருக்கிறீர்? ஆம், அவர் இங்கு இருக்கிறார் என்று நினைக்கிறேன். என்ன, அந்த பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்னை அழைத்து ஒரு சொப்பனம் கண்டதாக கூறினார். அதில் நாங்கள் மாட்டு மந்தையை மடக்கிக் கொண்டிருப்பதாக அவர் கனவு கண்டார். இப்பொழுது அது மூன்றாவது கனவாகும். அதாவது மாட்டு மந்தையை மடக்கி சேர்ப்பதாக கண்ட கனவு. அங்கே புற்கள் இருந்தது. அவைகள் வயிறு மட்டும் வளர்ந்து அவ்வளவு அடர்த்தியாக இருந்தது. மிகுதியான ஆகாரம் இருந்தது. அங்கே சகோதரர்களாகிய நாங்கள் யாவருமாய் ஒன்று கூடியிருந்தோம். நாங்கள் உணவு அருந்துவதற்காக ஒரு இடத்திற்கு வந்தோம். சகோதரன் பிரெட் ஷாட்மன் எழுப்பி நின்று மகத்தான தீர்க்கதரிசியாகிய எலியா இன்றைக்கு இங்கிருந்து மதியம் பேசுவார் என்று கூறினார். அதற்கு பின்னர் நாங்கள் யாவருமாக ஒன்று சேர்ந்து உணவு அருந்தி பின்னர் எல்லாரும் போய்விட்டனர். பேச கேட்கும்படியாக காத்திராமல் ஏன் அவர்கள் போய்விட்டார்கள் என்று அவர் வியந்தார். இப்பொழுது சகோதரன் ஜாக்சன் கண்ட சொப்பனத்துடன் இது எப்படி ஒத்துப்போகிறது என்று பாருங்கள். பாருங்கள், அது சரியாக அப்படியே சகோதரன் வீலர் கூறினது போன்று இருக்கிறது. என்னவென்று கண்டுகொள்ளும்படியாக அங்கே ஒருவரும் காத்திருக்கவில்லை. கவனியங்கள், உடனே இதற்கு பின்னாக சகோதரி காலின்ஸ், நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா சகோதரி காலின்ஸ்? அவர்கள் ஒரு சொப்பனம் கண்டார்கள். அதில் அவர்கள் இங்கே சபையில் இருக்கிறார்கள். அங்கே ஒரு விவாகம் நடைபெறவிருந்தது. அவள் அப்படி வந்தபோது மணவாளன் பரிபூர்ணமாய் உள்ளே வருகிறதை கண்டாள். ஆனால் மணவாட்டியோ பரிபூர்ணமாய் இல்லை. இருப்பினும் அவள் மணவாட்டியாய் இருந்தாள். அதுதான் சபை. ராபோஜனம் போன்றதொரு அல்லது அங்கே ஒரு ஆராதனை நடப்பது போன்று இருந்தது அல்லது ஒரு விருந்து நடப்பது போன்று இருந்தது. அவளுக்கு பக்கத்தில் அது வந்தது. ஏனென்றால் சகோதரன் நெவில் அங்கே சபையில் விருந்து பரிமாறிக் கொண்டிருந்தார். ஆனால் அது அவள் அருந்தியிராத மிகவும் நேர்த்தியான ஆகாரமாயிருந்தது. அவள் அவ்வளவு பசியாயிருந்தாள். அந்த சொப்பனத்தில் அவர் ஆகாரம் பரிமாறியிருக்க கூடாது என்று அவள் கருதினாளாம். அவளும் சகோதரன் வில்லாடும் அங்கே ரான்ச் வீட்டிற்கு போய் சாப்பிட போய்க் கொண்டிருந்தார்கள். அப்படியாய் அவர்கள் செய்தபோது வலது பக்கத்தில் இருந்த வெளிச்சம் அணைந்து போயிற்று. அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது மணவாட்டி பரிபூர்ணமாய் இல்லை, ஆனால் மணமாளனோ பரிபூர்ணமாய் இருக்கிறார். மணவாட்டி இன்னும் பரிபூர்ணமாகவில்லை, ஆனால் அங்கே பரிமாறப்பட்ட ஆகாரம் இயற்கையான ஆகாரம் அல்ல, காலமாக நீங்கள் புசித்துக் கொண்டிருந்ததான ஆவிக்குரிய ஆகாரமாய் அது இருந்தது. அந்த நான்காவது சொப்பனத்தை சற்று நேரம் நான் இதோடு முடிக்கிறேன். சகோதரன் பிரெட் ஷார்ட்மேன், சகோதரன் பிராங்க்ஸ்வுட், நாம் கடந்த ஆண்டு அரிசோனாவிற்கு ஜவலினா பண்டிகளை வேட்டையாட சென்றபோது கர்த்தர் நம்மோடு பேசினாரே, உங்களுக்கு அது நினைவிருக்கிறதா? நாம் அந்தபடியாய் போய்கொண்டிருக்கையிலே என்ன நிறைவேறப் போகிறது என்பதை அவர் காட்டி அந்த காரியங்களை அவர் பரிபூர்ணமாய் செய்தார் என்பதை நீங்கள் அறியவில்லையா? அது சரியாயிருக்குமானால் நீங்கள் இரண்டு சகோதரர்களும் ஆமேன் என்று கூறுங்கள். ஒரு நாள் நாங்கள் காரோட்டி போய்கொண்டிருக்கையில் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். கர்த்தருடைய தரிசனம் எனக்கு வந்தது. அப்பொழுது நான் வீட்டிற்கு திரும்பி வந்து கடல் கடந்து செல்வதற்காக அந்த நேரத்தில் நான் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். நான் கடல் கடந்து சென்றபோது கடற்கரையின் பக்கமாக கப்பல்கள் போவதை கண்டேன். அங்கே ஒரு குட்டையான மனிதன் இருந்தான். அவன் என்னிடத்தில், சகோதரன் பிரணம், நான் உமக்கு ஒரு படகை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது ஒரு மிக சிறிய படகு, சுமார் ஒரு அடி நீளம் இருக்கும், ஆனால் அது பனிவெண்மையாயிருந்தது. இது உமக்காக கடல் கடந்து செல்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினான். கடலை கடந்து செல்ல இது போதுமானது அல்ல என்று நான் கூறினேன். அவன், இது இந்த வழியாக மணிக்கு 40 மைல் வேகத்தில் செல்லும், அதாவது இந்த கரையில் இப்புறமும் அப்புறமுமாக செல்லும். நான் சொன்னேன், ஆனால் இது என்னை கடல் கடந்து கொண்டு செல்லாது என்று. பின்னர் அவன் என்னை நோக்கி பார்த்து, அவர்கள் செல்வது போன்று நீங்களும் செல்லுங்கள் என்றான். நான் நோக்கி பார்த்தபோது சகோதரன் பிரெட் ஷார்ட்மேனும் சகோதரன் பேங்க்ஸ்வுட்டும் அதன் பின்னால் சில பாய்மரங்களோடு பச்சை நிற படகில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தொப்பிகளை திருப்பி வித்தியாசமான விதங்களில் அணிந்திருந்தார்கள். அவன் இடத்தில், அவர்களைப் போல நீங்களும் போங்கள் என்றான். நான் சொன்னேன், இல்லை, நான் போக மாட்டேன் என்று. அந்த குட்டையான மனிதன் அவர்களிடத்தில், நீங்கள் படகோட்டிகளா என்றான். அதற்கு சகோதரன் பேங்க்ஸ் ஆம் என்றான். சகோதரன் பிரெட்டும் ஆம் என்றார். ஆனால் நானோ அவர்கள் படகோட்டிகள் அல்ல என்றேன். நான் ஒரு படகோட்டி, ஆனால் அதை எடுத்துக்கொண்டு நான் போக மாட்டேன் என்று அறிவேன். அந்த வழியாக நான் நிச்சயமாகவே போக மாட்டேன் என்றேன். அவன் அதற்கு, நீர் அவர்களோடு போக மாட்டீரா என்றான். நான் அதற்கு, முடியாது, முடியாது என்றேன். நான் அப்படியே திரும்பினேன். அப்படி நான் திரும்பி பார்த்தபோது அந்த துறைமுகத்தில் இருந்த அந்த குட்டையான மனிதன் என்னுடைய நல்ல சகோதரன் ஆர்கன் பைட் என்பதை கண்டேன். அந்த தரிசனத்தில் நான் திரும்பிச் சென்றேன். அங்கே ஒரு சிறிய நீளமான கட்டிடம் இருந்தது. பின்னர் ஒரு சத்தம் என்னிடத்தில், உங்கள் எல்லாருக்கும் அல்லது உங்களில் அநேகருக்கு இது ஞாபகம் இருக்கலாம், ஒரு சத்தம் என்னிடத்தில் பேசி, ஆகாரத்தை உள்ளே கொண்டு வா, உள்ளே சேகரித்து வை, அவர்களை இங்கே உள்ளே வைப்பதற்கான ஒரே வழி அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதுதான் என்று கூறினது. மிகவும் அழகான கேரட்டுகளையும் காய்கறிகளையும், இதுவரை நான் காணாத காரியங்களையும் நான் பீப்பாய் பீப்பாயாக உள்ளே கொண்டு வந்தேன். இப்போது அந்த தரிசனம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அதற்கு பின்னர் அதனுடைய அர்த்தம் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஜூரிக், சுவிட்சர்லாந்து தேசங்களுக்கு ஒரு 5 இரவு கூட்டங்களுக்காக சகோதரன் ஆர்கன் பைட்டுடன் போக வேண்டியதாயிருந்தது. இது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே நான் போக மாட்டேன் என்று சகோதரனிடத்தில் கூறியிருந்தேன். நான் சகோதரன் வெல் ஈவன்ஸுடன் அங்கே போயிருந்தேன். அப்பொழுது அந்த வியாக்கியானத்தை அது எனக்கு கொடுத்தது. ஒரு இரவு சகோதரன் வெல்ஸ் வந்து என்னை அழைத்துக் கொண்டு போனார் நினைக்கிறேன். நாங்கள் மீன்பிடிப்பதற்காக சகோதரன் ஆர்கன் பிரைட் என்னை அழைக்கிறார் என்று கூறினார். நான் சொன்னேன், சரி, இதுதான் காரியம், அவர்கள் என்னை தடை செய்ய எத்தனித்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அநேக முறைகள் சகோதரன் மைனர் மூலமாய் அல்ல, அவர் என்னுடைய அருமையான நண்பர்களில் ஒருவர். ஆனால் சில சமயங்களில் பேசப்போகிறது அவர்களுடைய உபதேசங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று அவர்கள் கருதினால், உடனே அவர்கள், நீங்கள் அங்கே இருக்கப் போகிறீர்கள், உங்கள் நண்பர்களையும் அழைத்து வாருங்கள் என்பார்கள். சகோதரன் ஆர்கன் பைட் என்னை அழைத்து சகோதரன் பிரணாம் ஆவியானவர் இவ்விதமாய் கூறுகிறார், நீர் வாரும் வரும்பொழுது உம்முடைய மனைவியையும் உடனழைத்து வாருங்கள். காரணம், நீர் அதிகம் பிரசங்கிக்கப் போவதில்லை, ஏனென்றால் உம்மை ஒரு இரவுக்குத்தான் அவர்கள் அடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதிலும் அந்த இரவிலும் நீர் அந்த ஒரு காரியத்தை பிரசங்கிக்க வேண்டி இருக்காது என்றார். நான் முடியாது என்றேன். சரி வாரும், நீரும் உம்முடைய மனைவியும், நீங்கள் எல்லாருமாய் வாருங்கள். பாருங்கள், நீங்கள் அப்படி வந்தால் உங்களை ஒரு உல்லாச பிரயாணத்துக்கு சுற்றுலாவுக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். என்னுடைய மனைவியும் உம்முடைய மனைவியும் எல்லாருமாக சேர்ந்து நாம் சுவிட்சர்லாந்து ஊடாக பலஸ்தீனாவின் ஊடாக செல்வோம் என்றார். நானோ வரமாட்டேன் என்றேன். எனக்கு வியாக்கியானம் கிடைத்துவிட்டது. நான் சகோதரன் வெல்ஸ் அல்லது சகோதரன் பிரெட் மற்றவரிடத்தில் நான் காலையில் உங்களிடம் கூறுகிறேன். ஆனால் முதலாவதாக என்னுடைய மனைவி ஏதாவது கூற வேண்டியதாக இருக்கிறது என்றேன். நான் என் மனைவியிடம் கேட்டபோது அவள் போக மறுத்துவிட்டால் நான் சொன்னேன், காரியம் இதுதான், புரிகின்றதா? அந்த சிறிய வெள்ளை படகு அந்த ஓரிரவு கூட்டமாயிருந்தது. இங்கேயாக இருந்தால், கரையின் இப்பக்கமாக இருந்தால் ஒரு கூட்டத்திற்கு எங்கே போனாலும் அதெல்லாம் சரிதான். ஆனால் கடல்களை கடந்து போய் ஒரு கூட்டம் நடத்துவது என்பது வெண்மையாயும் நல்லதாயும் இருந்தாலும் அது போதுமானதல்ல. தரிசனத்தில் சகோதரன் பிரெட்டும் அந்த சகோதரனும் பிரதிநிதித்துவமாய் இருந்தார்கள். ஒரு உல்லாச பிரயாணியாய் வேடிக்கைக்கு போங்கள் என்பதற்கு ஒரு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறது. ஆனால் அதை செய்வதற்கு நான் அக்கறை எடுக்கவில்லை. அவர்களை படகோட்டிகள் என்று ஏற்க மறுத்தேன். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பிரசங்கிமார்கள் அல்ல என்பதாகும். ஆனால் நானும் ஒரு பிரசங்கி. பின்னர் அந்த சிறிய நீளமான கட்டிடத்தில் இருந்த ஆகாரம் நான் கடல் கடந்து போகவில்லை என்பதாகும். இந்த சிறு கட்டிடத்திற்கு திரும்பி வந்து டஜன் கணக்கில் வெளிநாடாக்களை பதிவு செய்து நாம் ஜீவிக்கின்ற மணி நேரத்தை ஜனங்களுக்கு காட்டும்படியாக கூர்நுனி கோபுரம் இன்னும் எல்லா செய்திகளையும் பதிவாக்கினோம். இதை மற்ற சொப்பனங்களோடும் ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் இது ஒரு தரிசனம். ஆகாரம் அது இங்கே இருக்கிறது, இதுதான் அந்த கட்டிடம். பின்னர் என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அதை தொடர்ந்து உடனே நான்காவது தரிசனம் வந்தது, அல்லது நான்காவது சொப்பனம் என்னிடம் கூறப்பட்டது. சகோதரன் பார்மல் வந்தார். அவர் இங்கே இருக்கிறார், இங்கு எங்கே இருக்கிறார், டில்லி இங்கு இல்லை. அந்த மனிதனோடு பதட்டத்தில் இருந்தார். நான் நினைக்கிறேன் அவர் புளூமிங்ஹாமிலிருந்து அல்லது பெட்போர்டில் இருந்து வந்தார் என்று நம்புகிறேன். லாஃபேட்டிலிருந்து கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தார். அவர் ஒரு சொப்பனம் கண்டு அதை கூற சகோதரன் உன்னிடம் வந்தார். அவர் சொன்னார், நான் இதை இப்படியே விட்டுவிட முடியாது, இதை சொல்லித்தான் ஆக வேண்டும், சகோதரன் பிரண்ணாமிடம் கூற வேண்டும் என்று அது என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றார். தேவனுக்கு தெரியும், அதற்கிடையில் ஒரு சொப்பனமும் இல்லை. அப்படியே 1, 2, 3, 4, 5, 6 என்று வந்தது. சகோதரன் பார்னர் சொன்னார், நான் ஒரு வினோதமான சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் நான் அங்கே ஒரு கூட்டம் நடத்தப் போவதாகவும் எப்படியோ எந்த விதமாகவோ ஒரு புதிய சபை போன்றதில் கூட்டம் இங்கே நடந்தது. இந்த புதிய சபை இது எப்படி வந்தது, ஏன் ஒத்துழைப்பு இல்லை, அல்லது அந்த விதத்தில் ஏதும் ஏன் இல்லை என்று வியந்தேன். நான் அங்கே நின்று கொண்டு, சரி நான் இங்கே வந்துவிட்டேன், நான் காத்திருந்து ஆராதனையில் பங்கு கொள்வேன் என்று கருதினேனாம். அப்பொழுது ஒரு மனிதன் பழுப்பு நிற சூட் அணிந்தவனாய் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு கட்டிடத்தில் இருந்து வெளியே வந்தான். அவன் எழுதி கொண்டிருந்தான் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் சகோதரன் பார்மலிடம், இது சிலருக்கான பிரத்யேக கூட்டம், இது டீக்கன்களுக்கும் தர்மகர்த்தாக்களுக்கும் மட்டுமான கூட்டம் என்றார். அவர் வருத்தப்பட்டு அந்த சபையை விட்டு வெளியே வந்தார். அவர் அந்த புதிய சபையை அதிலிருந்து வெளியே வந்தார். அந்த சபை புதிதாய் கட்டப்பட்டதோ அல்லது பழுது பார்க்கப்பட்டதோ புதுப்பிக்கப்பட்டதோ. அவர் வெளியே சென்ற போது அங்கே பனி பெய்து கொண்டிருந்தது. மோசமான சீதோஷண நிலை குளிர்காலமாயிருந்தது. அங்கிருந்த ஒருவருக்கும் இதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அவர் கருவின்படியாய் வெளியே சென்ற போது நான் அங்கே நின்று கொண்டு மேற்கு பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தேனாம். அப்பொழுது நான் அவரிடத்தில், தள்ளிவிட்டார்கள் என்று வருத்தப்பட வேண்டாம் சகோதரன் பார்னல், நீர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களை வழிநடத்துவேன் என்று கூறினேனாம். இதற்கு நான் எந்த அர்த்தத்தையும் கொடுக்கவில்லை என்று சகோதரன் பார்னலும் மற்றவர்களுக்கும் தெரியும். இப்பொழுதே அது சம்பவிக்கிறது. இருப்பினும் அவர்களது காண்கையில் அதை குறித்து பேசுவார்கள். அங்கிருந்து நான் எவ்வளவு சீக்கிரமாக வெளியேறினேன் என்பதை கவனித்தீர்களா சகோதரன் பார்னல்? உங்களுக்கு அதை குறித்து கூறுவதை தவிர்க்கவே அப்படி செய்தேன். தொடர்ந்து சென்று சகோதரன் உடிடமோ வேறு ஒருவிடமோ சொல்லவே இல்லை. அப்படி அதை விட்டுவிட்டேன். ஏனென்றால் அது எங்குதான் கொண்டு செல்கிறது என்பதை நான் காண விரும்பினேன். நான் கலக்கமுற்றிருப்பதாக அண்மையில் நான் கூறினதை நீங்கள் கேட்டீர்களா? அதை குறித்து தான் நான் கூறினேன். பின்னர் சகோதரன் பார்னலிடம் கூறினார், அந்த சொப்பனத்தில் நான் அவரிடம் கூறினேனாம். சகோதரன் பார்னல், புறப்படுங்கள். நீங்கள் முதலாவது அடைகின்ற இடம் சிப்போராவாக இருக்கும். சிப்போரா என்பதற்கு நில் என்பதன் அடையாளமாயிருக்கும். நான் சொன்னேனாம், அங்கே நீங்கள் தங்க வேண்டாம், பின்னர் தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அடுத்து நீங்கள் ஒரு வயதான ஒரு ஸ்திரீயை சந்திப்பீர்கள். அங்கேயும் நீங்கள் தரிக்க வேண்டாம். அப்படியே மீண்டுமாய் தொடர்ந்து போங்கள். அங்கு உண்மையாகவே வயதான ஒரு ஸ்திரீயை காண்பீர்கள். அங்கேயும் நீங்கள் தரித்து நிற்க வேண்டாம். எல்லா நேரத்திலும் நாங்கள் பேசிக்கொண்டே பணியின் ஊடாக நடந்து போய்கொண்டிருந்தேமாம். என்னுடைய மனைவியை நீங்கள் காணும் வரைக்குமாய் போய்கொண்டே இருங்கள். அவளை கண்டவுடன் அங்கே நின்றுவிடு என்று நான் கூறினேனாம். அவர் நோக்கி பார்த்தபோது நான் பணியை கடந்து பாலைவனத்தில் போய்கொண்டிருந்தேனாம். நான் மறைந்து போய்விட்டேனாம். அவர் திரும்பி பார்த்தாராம். அங்கே அவருடைய மனைவி கிணற்றிலிருந்து ஒரு பம்ப் மூலமாய் தண்ணீரை அடித்துக் கொண்டிருந்தாராம். யாரோ ஒரு போதகன் தண்ணீர் பம்பிலிருந்து அவளை வெளியே இழுத்துக் கொண்டிருந்தாராம். அவள் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தாலாம். அவர் உடனே விடுத்துக் கொண்டாராம். உம்முடைய சொப்பனத்தின் அர்த்தம் இதுதான். அண்டை இரவே நான் இதை உங்களுக்கு கூறியிருக்கலாம். ஆனால் நான் அப்படியே திரும்பி வந்துவிட்டேன். நீங்கள் கண்ட சிப்போராலும் வயதான ஸ்திரீயும் உண்மையிலே வயதான ஸ்திரீயும் சபைகளாம். புரிகின்றதா? பார்க்க போனால் சிப்போரால் உண்மையிலேயே மோசேயினுடைய மனைவி. அவர்கள் எவ்வளவுதான் வயதானவர்களாய் இருந்தாலும் அவர்களை கண்டு நிற்க வேண்டாம் என்று நான் கூறினேன். அவைகள் ஸ்தாபனங்களாயிருக்கிறது. அந்த ஸ்தாபனங்களில் நின்றுவிட வேண்டாம். அவர்களுடைய காலத்தை அவர்கள் கழித்து தீர்த்து விட்டார்கள். ஆனால் நீ என்னுடைய மனிதத்தில் வரும்போது அது என்னுடைய சபை. இயேசு கிறிஸ்து என்னை அதனத்திற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அது இங்கே இருக்கிறது. அங்கே நில்லுங்கள். நானோ மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டேன். பின்னர் சகோதரி ஸ்டெஃபி, அவள் இப்பொழுது இங்கே இல்லாதிருக்கலாம். ஏனென்றால் அவள் மருத்துவமனைக்கு போயிருந்தால் அவள் எங்கு இருக்கிறாள் என்று எனக்கு தெரியாது. சகோதரி ஸ்டெஃபி இங்கு இருக்கிறார். சகோதரி ஸ்டெஃபி அறுவை சிகிச்சைக்கு போவதற்கு முன்னர் என் வீட்டிற்கு ஜெபத்துக்காக வந்திருந்தார். தேவன் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜீவிக்கும்படியாகவும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வந்திருந்தால் அவர் அதை நிச்சயமாக செய்தார். அவள் சொன்னால், சகோதரன் பிரண்ணா, நான் ஒரு வினோதமான சொப்பனம் கண்டேன். அவள் சொன்னால், நீர் மேற்கே போகிறதாக சொப்பனம் கண்டேன் என்றால் அது ஆறாவது சொப்பனம். நான் மேற்கே இருப்பதாக சொப்பனம் கண்டேன். அது ஒரு மலைப்பாங்கான தேசம். ஒரு குண்டின் மேல் நின்று கொண்டு நான் நோக்கி பார்த்தபோது அங்கே அதிக வயோதிபமான ஒரு மனிதன் வெண்மையான தாடியுடன் இருந்தார். அவருடைய தலைமையில் வளர்ந்து அவருடைய முகத்தினூடாக தொங்கிக் கொண்டிருந்தது. வெண்மையானதுண்டினால் தன்னை சுற்றிக் கொண்டிருந்தார். காற்றானது அடித்து ஏதோ ஆடை காற்றில் பறந்து கொண்டிருந்தது என்றார். அது சரி என்று நான் நினைக்கிறேன் சகோதரி செட்டி என்றேன். அவள் தொடர்ந்து, நான் அவரெண்டை நெருங்கிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு மலையின் மேல் நின்று கொண்டு கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் என்றார். அந்த வயதுபேர் யாராய் இருக்கக்கூடும் என்று நான் வியந்தேன் என்றார். அவள் இன்னும் நெருங்கி சென்றால் அவள் சமீபமாய் சென்ற போது அது யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டேன் என்றார். அதுதான் அடிவில்லாத எலியா தீர்க்கதரிசி அங்கே நின்று கொண்டு கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். நான் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறினாலாம். அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அவள் அந்த குன்று மட்டுமாய் ஓடிப்போய் அங்கே பணிந்து விடுந்து அவரிடம் பேசி எலியாவின் பெயரை கூறினாளாம். அவள் அப்படி பேசினவுடனே, உனக்கு என்ன வேண்டும் சகோதரி செப்பி என்று கூறும் ஒரு சத்தத்தை கேட்டாளாம். அது நானாக இருந்ததாம். உங்களுடைய சொப்பனம் அங்கேயே நிறைவேறிவிட்டது சகோதரி செப்பி. ஏனென்றால் அதற்கு பின்னர் உடனே நான் லூயிவிலுக்கு போய்விட்டேன். அவளுக்கு தேவையாக இருந்தது ஜெபம். மருத்துவமனையில் எல்லாம் சரியாகி அவள் வெளியே வர வேண்டும் என்பது. என்னுடைய மந்தைக்காக நான் கிழக்கு நோக்கி பார்ப்பது நான் மேற்கே போகிறேன் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. கவனியுங்கள், நான் லூயிவில்லுக்கு சென்று திரும்பி வந்தபோது நான் கதவண்டை வந்தேன். அங்கே முளைவிலுடைய கதவின் மேல் அடிக்கப்பட்டிருந்தது. பட்டணத்து தெருவை சேர்ந்த திருவாளர் கைன்ஸ் அங்கே சந்தையில் போய்கொண்டிருந்தார். அவர் என்னிடம், பில்லி இங்கே வா, உன்னுடைய கதவு வேலி கல்வேலி முதலானவைகளை நீ அகற்ற வேண்டும் என்றார். அதற்கு நான், சரிவில் நான் அதை செய்வேன், ஆனால் எப்பொழுது என்றேன். அவர் அதற்கு, நான் உனக்கு சொல்லுவேன் எப்பொழுது என்று நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்றார். வருஷத்தின் துவக்கத்திலே அவர்கள் வேலையை ஆரம்பிக்கப் போகிறார்கள் என்றார். நான் அதற்கு சரி என்று கூறினேன். எனவே நான் வீட்டிற்குள் செல்ல புறப்பட்ட போது மனைவி, நான் உடனேயே மளிகை சாமான்கள் வாங்க போக வேண்டும் என்றார். நான் அந்த சந்தின் வழியாக சென்றேன். அந்த பட்டணத்தின் என்ஜினியராக பணிபுரியும் ரேமான் கிங் என்பவரை கண்டேன். நான் எப்பொழுதும் அவனை மண்காது என்று அழைப்பேன். ஏனென்றால் நாங்கள் சிறுவர்களாய் சேர்ந்து நீந்தும் போது அவன் ஒரு பையனை ஒரு உருண்டை மண்ணினால் காதில் தூக்கி அடித்தான். எனவே நாங்கள் அவனை மண்காதி என்று அழைப்போம். அவன் நான் இருக்கும் அந்த சந்தில் தான் இருக்கிறான். சகோதரன் வுட்ஸுக்கு இரண்டாவது வீடு. மண்ணை இங்கு வா ஒரு நிமிடம் என்று நான் கூப்பிட்டேன். அதற்கு அவன் சரிபில்லி என்று அந்த இடத்திற்கு வந்தான். நான் சொன்னேன், அங்கே அடித்திருக்கிறாயே அந்த முறையை குறித்து என்ன என்றேன். அதற்கு அவன், பில்லி, அவர்கள் அந்த எல்லா இடத்தையும் எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள். இந்த எல்லா மரங்களையும் வேலிகளையும் எல்லா காரியங்களையும் அகற்றப் போகின்றார்கள் என்றான். நான் சொன்னேன் என்னுடைய இடம் வீதியின் மத்தியில் வருகிறது என்று என்ஜினியர் கூறினாரே என்று. ஆம், ஆனால் அவர்கள் அதை விரிவுபடுத்தப் போகிறார்கள். எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள், என்னுடையதையும் கூட எடுத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்றான். அதற்கு நான் சகோதரன் கல்தச்சர் ஆயிற்று, அவரை கொண்டு அதை தள்ளி அடிக்க வைக்கிறேன் என்றேன். அதற்கு அவன், பில்லி, அதை தொடாதே, கான்ட்ராக்டர் அதை செய்யும்படியாய் விடு, அது போதகரின் வீடு இல்லையா என்றான். நான் ஆமையா என்றேன். அவன் அதற்கு, அவர் அதை செய்யும்படியாய் விட்டுவிடு, நான் என்ன கூறுகிறேன் என்று உனக்கே தெரியும் என்றான். நான் ஆம் என்றேன். நான் அப்படியே திரும்பினேன். அவ்வளவு சீக்கிரத்தில் ஏதோ என் நினைவிற்கு வந்தது. நான் வீட்டிற்கு போய் என்னுடைய குகையறைக்கு சென்று அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். அங்கே அது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது காங்கிரீட் துண்டங்கள் அல்ல, அவைகள் கற்களாயிருந்தது. நான் மேடா ஆயத்தமாக என்றேன். 6 நேரடியான சுப்பனங்கள் பின்னரது தரிசனம் அதற்கு முடிவாய் அமைந்தது. இந்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் போது மேற்கு பக்கமாக திரும்பு என்பதே ஆகும். நான் டூசனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். சகோதரன் நார்மனுக்கு அங்கே ஒரு வீடு இருக்கிறது. நான் எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியாது. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் வெறுமே நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வீட்டை விட்டு விடுகிறேன். என்னுடைய சம்பளம் வாரத்திற்கு $100. அங்கு ஒரு வீட்டுக்கு $100 வாடகையாக நான் கொடுக்க வேண்டியதாயிருக்கும். இங்கே என்னுடைய சகோதரிகள் இருக்கிறார்கள். இங்கே நான் அன்பு கூறப்படுகிறேன். ஆனாலும் நான் போகிறேன். எங்கே போகிறேன் என்று எனக்கே தெரியாது. ஏன் என்றும் எனக்கு தெரியாது. ஏன் என்று என்னால் உங்களுக்கு கூற முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்திருக்கிற ஒரே ஒரு காரியம் உண்டு. அதாவது, அவர் செய் என்று எனக்கு என்ன கூறுகிறாரோ அதை நான் பின்பற்றி போக வேண்டும் என்பதே ஆகும். எந்த பக்கமாக திரும்ப வேண்டும், என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை. அது என்னுடைய வேலையும் அல்ல. அந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு போய் என்று தேவன் ஆபிரகாமிடத்தில் கூறின போது ஆபிரகாமுக்கும் அரைவிதமாகத்தான் உணர்ந்திருப்பான் என யூகிக்கிறேன். என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் பரதேசியாய் சஞ்சரி, அதாவது அவனை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடந்த சனிக்கிழமை காலையில், நேற்றிலிருந்து ஒரு வாரத்துக்கு முன்னர் காலையில் சுமார் 3 மணி அளவில் நான் விழித்தெழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு ஜோசப்பின் மேல் அறையில் போய் அவன் மேல் போர்வையை போர்த்து விட்டேன். பின்னர் நான் திரும்பி வந்து படுக்கையில் படுத்து அப்படியே தூங்கிவிட்டேன். அப்படியாய் நான் தூங்கினேன். நான் என்ன கூறப் போகிறேன் என்பதற்கான பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இந்த சிறிய சொப்பனங்கள் முதலான காரியங்களை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். நான் யோசிப்பை போர்த்துவிட்டு திரும்பி போய் படுத்துக் கொண்டேன். அப்படியே தூங்கிவிட்டேன். அப்பொழுது நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனத்தில் நான் ஒரு மனிதனை கண்டேன். அவர் ஒரு மகத்தான பெரிய உருவமாய் இருந்தாலும் அவர் என் தகப்பனாயிருந்தார். என் தாயார் போன்று இல்லை, ஆனால் அவள் என் தாயாராய் இருந்தார். இந்த மனிதன் தன் மனைவியிடம் மிகவும் நீசத்தனமாய் நடந்து கொண்டான். அவன் ஒரு 3 முனைகள் உள்ள தடியை வைத்திருந்தான். ஒரு தடியை குறுக்கே சற்று பிளந்தால் 3 முனைகள் உண்டாகும். இந்த ஸ்திரீயானவள் எழுப்பி நிற்க முயற்சிக்கின்ற ஒவ்வொரு சமயமும் அவன் அவளுடைய கழுத்தை பிடித்து அவளுடைய தலையின் மேல் அடித்து அவளை கீழே தள்ளிவிடுவான். பின்னர் அவள் அப்படியே அங்கே படுத்து கிடப்பாள், கண்டித்து அழுவாள். பின்னர் அவள் மீண்டுமா எழுப்பி நிற்க துவங்குவாள். அவன் அப்படியே நடந்து வந்து பெருமிதமாய் அவளுடைய மார்பை புடைத்துக் கொண்டு அந்த பெரியால் எழும்பி வருவான். அவள் மீண்டுமா எழுப்பினவுடன் அவளுடைய கழுத்தை பற்றி பிடித்து இந்த மும்முனைகளுடைய தடியினால் அவளுடைய தலையின் மேல் அடித்து அவளை அப்படியே கீழே தள்ளுவான். திரும்பி நடந்து போய் ஏதோ பெரிய காரியம் செய்துவிட்டது போன்று தன் மார்பை பிடித்துக் கொண்டிருப்பான். நான் எட்டியிருந்தேன், அதை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் சிந்திக்கலானேன், என்னால் அந்த மனிதனை சமாளிக்க முடியாது. அவன் மிகவும் பெரியவனாயிருக்கிறான். மட்டுமல்லாமல் அவன் என் தகப்பனாய் கருதப்படுகிறான். ஆனால் அவனுடைய தகப்பன் அல்ல. அந்த ஸ்திரீயை அவன் அந்த விதமாக கொடூரமாய் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு அவன் மேல் கோபம் வந்தது. எனவே சடிதீரே போதுமான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் அவனண்டை சென்று அவனுடைய கழுத்து பற்றியை பிடித்து இழுத்து அவனை அப்படியே திருப்பி கீழே தள்ளி அந்த ஸ்திரீயை அடிக்க அவனுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று கூறினேன். அதை கூறின மாத்திரத்தில் என்னுடைய தசைகள் வளர்ந்தது. நான் ஒரு ராட்சதனை போன்று காணப்பட்டேன். அந்த மனிதனின் தசைகளை நோக்கி பார்த்து பின்னர் என் பேரில் அவனுக்கு பயம் உண்டானது. நான் சொன்னேன், இன்னொரு முறை நீ அவளை அடித்தால் நீ என்னோடு மோத வேண்டி இருக்கும் என்றேன். அவன் அவளை மீண்டும் தாக்க தயங்கினான். பின்னர் நான் விழித்துக் கொண்டேன். நான் அங்கேயே சிறிது நேரம் படுத்துக் கிடந்தேன். பின்னர் நான் நினைத்தேன், அது என்னவாய் இருக்கும். அந்த ஸ்திரீயை குறித்து வந்த சொப்பனம் விரோதமாய் இருந்தது என்று நான் நினைத்தேன். ஒரு நொடியில் இதோ அவர் வந்தார், அதன் வியாக்கியானத்தை தந்தார். அந்த ஸ்திரீயானவள் இன்றைக்குள்ள எல்லா உலக சபைக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறாள். சரியாக நான் இந்த குழப்பத்துக்குள் தான் பிறந்தேன். இதோ நான் இருக்கிறேன். அவள் ஒரு விதமான தாயானவள். அவள் தேசிகளுக்கு தாயாய் இருப்பாளாயின் அப்படி இருந்தாலும் நான் அதற்குள்ளாகத்தான் பிறந்தேன். அவளுடைய புருஷன் அவளை ஆண்டு கொண்டிருக்கின்ற தாவனமாயிருக்கிறார். அவனிடத்தில் இருந்த மும்முனையில் உள்ள தடியானது தவறான நாமங்களால் ஆன திருத்துவ ஞானஸ்தானமாயிருக்கிறது. ஒவ்வொரு முறை அவள் எழும்ப முயற்சிக்கும் போதும் சபையார் அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் அவன் அவளை அதனால் அடித்து கீழே தள்ளுகிறான். நிச்சயமாக அவன் அவ்வளவு பெரியவனாக இருப்பதனால் நான் அப்படியே சுற்றி பார்த்து சுற்றி பயந்தேன். பின்னர் நான் அவன் மேல் மோதின போது எனக்கு வளர்ந்த அந்த தசைகள் விசுவாச தசைகளாயிருந்தது. தேவன் என்னோடு இருந்து எனக்கு தசைகளை தந்தால் அவளுக்காக நான் எழும்பி நிற்பேனாக என்று அது என்னை சிந்திக்க வைத்தது. அவளை அடிப்பதை நிறுத்தி என்றேன். அப்போது அன்று சுமார் பகல் 10 மணி அளவிருக்கலாம். அப்பொழுது என்னுடைய மனைவி என் அறைக்குள் நுழைய முயற்சித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுதுதான் சம்பவித்தது. அன்று காலையில் நான் ஒரு தரிசனத்துக்குள்ளானேன். நினைவு இருக்கிறது, அது எப்படியோ சொல்ல போனால் அது ஒரு சொப்பனம் அல்ல. சொப்பனங்களுக்கும் தரிசனங்களுக்கும் அங்கே வித்தியாசம் இருக்கின்றது. சொப்பனங்கள் நீங்கள் தூங்குகையில் உண்டாவதாகவும் தரிசனங்கள் நீங்கள் தூங்காமல் இருக்கும் போது உண்டாவதாகும். நாம் அந்த விதமாக பிறந்திருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் அவன் சொப்பனம் காண்கையில் அது அவனுடைய மறை நினைவில் காண்கிறான். அவனுடைய மறை நினைவு தூரத்தில் இருக்கின்றது. அவனுடைய புலன்கள் அவன் தன் சுயநினைவில் இருக்கும் மட்டாய் சுறுசுறுப்பாய் இருக்கும். இந்த சுயநினைவில் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறீர்கள். நீங்கள் காண்கிறீர்கள், ருசிக்கிறீர்கள், உணர்கிறீர்கள், நுகர்கிறீர்கள், செவியால் கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய மறை நிலையில் தூக்கத்தில் இருக்கும்போது உங்களால் பார்க்க முடியாது, ருசிக்க முடியாது, உணர முடியாது, நுகர முடியாது, அல்லது செவியால் கேட்கவும் முடியாது. ஆனால் அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. நீங்கள் சொப்பனம் காணும் போது நீங்கள் உங்கள் சுயநினைவுக்கு திரும்பி வந்து விடுகிறீர்கள். அங்கே ஞாபகம் என்று ஒன்று இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கண்ட சொப்பனங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் அந்த விதமாகத்தான் இருக்கிறான். ஆனால் தேவன் ஏதாவது காரியத்தை முன்குறிப்பார். ஆனால் இந்த மறைநிலைமானது ஒரு ஞான திருஷ்டி காரணிக்கு இங்கே இருந்து அதிக தூரத்தில் இருக்கார். ஆனால் இரண்டு நினைவுகளும் ஒன்று சேர்ந்து அங்கேயே இருக்கிறது. ஞான திருஷ்டிக்காரன் தரிசனம் காண்கிறதுனால் அவன் உறங்க போவதில்லை. அவன் தன் சுயநினைவில் இருந்து கொண்டுதான் தரிசனம் காண்கிறான். அன்று நாள் நான் அதை சில மருத்துவரிடம் விளக்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் எழும்பு நின்று அற்புதமாய் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைத்தது கூட இல்லையே என்றார்கள். நான் அலை பரிசோதனை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அதை போன்ற எதையும் நாங்கள் கண்டதே இல்லை என்று கூறினர். புரிகின்றதா? உங்களுக்கு என்னமோ அங்கே சம்பவிக்கிறது என்றார்கள். நான் அதை கூறிவிட்டேனே என்று நான் கூறினேன். அதற்கு அவர்கள் அதுதான் காரியம், சரியாக அப்படியே என்றார்கள். புரிகின்றதா? அந்த இரண்டு நினைவுகளும் மிகவும் நெருக்கமாக அமைந்திருக்கிறது. அது நான் செய்யக்கூடியதாக அங்கே ஒன்றுமில்லை. மற்ற எவனொருவனையும் விட எவ்விதத்திலும் அது என்னை அதிக வித்தியாசமானவனாய் ஆக்கவில்லை. தேவன் அதை அந்த விதமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் தூங்கப் போவதில்லை. நீங்கள் தூங்குவது போன்று நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே நின்று கொண்டு இவ்விதமாய் வெளியை நோக்கி பார்த்து தரிசனம் காண்கிறீர்கள். நீங்கள் யாவரும் உலகம் முழுவதுமாக இதை கண்டிருக்கிறீர்கள். தூங்குவதில்லை. இந்த மேடையின் மேல் நின்று கொண்டே நான் ஜனங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களோடு மோட்டார் வாகனத்தில் செல்லும் போதும் அல்லது எந்த இடத்திலும் நான் தரிசனத்திற்குள்ளாகி சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை உங்களிடத்தில் கூற கேட்டிருக்கிறீர்கள். அவைகள் ஒருபோதும் தவறினதில்லை. தவறி போனதே இல்லை. தவறி போனதை யாராவது எப்பொழுதாவது பார்த்ததுண்டா? இல்லை ஐயா. அதனால் தவறி போக முடியாது. அது தேவனாய் இருக்கும் மட்டில் தவறி போகாது. கவனியங்கள் நேராக மேடையின் மீது ஆயிரம் ஆயிரமான ஜனங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கில் நான் பேச முடியாத பாஷைகளிலும் கூட நான் கூறியும் அது தவறி போனதே இல்லை. புரிகின்றதா? இப்பொழுது இந்த தரிசனத்தில் அல்லது நான் பேசிக் கொண்டிருக்கையில் நான் நோக்கி பார்த்து ஒரு வினோதமான காரியத்தை நான் கண்டேன். தரிசனத்தில் என் சிறிய மகன் ஜோசப் என் பக்கத்தில் இருப்பது போல் இருந்தது. நான் அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தரிசனத்தை கூர்ந்து கவனிப்பீர்களானால் ஜோசப் ஏன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் நோக்கி பார்த்தேன். அங்கே ஒரு பெரிய புதர் இருந்தது. அந்த புதரின் மேல் ஒரு பறவை கூட்டம் காணப்பட்டது. அவைகள் மிக மிக சிறியவர்கள். அரையங்குல நீளமும் அரையங்குல உயரமுமாய் இருந்தது. அவைகள் சிறு வீரர்கள். அவைகளின் சிறிய சிறகுகள் உடைந்திருந்தன. அதன் உச்சி கிளைகளின் மேல் 2 அல்லது 3 பறவைகளும் அடுத்த கிளையில் 6 அல்லது 8 பறவைகளும் இருந்தன. அடுத்த கிளையில் 15 அல்லது 20 சிறிய பறவைகளும் இருந்தன. இவ்வாறு அவைகள் அமர்ந்து ஒரு கூர்நுனி கோபுர வடிவில் கீழே வந்து கொண்டிருந்தன. அந்த மிகச்சிறியவைகளில் சிறிய தூதர்கள். அவைகள் மிகவும் களைப்பூட்டிருந்தது. அவைகள் கிடைக்கை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தன. நானோ தரிசனத்தில் அரிசோனாவில் உள்ள டூசானில் இருந்தேன். இச்சம்பவம் நடக்கின்ற இடத்தை நான் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அதை காட்டினார். நான் அதில் மனாந்திரத்தில் என்னுடைய கால்சட்டையில் இருந்து ஒரு முள்ளை பிச்சுக் கொண்டிருந்தேன். இது ஒரு தரிசனம் என்றும் நான் டூசானில் இருக்கிறேன் என்றும் நான் அறிவேன். அங்கிருந்த அந்த சிறிய பறவைகள் எதற்கோ எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்றும் எனக்கு தெரியும். அவைகள் கிழக்கு திசையை நோக்கி கவனித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று அவைகள் பறக்க வேண்டும் என்பது போன்று தோன்றி கிழக்கை நோக்கி அவைகள் பறந்து சென்றன. அவைகள் பறந்து சென்ற உடனேயே ஒரு கூட்ட பெரிதான பறவைகள் பறந்து வந்தன. அவைகள் பார்ப்பதற்கு புறாக்களைப் போலவும் கூர்மையான நீண்ட சட்டைகளையும் மங்கலான நிறங்களை கொண்டதாய் அந்த முதல் முறை பார்த்த தூதர்களை காட்டிலும் சிறிது வெண்மையாயிருந்தது. அவைகள் கிழக்கு நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தன. அவைகளின் பார்வையை விட்டு அகன்றவுடன் நான் மீண்டுமாக மேற்கே நோக்கி பார்க்கும்படியாக திரும்பின போது அங்கே அது சம்பவித்தது. அங்கே ஒரு பயங்கர வெடி உண்டானது. அது உண்மையாகவே பூமி முழுவதையும் அசைத்தது. இப்பொழுது இதை தவறவிடாதீர்கள், ஒளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, இதை சரியாக கேட்டோம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள். முதலாவது ஒரு வெடி சத்தம், அது ஒரு ஒளித்தடை என்று நான் நினைத்தேன். அல்லது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். ஆகாய விமானங்கள் செல்லும் போது ஒரு பயங்கரமான ஒளித்தடையை கடக்கும் பொழுது சத்தமானது திரும்பி பூமிக்கு வருமல்லவா, அது போன்றிருந்தது. அது அப்படியே அசைத்தது, முழக்கமிட்டது, எல்லாவற்றையும் செய்தது. பின்னர் அது ஒரு கால் பலத்த இடியும் மின்னலும் போன்று இருந்திருக்கலாம். நான் மின்னலை காணவில்லை, ஒரு பலத்த வெடியின் சத்தத்தை கேட்டேன். எப்படி கேட்டதென்றால், நான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து தெற்கே உள்ள மெக்சிகோவில் இருந்து வந்தது போன்று காணப்பட்டது. ஆனால் அது பூமியை அசைத்தது. அப்படி அசைத்த போது நான் அப்பொழுதும் கிழக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். அங்கே எங்கேயோ தூரத்தில் நித்தியத்துக்குள்ளிருந்து ஏதோ கூட்டமாய் வருகின்றது நான் கண்டேன். அது பார்ப்பதற்கு ஏதோ சிறு புள்ளிகள் போன்று பார்வைக்கு காணப்பட்டது. அவைகள் ஐந்திற்கு குறையாமலும் ஏழிற்கு அதிகமில்லாமலும் இருந்தது. ஆனால் அவைகள் ஒரு கூர்நிலை கோபுர வடிவத்தில் இந்த தூதர்கள் வந்தது போல வந்தன. அப்படியாய் அது வந்தபோது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையானது அவர்களை சந்திக்கும்படியாய் என்னை அப்படியே மேலே தூக்கிட்டு என்னால் அதை காண முடிந்தது. அது என்னை விட்டு அகன்று போகவே இல்லை. 8 நாட்கள் கழிந்து விட்டன. இருப்பினும் என்னால் அதை மறக்க முடியவில்லை. அன்றைய காரியம் என்னை சங்கடப்படுத்தினது போன்று வேறு எந்த ஒரு காரியமும் என்னை சங்கடப்படுத்தவில்லை. என்னுடைய குடும்பம் அதை உண்மை என்று கூறும். அந்த பின்னோக்கினவாறு அமைந்திருந்த செட்டைகள் அந்த தூதர்களை என்னால் காண முடிந்தது. அவர்கள் ஒலியை காட்டிலும் வேகமாக வந்தார்கள். அவர்கள் நித்தியத்திலிருந்து ஒரு நொடிக்கில் ஒரு கனப்பொழுதில் வந்தார்கள். உங்கள் கண்ணை சிமிட்டு தேவையான நேரத்துக்கு முன்னதாகவே ஒரு கண்ணிமை பொழுதில் அவர்கள் அங்கே இருந்தனர். அவர்கள் எண்ணி பார்க்கக்கூட எனக்கு நேரமில்லை. நோக்கி பார்ப்பதற்கு மேலாக எதுவும் செய்ய நேரமில்லை. வல்லமையுள்ள மகத்தான சக்தியுள்ள தூதர்கள் பணிவெண்மையாய் இருந்தனர். இறக்கைகளும் தலைகளும் பொருத்தமாய் அமைந்திருந்தது. அவைகள் வியூ வியூ என்று பறந்தன. அவர்கள் அப்படி செய்த போது இந்த கூர்நிலை கோபுர வடிவில் வந்த கூட்டத்தாரின் மத்தியில் மேலே நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். அப்பொழுது நான் நினைத்தேன், இதுதான் என் முடிவு போலும் என்று. நான் முழுவதுமாய் மறந்து போனேன். நான் சொன்னேன், இதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு வெடி உண்டாகும், அது என்னை கொன்று போனும், நான் என்னுடைய பாதையின் முடிவில் இப்பொழுது இருக்கிறேன் என்று. இந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கின பின்னர் நான் என்னுடைய ஜனதாரத்தில் இதை கூற முடியாது. என்னுடைய வீட்டார் இது குறித்து அறிந்திருக்க நான் விரும்பவில்லை. ஆனால் என்னுடைய நேரம் முடிந்துவிட்டது என்பதை என்னுடைய பரலோக பிதாவானவர் நான் அறியும்படியாக செய்தார். என்னுடைய குடும்பத்தாருக்கு இதை நான் கூற மாட்டேன் என்றால் என்னை குறித்து அவர்கள் கவலைப்படுவார்கள். ஏனென்றால் நான் போவதற்கு அவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தூதர்கள் எனக்காக வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதமான வெடி விபத்தில் நான் சீக்கிரத்தில் கொல்லப்படுவேன் என்று நான் எண்ணினேன். நான் தூதர்கள் கூட்டத்தின் மத்தியில் இருக்கும் போது இல்லை, காரியம் வந்தவிடமா இல்லை, அது உன்னை கொண்டிருக்குமானால் அது ஜோசப்பையும் கொண்டிருக்க வேண்டும். யோசேப்பு என்னை கூப்பிடுகிறதையும் நான் செவியால் கேட்டிருக்க முடியும் என்று அப்பொழுது எனக்கு தெரிய வந்தது. பின்னர் நான் மீண்டுமாய் திரும்பி, கர்த்தராகிய தேவனே, இந்த தரிசனத்தின் அர்த்தம்தான் என்னவாய் இருக்கும் என்று நான் எண்ணினேன். நான் வியந்தேன். பின்னர் எனக்கு அது தெரிய வந்தது. அது ஒரு சத்தம் அல்ல, அப்படியாய் எனக்கு தோன்றினது. ஓ, அவர்கள் கர்த்தருடைய தூதர்கள். எனக்கு புரிய கட்டளையை கொடுக்கும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். அப்படியாய் நான் நினைத்த போது நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓ கர்த்தராகிய இயேசுவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர் என்று கூறினேன். பின்பு அந்த தரிசனம் என்னை விட்டு அகன்றது. ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு சுருணையே இல்லாதிருந்தது. இப்போது ஜனங்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய வல்லமை என்பது முற்றிலுமாக வித்தியாசமானதாக இருக்கிறது. அதிலும் அப்படிப்பட்டதான இடத்தில் கர்த்தருடைய வல்லமையானது முற்றிலுமாய் வித்தியாசமானதாக இருக்கும். இதற்கு முன்பாக அநேக முறைகள் தரிசனத்தில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இந்த விடமாய் ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு பயபக்தியான பயத்தை போன்று அதை உணர்ந்தேன். இந்த தூதர்களின் சமூகத்தில் செயலற்று போகும் அளவிற்கு நான் அவ்வளவு பயந்து போனேன். நான் உண்மை எங்களிடத்தில் கூறுகிறேன். பவுல் சொன்னது போன்று நான் பொய் சொல்லுகிறதில்லை. அதை போன்று யாரை குறித்தோ எந்த காரியத்தையும் தவறாக கூறினதாக நீங்கள் என்னை குற்றம் கண்டுபிடித்ததில்லை. ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கின்றது. பின்னர் சற்று கழித்து நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசுவே, நான் கொல்லப்பட போவதாக இருந்தால் அதை எனக்கு தெரியப்படுத்தும். என் குடும்பத்தாரிடம் இதை அறிவிக்க மாட்டேன். ஆனால் அது வேறு ஏதாவது காரியமாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்தும் என்றேன்.
ஆனால் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை.
ஆவியானவர் என்னை விட்டு சென்ற பின்னர் நான் நினைக்கிறேன் சுமார் அரை மணி நேரம் அல்லது அதிகமாக இருக்கலாம். நான் சொன்னேன், கர்த்தாவே அது ஆவிடமாய் இருக்குமானால், அதாவது நான் கொல்லப்பட வேண்டியதாய் இருந்தால், பூமியின் மேல் உம்முடைய காரியம் என்னோடு முடிந்துவிட்டதென்றால், நான் இப்பொழுது வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட போவதாயிருந்தால், அப்படியாகத்தான் இருக்கிறது என்றால் அது அருமையாயிருக்கிறது, அதெல்லாம் சரிதான். எனவே அது ஆவிடமாகத்தான் என்றால் எனக்கு அதை தெரியப்படுத்தும், உம்முடைய வல்லமையை மீண்டும் என்மேல் அனுப்பும். அப்பொழுது இதை நான் என்னுடைய ஜனத்தாருக்கும் அல்லது வேறு யாருக்கும் கூற மாட்டேன் என்பதை அறிந்து கொள்வேன், ஏனென்றால் என்னை கொண்டு போகும்படியாய் நீர் வருகிறீர் என்று கூறினேன். ஒன்று சம்பவிக்கவில்லை. கொஞ்ச நேரம் நான் காத்திருந்தேன். பின்னர் நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசுவே, அந்த விடமாக இராமல் நான் செய்யத்தக்கதாக நீர் ஏதோ காரியத்தை உடையவராயிருக்கிறீர் என்றால், அந்த காரியம் பின்னர் எனக்கு வெளிப்படுத்தப்படும் என்பதானால், அப்பொழுது உம்முடைய ஆவியை அனுப்பும் என்றேன். அப்பொழுது ஆறிலிருந்து என்னை தூக்கி வெளியே எரியும் அளவிற்கு அவருடைய வல்லமை என்னை ஆண்டு கொண்டது. அங்கே எங்கோ ஒரு மூலையில் நான் இருப்பதை கண்டேன். எங்கேயோ என் மனைவி ஒரு கதவை அசைக்க முயற்சிப்பதை என் செவியால் கேட்க முடிந்தது. படுக்கை அறையில் இருக்கும் கதவு பூட்டப்பட்டிருந்தது. திறக்கப்பட்ட வேதாகமத்தை என் கரத்தில் வைத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு எங்கே என்று தெரியவில்லை. ஆனால் அதை நான் நினைக்கிறேன் ரோமர் 9 அதிகாரத்தின் கடைசி வசனம் என்று. இதோ கிடுவதற்கான கல்லையும் தவறுவதற்கான கண்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. நான் இந்த பாகத்தை வாசித்துக் கொண்டிருப்பது வினோதமாய் இருக்கிறது என்று கருதினேன். ஆவியானவர் அப்போதும் அறைக்குள் என்னை ஆண்டு கொண்டிருந்தார். நான் வேதாகமத்தை மூடிவிட்டு அங்கே நின்று கொண்டிருந்தேன். நான் ஜன்னலண்டை சென்றேன். அப்பொழுது நேரம் பகல் சுமார் 10 மணியாயிருக்கலாம். நான் என் கரங்களை உயர்த்தி தேவனாகிய கர்த்தாவை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது எனக்கு ஒரு வினோதமான நாளாய் இருக்கிறது. பார்க்க போனால் நான் என் பக்கத்திலேயே இருக்கிறேன். கர்த்தாவே, இதன் அர்த்தம் என்ன? அது நீராய் இருந்தால் நான் மீண்டும் வாசிக்கிறேன் என்று சொன்னேன். இது சிறுபிள்ளை தினமாக காணப்பட்டது. நான் வேதாகமத்தை எடுத்து அதை திறந்தேன். அதே இடமும் அதே வசனமுமாய் இருந்தது. பவுல் அங்கே ரோமரிடத்தில் கூறுகிறான், யூதர்கள் அதை கிரியைகளினாலே பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள், ஆனால் அதுவோ விசுவாசத்தினால் பெற்றுக் கொள்வதாய் இருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று. அன்று முதல் இது ஒரு பயங்கரமான நேரமாகவே இருந்து வருகிறது. இப்பொழுது பாருங்கள், நான் எங்கே நிற்கிறேன் என்று, என்ன சம்பவிக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது துவங்கி அடுத்த 15 அல்லது 20 நிமிடங்களுக்கு ஏதாவது காரியத்தை நான் இங்கே பிரசங்கிக்க நான் உங்களுக்கு எடுத்துக் கூற முயற்சிக்கட்டும். நினைவிருக்கட்டும், அந்த தரிசனங்கள் ஒரு முறை கூட எப்போதுமே தவறினதில்லை. இப்பொழுது நான் சில வேத வாக்கியங்களை ஒரு நிமிஷம் எடுக்கப் போகிறேன். அதை நீங்கள் வெளிப்படுத்தல் 10 பார்க்கலாம். இப்பொழுது நான் இதை கூறட்டும். தரிசனம் வேத வார்த்தைகளின்படியாக இருக்குமானால் அது வேத வாக்கியங்களை கொண்டுதான் வியாக்கியானிக்கப்படும். பின்னர் இதை நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே இருக்கிற நீங்கள், உள்நாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள், நான் கூறுகின்ற விதமாக கூற நிச்சயமுள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இதை எளிதில் தவறாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அவசரமாக போக வேண்டுமா? சரி, நீங்கள் எவ்வளவு அமைதியாகவும் நன்றாகவும் இருந்ததற்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இப்பொழுது இந்த பேசும் பொருளுக்கு நான் ஐயன்வீர் கடைசி காலத்திற்கு இதுதான் அடையாளமா என்ற தலைப்பை அளிக்கிறேன். நாம் இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளின் எந்த மணி வேலையாகி இருக்கிறது? களைத்து போன மல்யுத்தக்காரன் ராம் முழுவதுமாக எழும்பு கொண்டு கடிகாரத்தின் பக்கமாக திரும்பி பார்த்துக் கொண்டு என்ன மணி வேலை என்று பார்க்கத்தக்கதாக விளக்கை பொருத்துவது போன்று. என்னுடைய ஜபமானது, தேவனே, நாங்களும் விளக்கை பொருத்தி பார்க்கட்டும் என்பதாயிருக்கிறது. உங்களால் மட்டும் அதை அறியக்கூடுமானால் நான் ஒரு பயங்கரமான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நினைவிருக்கட்டும், நான் கர்த்தருடைய நாமத்தில் இதை கூறுகிறேன். நான் உண்மையை உங்களிடத்தில் கூறினேன். வேறோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது. எனக்கு அது என்னவென்று தெரியாது. இப்பொழுது ஒலிநாடாவில் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, அதை புரிந்து கொண்டீர்களா? எனக்கு என்னவென்று தெரியாது. நான் முயற்சிக்கப் போகிறேன். நேற்று என்னுடைய குகையறையில் என் சிந்தனைக்கு வந்தவைகளை நான் உங்களிடத்தில் கூறப்போகிறேன். இது சத்தியம் என்று நான் கூறவில்லை. என் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ஏதோ காரியங்களை நான் நடந்த இடங்களை உங்களிடம் கூறப்போகிறேன். நானும் சார்லியும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதற்கு முன்பாக ஒரு நாள் நாங்கள் இருவருமாக சேர்ந்து வேட்டைக்கு சென்று சிறிது சமயத்தை கழிப்பதாக இருந்தோம். இந்த ஜபகுடாரத்தை விட்டு போகிறேன் என்பதல்ல, நான் மேற்கு நோக்கி செல்கின்ற காரணத்தால் இதை நான் உங்களிடம் கூறுகிறேன். தேவனுக்கு கொடுத்ததான சபை இதுவாக இருக்கிறது. இங்கே இருக்கிறது என்னுடைய தலைமை ஸ்தலம். இங்கே நான் தங்குகிறேன். ஒரு தரிசனத்தின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்படினேதான் நான் போய்கொண்டிருக்கிறேன். என் மகன் வில்லிபால் என்னுடைய காரியதரிசியாகவே இருப்பான். என்னுடைய அலுவலகம் சரியாக இங்கே இந்த சபையிலேதான் இருக்கும். இந்த காரியம் முடிந்தவுடன் 7 முத்திரைகளை பிரசங்கிக்கும்படியாய்
கர்த்தருடைய உதவியால் நான் இங்கே தான் இருப்பேன். நான் இங்கே பதியும் எந்த ஒரு நாடாவும் அல்லது எந்த ஒரு காரியமும் இங்கே இந்த சபையில் இங்கேதான் செய்யப்படும். நான் அறிந்த மட்டில் வேறு எந்த இடத்தை காட்டிலும் சரியாக இங்கேதான் என்னால் சுயாதீனத்தோடு விடுதலையோடும் பிரசங்கிக்க முடியும். ஏனென்றால் விசுவாசிக்கவும் பசியாயும் பற்றிக்கொள்ளவும் கூடிய ஒரு கூட்ட ஜனத்தார் இங்கேதான் இருக்கிறார்கள். இந்த இடம் என்னுடைய வீடு போன்ற உணர்வை தருகிறது. இதுதான் அந்த இடம். நீங்கள் கவனிப்பீர்களானால் சொப்பனங்கள் அதைதான் கூறின. பாருங்கள், ஆகாரம் எங்கே சேமித்து வைக்கப்பட்டது. இப்பொழுது வருங்காலத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வருங்காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பதையும் அறிவேன். அதுதான் முக்கியமான காரியம். இப்பொழுது தேவனே, நான் தவறாக இருந்தால் என்னை மன்னியும். பின்னர் உம்முடைய சித்தத்தின்படி இல்லாத எந்த காரியத்திற்கும் கர்த்தாவே என் வாயில் மூடும். இது என்னை கவர்ந்து கொண்ட காரணத்தால் தான் கர்த்தாவே நான் இதை கூறுகிறேன். ஜனங்கள் இதை புரிந்து கொள்வார்களாக, இதை கவர்ந்து கொள்வார்களாக. வியாக்கியானம் உடனே வராததற்கு காரணம் தேவனுடைய ஒப்பற்ற தன்மையினால். ஏனென்றால் எனக்காகவே இது இங்கே வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அது வேத வார்த்தையின்படியாக இருக்குமானால் வேத வார்த்தைகளால் தான் அதற்கு வியாக்கியானம் அளிக்க முடியும். இது சத்தியமாய் இருக்குமானால் சகோதரனே சகோதரியே, உங்களை பயமுறுத்த வேண்டும் என்று நான் கூறவில்லை. ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாய் இருப்பது மேலானதாயிருக்கும். ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது. நான் இதை பயபக்தியுடனும் தெய்வ பயத்தோடும் கூறுகிறேன். இப்படி கூறிவிட்டு என்னால் இந்த மேடையின் மேல் நிற்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் என்னை ஒரு தீர்க்க தரிசி என்றும் விசுவாசிக்கிறீர்கள்.
நான்
அனுபவமாக என்னை எடுத்துக் கொள்வதில்லை. என்னுடைய மனையெழுச்சி இதுவே. கடந்த வருடம் நான் கூறினேன், நான் கண்ட ஒரே காரியம் தேசங்களில் அல்லது இந்த தேசத்தின் எழுப்புதல்கள் முடிந்துவிட்டது. நான் ஒரு சுவிசேஷ சுற்றுப்பிரயாணம் செய்தேன். உங்களில் அநேகர் என்னோடு வந்தீர்கள். ஓ, அதெல்லாம் சரிதான். நமக்கு மகத்தான நேரங்களும் அருமையான கூட்டங்களும் அதிகமான கூட்ட ஜனங்களும் நமக்கு இருந்தனர். ஆனால் இவை அனைத்தும் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. இந்த வருடம் நான் ஒரு மிஷினரி சுற்றுப்பயணத்தை செய்யப்போகிறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கூடுமானால் உலகத்தை சுற்றிலும் போகப் போகிறேன். என்னால் கூடுமானால் இன்னொரு மிஷினரி சுற்றுப்பிரயாணத்தில் உலகத்தையே சுற்றிப் போக இருக்கிறேன். அந்த காரியம் சித்திக்கவில்லை என்றால் அப்பொழுது நான் தண்ணீரோ அல்லது ஆகாரமோ புசியாமல் அங்கே எங்கேயாவது மிக உயரமான மலையின் மேல் ஏறிப்போய் எந்த வழியிலாவது தேவன் எனக்கு பதில் தருமட்டாய் அங்கேயே போய் தரித்திருப்பேன். இந்த விடமா என்னால் ஜீவிக்க முடியாது. இப்படியா என்னால் தொடர்ந்து போக முடியாது. ஒரு கால் இது அதற்கான பதிலாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவர் என் ஊழியத்தை மாற்றும் வரை இப்படியாக இருக்கலாம். 3 வாரங்களுக்கு முன்னர் நான் கண்ட தரிசனம் சூரியனில் நின்று கொண்டு சபையாளத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நீங்கள் யாவது கடந்த ஞாயிறு இங்கே வந்திருந்தீர்கள். அநேக ஞாயிறுகளில் உரிநாளாக்களை பெற்றுக் கொள்கிற ஜனங்களாகிய நீங்கள் இங்கு இருக்கும் போதுதான் அது பதிவு செய்யப்பட்டது. நீங்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஏனென்றால் நான் இந்த குறிப்பிட்ட பாகங்களை குறிப்பிடுகிறேன். நீங்கள் அதை கவனியுங்கள். கூறப்பட்ட எல்லா சிறு காரியங்களும் சரியாக இதற்குள் பாவனையாய் பொருந்துகிறது. எனவே இது வியாக்கியானமாய் இருக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் நான் ஐயன்மீர் இதுதான் அருவா என்று கூறுகிறேன். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள 7 தூதன் தான் வெளிப்படுத்தல் 3:14 ஏழாம் சபை காலத்தின் தூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நினைவிருக்கட்டும். இதை நான் வாசிக்கட்டும். எங்கே வாசிக்கலாம், துவங்கலாம் என்று நான் பார்க்கிறேன். இப்பொழுது இது 7வது தூதன் 6வசனம். ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7வது தூதனுடைய சப்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். இவன் ஒரு தூதனாயிருக்கிறான். அவன் 7வது சபையின் காலத்து தூதனாயிருக்கிறான். ஏனென்றால் 7வது தூதன் 7வது காலத்தின் தூதன் என்று இங்கே கூறுகிறது. அந்த தூதன் யார் என்றும் அல்லது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறான் என்பதை காண வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 3:14 அதை பார்க்கலாம். லவோதிக்கேயா சபையின் தூதன். இப்பொழுது நினைவிருக்கட்டும். அது அங்கே சொல்லப்பட்ட போது தூதர்களும் சபை காலங்களும் என்றுள்ளது. இப்பொழுது இதில் நான் பேசப் போகிறதான 7 முத்திரைகளோடு இது கனப்பொருத்தமாய் பொருந்துகிறது. நாம் பேச முயற்சித்துக் கொண்டிருக்கிற இந்த 7 முத்திரைகள் அவைகள் இந்த நேரத்தில் வரும்போது அது 7 எழுதப்பட்ட முத்திரைகளாயிருக்கிறது. இந்த 7 முத்திரைகள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி 7 சபை காலங்களின் 7 தூதர்களின் வெளிப்படுத்தல்களாயிருக்கிறது. ஆனால் வேறு 7 முத்திரைகள் அங்கே இருக்கின்றன. அவைகள் புத்தகத்துக்கு பின்பக்கமாக வேதாகமத்துக்கு வெளிப்புறமாக இருக்கிறது. கவனியங்கள், இன்னும் சிறிது நேரத்தில் நாம் அதை குறித்து பார்ப்போம். இப்பொழுது இதை நான் துவங்குவதற்கு முன்னதாக நீங்கள் கலைத்துப் போயிருக்கிறீர்களா? நீங்கள் எழும்பி நிற்க அல்லது சற்று இடங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா? இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 10:6 ஏழாம் தூதனானவன் ஏழாம் சபை காலத்தின் தூதனாயிருக்கிறான். புரிகின்றதா? இப்பொழுது கவனியுங்கள். அவனுடைய நாட்களிலே இப்பொழுது இங்கே கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊற போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த ஏழாம் தூதனானவன் எக்காலம் ஊறுகிற போது இவன் லவோதிக்க சபைக்கு அவனுடைய செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய செய்தியின் தன்மையை கவனியுங்கள். முதலாவது தூதனுக்கு இது கொடுக்கப்படவில்லை.
செகண்ட் ஏஞ்சல், தேர்ட், போர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்,
இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது தூதர்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏழாம் தூதன் தானே இந்த விதமான செய்தியை உடையவனாயிருந்தான். அந்த செய்தி என்ன? அவனுடைய செய்தி எத்தன்மையானது என்பதனை கவனியுங்கள். வேதாகம புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதான எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி முடிக்கிறான். ஏழாம் தூதனானவன் தாபனங்களுக்கும் சபைக்காரங்களுக்கும் ஊடாக இணைக்காமல் விடப்பட்ட எல்லா துண்டுகளையும் ஒன்றாக இணைத்து அவைகளை முற்று பெற செய்கிறதே அவனுடைய செய்தியாயிருக்கிறது. ஏழாம் தூதனானவன் எல்லாவற்றையும் சேகரித்து முழு ரகசியத்தையும் முடிக்கிறான். இதைதான் வேதாகமும் இப்படி கூறுகிறது. அதாவது எழுதப்பட்ட புத்தகத்தின் ரகசியங்கள் முடிவு பெற செய்கிறது என்று கூறுகிறது. இப்பொழுது நாம் ஒரு சில ரகசியங்களை கவனிக்கலாம். அவைகளை நீங்கள் வேண்டுமானால் எடுத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நான் ஸ்கோபீல்டின் மொழிபெயர்ப்பில் மத்தேயு 13 என்ன கூறியுள்ளார் என்பதை நான் எடுக்கப் போகிறேன். உங்களிடம் ஸ்கோபீல் வேதாகமம் இல்லை என்றால் அவைகளில் சிலவற்றை குறித்துக் கொள்ளலாம். சில ரகசியங்களை குறித்து அவர் என்ன கருதுகிறார் என்பதை நீங்கள் ஒரு கால் வாசிக்கலாம். இப்பொழுது 11 வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அவருடைய சீஷர்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ரகசியங்களை அறிய ரகசியம் இங்கே இருக்கிறது. ரகசியம் இங்கே இருக்கிறது. ஒரு ரகசியம் என்பது வேத வார்த்தையாய் இருக்கிறது. அது ஏற்கனவே எழுதப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் இப்பொழுது தெய்வீகமாய் அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட காரியமாய் இருக்கிறது. அதற்கான வெளிப்படுத்தல் வந்தும் இன்னமும் இயற்கைக்கு மேம்பட்டதாகவே இருக்கிறது. அடிமகத்தான ரகசியங்களும் மகத்தான ரகசியங்களும் பின்வருமாறு. முதலாவது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். இப்பொழுது நாம் அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு 13:3-50 வரை. இரண்டாவது ரகசியம், இந்த காலத்தில் இஸ்ரவேலுக்கு உண்டாயிருக்கும் உருட்டாட்டமாகும். ரோமர் 11:25. மூன்றாவது, இந்த காலத்தின் முடிவில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பரிசுத்தவான்களின் மறுரூபமாகுதலின் ரகசியமாயிருக்கிறது. 1 Corinthians 15:1-4:14-17 வரையும். நான்காவது, யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒருங்கே கொண்ட ஒரே சரீரமாகிய புதிய ஏற்பாட்டின் சபையின் ரகசியமாயிருக்கிறது. எபேசியர் 3:1-11, ரோமர் 16:25, எபேசியர் 6:19, கொலோசியர் 4:3 கூட. ஐந்தாவது, சபைதான் கிறிஸ்துவின் சரீரம் என்ற ரகசியமாயிருக்கிறது. எபேசியர் 5:28-32 வரை. ஆறாவது, நேற்று இன்றும் என்று மாறாதவராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் ரகசியமாயிருக்கிறது. கலாத்தியர் 2:20, எபிரேயர் 13:8, அதுபோன்று இன்னும் அநேக இடங்கள். ஏழாவது, தேவனை பற்றினதும் கிறிஸ்துவை பற்றினதுமான ரகசியமாயிருக்கிறது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தின் அவதாரம் கிறிஸ்துவே, அவருக்குள் எல்லா தெய்வீக ஞானமும் இருக்கிறது. தெய்வ பக்தியில் மீண்டும் மனிதனிடம் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதே அந்த ரகசியமாகும். 9வது, அக்கிரமத்தின் ரகசியமாக இருக்கிறது. அது தெசலோனிக்கேயர் புத்தகங்கள் முதலியவற்றில் இருக்கிறது. 10வது, வெளிப்படுத்தல் 1:20 ஏறு நட்சத்திரங்களின் ரகசியமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் நாம் அதை குறித்து தியானித்தோம். நட்சத்திரங்களும் 7 சபைகளும் 7 தூதர்களும் முதலியவைகளின் ரகசியமாயிருக்கிறது. 11, பாபிலோனின் மகா வேசியின் ரகசியமாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:5-7 வரை. இந்த தூதனாவன் வெளிப்படுத்த வேண்டிய ரகசியங்களில் இவைகள் சில. எல்லா தேவ ரகசியமும் இன்னொரு ரகசியம். இதை நான் பயபக்தியுடன் கூறுகிறேன். என்னையே நான் குறிப்பிடவில்லை, ஆனால் கர்த்தருடைய தூதனையே குறிப்பிடுகிறேன். சர்ப்பத்தின் வித்து அது காலங்களினூடாய் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியமாயிருந்தது. அவமரியாதையாய் அல்ல, கிருபையானது அதை தெளிவாக்கினது. ஆனால் அது தத்துரூபமான உண்மையான கிருபையாயிருக்கிறது. நித்தியமாய் எரிந்து கொண்டிருக்கும் நரகம் என்பது போன்றது காரியம் கிடையவே கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் எரிந்து கொண்டிருப்பீர்கள். நித்தியமாய் இருக்கின்ற எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு துவக்கமோ அல்லது முடிவோ இருக்காது. ஆனால் நரகமோ சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ரகசியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுதலின் ரகசியம். உணர்ச்சி வசப்படுதல் இல்லாமல் ஆனால் கிறிஸ்துவாகிய நபர் உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு அவர் செய்த அதே கிரியைகளை செய்தல். தண்ணீர் ஞானஸ்தானத்தின் ரகசியம் அதில் தீவிர திருத்துவ கொள்கையினர் பட்டப்பெயர்களான பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானத்துக்குள் கொண்டு வந்து விட்டனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்திற்குள் தெய்வத்துவத்தின் ரகசியம் நிறைவேறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் பிரகாரமாக இந்த நேரத்தில் சபையானது இதை பெற வேண்டியதாக இருக்கிறது. ரகசியங்கள் இன்னும் சில இருக்கின்றன. அக்னி ஸ்தம்பம் மீண்டும் திரும்பி வரதல், ஆமேன். அந்த காரியம்தான் இப்போது சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் அதை காண்கிறோம். ஓ, இப்படியாய் நாம் ரகசியங்களின் பெயர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே அக்னி ஸ்தம்பம் சவுல் தமஸ்குக்கு போகிற பாதையிலே அவனை கீழே விழ தள்ளினதை காண்கிறோம். அதே வல்லமையானது அதே வல்லமையுடன் அதே காரியங்களை செய்து கொண்டு அதே வார்த்தையை வெளிப்படுத்திக் கொண்டு வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையிலும் நிலைத்திருக்க செய்கிறது. எக்காலங்களின் முழக்கம் என்பதன் அர்த்தம் துவிசேஷ எக்காலங்கள் என்பதாகும். எக்காலம் முழங்குதல் என்று வேதாகமத்தில் கூறப்படுவது வேத பிரகாரமான யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்கள் என்று அர்த்தமாகிறது. இதை நீங்கள் குறித்துக் கொண்டீர்களா? வேத பிரகாரமான யுத்தம் 1 Corinthians 14:8 பவுல் இப்படி கூறுகிறார், வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். அந்தபடி எக்காலம் ஒரு விளங்கா சத்தமிட்டால் எதற்கு ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஒரு மனிதன் எப்படி அறிந்து கொள்வான் என்பதேயாகும். அதற்கு ஒரு வேத பிரகாரமான சத்தம் உண்டா இல்லை என்றால் தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்படும் ஒரு ரூபகாரத்தை அது உடையதா இல்லை என்றால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார் என்று அது கூறிவிட்டு அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் இயற்கை முழுவதும் அவர் மேல் விசுவாசம் வைத்து எல்லா சபையும் இதனை கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்க இவர்கள் அவைகளை மறுதளிப்பார்களே ஆனால் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? யாரோ ஒருவர் வந்து படம் வரைந்து அதையெல்லாம் விளக்கி காட்டுகிறார், இன்னொருவர் இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து இதற்கு முரணாக எல்லாவற்றையும் படமாக வரைந்து விளக்கி காட்டுகிறார், இன்னொருவர் வந்து இதுதான் அது இதற்கு திரும்பி வருகிறோம் என்கிறார், மற்றவர்கள் புத்தகங்கள் இன்னும் அதுபோன்ற காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் தேவனே அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் வருகிறார், அதற்கு எதிராக யார் பேசப் போகிறார்கள்? இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருப்பாரானால் அவர் நேற்றும் இன்றும் செய்த அதே காரியங்களை அவர் செய்வார். அதைதான் இந்த தூதன் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறான். மக்கள் காண தவறின அந்த ரகசியங்களையும் இணைக்காமல் விடப்பட்டிருக்கின்ற அந்த முனைகளை எடுத்து திரட்டி அவைகளை நேராக்குவதே இந்த தூதனின் வேலையாகும். கவனியங்கள், எக்காலமானது ஒரு விளங்காத வேத பிரகாரமாய் இல்லாத சத்தமிட்டால் யார் தன்னை ஆயத்தப்படுத்துவான்? சபை காலம் வருவது குறித்து நான் உங்களுக்கு கூறினது போன்று ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒரு எக்காலம் முழங்கி ஒரு முத்திரை உடைக்கப்படுகிறது. நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு எக்காலம் என்றால் யுத்தம் என்று அர்த்தமாகும். அந்த எக்காலம் ஒரு வேத பிரகாரமான சத்தத்தை கொடுக்கவில்லை என்றால் அதனால் என்ன நேரிடும்? ஆனால் இதை உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதை இப்பொழுது தவறவிடாதீர்கள். கவனியங்கள், ஒரு சபை காலமும் அதன் தூதனை உடையதாக இருந்தது. நாம் அதை அறிவோம். பவுல் முதலாம் சபையின் தூதன். முதலாவது எக்காலம் முழங்கின போது முதலாவது முத்திரை திறக்கப்பட்டது. நாம் கண்டறிந்தபடி பவுல் முதலாம் தூதன். அவன் என்ன செய்தான்? யுத்தத்தை அறிவித்தான். யார் மேல் யுத்தம்? இயேசுவானவர்கள் காட்டின மேசியாவின் அடையாளத்தை விசுவாசியாததினால் அந்த வைதிக யூத சபையின் மீது போர் தொடுத்தான். ஏன்? அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், பவுல் அவன் காலத்தின் முடிவில் வருகிறான். எல்லா சபை தூதர்களும் காலத்தின் முடிவில் வருகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் காலத்தின் கடைசியில் தான் கொண்டு வரப்படும். பவுல் வேத வார்த்தைகளை அறிந்தவனாய், இயேசுதான் மேசியா என்பதை அறிந்தவனாய் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த சத்தியத்தை அந்த தேவாலயங்களில் அறிவித்து அவைகளிலிருந்து அவன் வெளியே துரத்தப்பட்டான். முடிவில் அவன் தன் பாதங்களின் தூசியை உதறிவிட்டு அவர்களை விட்டு உரஜாயத்தில் சென்றான். அது என்ன? ஒரு எக்காலத்தின் முழக்கமாகும். வார்த்தையோடு நின்று கொண்டிருக்கும் ஒரு தூதனாய் செய்தியாளனாய் இருந்தான். ஓஹோ, என்ன இதை நீங்கள் இப்பொழுது தவறப்படக்கூடாது. வார்த்தை, அவள் தேவனுடைய வார்த்தையின் கலப்பில்லாத வியாக்கியானத்துடன் அந்த தேவாலயங்கள் ஒவ்வொன்றையும் தாக்கினான். அதற்காக அவன் தன் ஜீவனை கரியமாய் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படியாய் நாம் அடுத்த சபை காலத்தின் தூதனாகிய இரேனியஸ் மட்டுமாய் போகலாம். அதற்கு அடுத்த சபை தூதனாகிய பரிசுத்த மார்ட்டின் நிக்கோலா மதத்தின் கொள்கைகளை சபைக்குள்ளாக கொண்டு வர துவங்கின போது அவர்கள் அந்த காலத்தை அவருடைய செய்தியினால் தாக்கினார்கள். பரிசுத்த மார்ட்டின் அவருடைய காலத்தை தாக்கினான். பின்னர் ஐந்தாம் தூதனாகிய லூத்தர் அந்த கத்தோலிக்க சபையை தேவனுடைய வார்த்தையை கொண்டு தாக்கினான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று அவன் சொன்னான். இது கிறிஸ்துவின் உண்மையான சரீரம் அல்ல என்று சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த நற்கருணை மட்டமான அப்பத்தை தூக்கி தரையில் வீசி கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறி வந்து அதை தன் செய்தியால் தாக்கினான். அன்றைய காலம் சரியாய் முழங்கினது. அது சரிதானே? ஆங்கிலிக்கன் சபையின் நாட்களில் ஜான் வெஸ்லி எழுப்பப்பட்டார். எழுப்புதல்கள் நமக்கு உண்டாயிருக்க இனி எந்த அவசியமும் இல்லை என்று அவர்கள் கூறின போது அது முதிர்ச்சி அடைந்து வித்தானது. ஆனால் ஜான் வெஸ்லி எழுப்பினின்று கிருபையின் இரண்டாம் கட்ட செய்தியாகி பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதோடு வெளியே வந்தான். சுவிசேஷ எக்கால முழக்கத்தோடு யுத்தத்திற்கு அந்த ஆங்கிலிக்கன் சபையை தாக்கினான். யுத்தத்துக்கு ஆயத்தமானான். சரியே, அவன் அதை செய்தான். இப்பொழுது நாம் லவோடிக்கியா சபையின் காலத்தில் இருக்கிறோம். அவர்கள் மீண்டும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டார்கள். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், லூத்தரன், பெண்டிகாஸ்டல் என்று ஸ்தாபனமானார்கள். அந்த காலத்தை தாக்கி அவர்களுடைய அக்கிரமத்தில் இருந்து அவர்களை திருப்பி கொண்டு வருவதற்காக நாம் ஒரு தீர்க்கதரிசி வர எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லா காலங்களின் ஊடாகவும் காரியங்கள் இந்த விதமாக நடத்தப்பட்டு வந்திருக்குமானால் தேவன் தம்முடைய விதத்தை இந்த நாட்களில் மட்டும் மாற்றிக் கொள்வாரா? அவரால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் எப்பொழுதும் போலவே செய்ய வேண்டியவராயிருந்தார். நினைவிருக்கட்டும், இந்த தூதன் தான் ஏழாம் தூதன். இவனே எல்லா ரகசியங்களையும் எடுத்து அவைகளை ஒன்று திரட்ட வேண்டியவனாயிருக்கிறான். கவனியுங்கள், ஐஸ்வர்யம் பொருந்திய இந்த லவோதிக்கேயா சபையை தாக்க வேண்டியவனும் இந்த ஏழாம் தூதன் தான். நான் ஐஸ்வர்யமான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சபை கூறுகிறது. ஆனால் அவரோ நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து அதை அறியாமல் இருக்கிறாய் என்கிறார். அதுதான் அவனுடைய செய்தி. ஓ தேவனே, கர்த்தர் உரைக்கிறாரு என்பதை உடைய ஒரு பயப்படாத ஒரு தீர்க்கதரிசி எங்களுக்கு அனுப்பும். அதன் மூலமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை அதனோடு இசைந்து சென்று கிரியை செய்து அந்த தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்ட ஒருவர் என்று நிரூபிக்கட்டும். அவன் வரும்போது அந்த காலங்களை அவன் தாக்குவான். நிச்சயமாய் அவன் செய்வான். அவன் லவோதிக்கேயா சபையை தனக்கு விரோதமாக்கிக் கொள்வான். உறுதியாக அவன் அப்படி செய்வான். ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் செய்தார்கள். அது இந்த காலத்திலும் மாறாது. அது அதே விதமாக இருந்தாக வேண்டும். லவோதிக்கேயா சபையை கவனியுங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனும் ஏழாம் தூதனுமானவன் சத்தியத்திற்காக முன்னர் நடந்த யுத்தங்களில் இழக்கப்பட்டு போனே எல்லா ரகசியங்களையும் முற்றுபெறச் செய்வான். லூத்தர் எழுப்பினான். ஆனால் அவனிடத்தில் எல்லா சத்தியமும் இருக்கவில்லை. அவனிடத்தில் நீதிமான் ஆக்கப்படுதல் மட்டுமே இருந்தது. சரிதானே? அதைத் தொடர்ந்து வந்தார் இன்னொரு தூதன் ஜான் வெஸ்லி என்ற பெயருடன். அவனிடத்திலும் எல்லா சத்தியமும் இருக்கவில்லை. பரிசுத்தம் ஆக்கப்படுதல் என்பதோடு வந்தான். பின்னர் பிலடெல்பியா சபையின் காலம் வந்தது. அதற்கு பின்னர் லவோதிக்கேயா சபையின் காலம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு வந்தது. ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஒரே குழப்பமாக்கி முதன் முதலில் செய்தது போலவே சடங்காச்சாரத்துக்குள் சென்று விட்டனர். ஆனால் அவரோ அல்பாம் உமேகாவுமாக நோக்கி பார்க்கப்பட வேண்டியவராயிருந்தார். அவருடைய கரங்கள் ஒன்று இந்த பக்கமாகவும் ஒன்று அந்த பக்கமாக நீட்டப்பட்டு அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவருடைய ஆவியானது பெண்டெகோஸ்து நாளன்று அந்த கூட்டத்தாரின் மேல் விழுந்து அவர்களை நிரப்பித்து அப்படிப்பட்ட அந்த சபையானது எப்படியாக அந்த நிறைவு கசிந்து முடிவிலே இருந்த காலத்துக்குள் சென்றது. ஏழு பொன் குத்துவிளக்குகள் ஏழு சபை காலங்களாகும். இவைகளில் கடைசியானது அவரிடத்திலிருந்து அதிக தூரத்தில் இருக்கிறது. சுமார் 1000 வருட கத்தோலிக்க சபையின் இருந்த காலத்துக்குள்ளாக அது இருந்தது. லூதர் அடுத்தபடியான வெளிச்சத்தை கொண்டு வந்தால் அது வார்த்தைக்கு சற்று நெருக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்தபடியான வெளிச்சம் இன்னும் சற்று நெருக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்த வெளிச்சம் லவோதிக்கேயா சபையின் வெளிச்சமாகும். அது மீண்டுமாக முதல் கட்டத்தில் இருந்தது போலவே வந்து முதல் கட்டத்தில் இருந்த அதே குழப்பத்துக்குள்ளாக சென்றது. நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சத்தியத்தில் பெரும்பான்மையானது இழக்கப்பட்டாயிற்று. ஏன்? சத்தியத்தின் காரியங்களை அங்கே விட்டுக் கொடுத்தனர். ஆனால் இந்த ஏழாம் தூதனோ எந்த காரியத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டான். அவன் எல்லா விடப்பட்ட முனைகளையும் ஒன்று சேர்க்கிறான். அவன் எக்காலம் ஊதும் போது எல்லா தேவ ரகசியமும் வெளிப்படுத்தப்படும். தேவன் அவனை அனுப்பினார். மறைக்கப்பட்டிருந்த எல்லா ரகசியங்களும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படும். எதை கொண்டு வெளிப்படுத்தப்படும்? இவைகள் மறைந்திருக்கும் ரகசியங்களாய் இருக்குமானால் அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். நாம் முன்னுமையை ஆராய்ந்து பார்த்ததில் இந்த கடைசி காலத்துக்கு வர வேண்டியதான் தீர்க்கதரிசி. நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான எலியா என்று கண்டோம் அல்லவா? ஏனென்றால் வேத பண்டிதர்களுக்கு காலங்களாய் மறைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரகசியங்கள் தேவனால் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் இருக்கிறது. வார்த்தையோ தீர்க்கதரிசனத்துக்கு மட்டும்தான் வரும். ஆமென். நாம் அதை சேர்ந்திருக்கிறோம். வாக்களிக்கப்பட்டுள்ளபடியே அந்த தீர்க்க தரிசி இரண்டாவது எலியாவாக இருப்பான். ஓ என்ன, அவன் கொண்டு வருகின்ற செய்தியானது இந்த எல்லா காரியங்களின் மேல் உள்ள ரகசியமாயிருக்கும். நம்மிடத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் இருக்கிறது, அது எல்லாமே குழப்பமடைந்திருக்கிறது. அது உண்மை. ஒருவன் தெளிக்கிறான், ஒருவன் ஊற்றுகிறான், ஒருவன் பிதாக்குமார் பரிசுத்தாமன் என்கிறான், ஒருவன் இதை எடுக்கிறான், ஒருவன் முகம் குப்புற மூன்று முறை பெறுகிறான். ஒன்று பிதா என்ற நாமத்துடைய தேவனுக்கும், ஒன்று குமாரன் நாமத்துடைய தேவனுக்கும், ஒன்று பரிசுத்த ஆவி என்ற நாமத்துடைய தேவனுக்கும் என்று மூன்று முறை பெறுகிறான். இன்னொருவன தவறான என்று கூறி முகம் பாலத்தை பார்த்தவாறு இருக்க அந்த விடமாக மூன்று முறை பெற்றுக் கொள்கிறான். ஓ என்ன ஒரு குழப்பம். ஆனால் அவை அனைத்தும் சரிப்படுத்தப்பட்டது. ஏனென்றால் அங்கே ஒரே தேவன் தான் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் வேறொரு நாமம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான எல்லாமே வேறு எந்த விதத்திலும் எவரொருவரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாக வேதாகமத்தில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு வேத வார்த்தையும் கிடையாது. புதிய சபை அல்லது இயேசு கிறிஸ்துவின் சபை தெளிக்கப்பட்டோ அல்லது ஊற்றப்பட்டோ அல்லது வேறெந்த விதமாகவோ ஒரு முறை கூட செய்யப்பட்டதாக எங்கேயும் வேத வார்த்தைகள் இல்லை. நான் உனக்கு பிதாக்குமார் பரிசுத்தாவிய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று ஒரு முறை கூட கொடுத்ததாக வேதாகமத்தில் இல்லை. அவைகள் கோட்பாடுகள் முதலான காரியங்களே. சத்தியத்திற்கான யுத்தத்திலே அந்த முனைகள் இழக்கப்பட்டு விட்டன. அவைகள் கடைசி நாளிலே திரும்பி அளிக்கப்படும் என்று நான் திரும்பவும் அளிப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். சமீபத்தில் நாம் அதை குறித்து மனவாட்டி மனம் என்ற செய்தியிலே தியானித்தோம். அந்த காரியத்தை எவருக்கு ஒரு தீர்க்கதரிசி அவசியம் தேவையாயிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியானவன் இங்கே இருப்பான் என்று வேதம் கூறுகின்றது, அது உண்மையே. அவன் இங்கே இருப்பான் என்று மல்கியா நான்கு கூறுகிறது, அவன் இருப்பான் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நாம் அவனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் வெளிப்படுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம் காண்போம். அதை புரிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு சிலரே இருப்பார்கள். நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ரட்சிக்கப்பட்டவன் எத்தனை பேர்கள்? ஐந்து ஆத்துமாக்கள். லோத்தின் நாட்களில் மூன்று பேர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். மனைவி வெளியே வர துவங்கினால் வழியிலே இழக்கப்பட்டார். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அமிதமாகவே இருக்கும். அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு மனுரூபம் அடைய போகிறவர்கள் அங்கே ஒரு சிலராயிருப்பார்கள். அந்த சபை ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவது ரகசியங்களில் ஒன்றாயிருக்கும். லோத்தி வெளியே இருக்கப்பட்டது போலவே, நோவா உயிரே எடுக்கப்பட்டது போலவே சபையும் கூட உயரே எடுத்துக் கொள்ளப்படும். ஒருவன் உள்ளே சென்றான், ஒருவன் வெளியே வந்தான், இன்னொருவன் உயரே போகிறான். அது சரியாக அப்படியே பரிபூர்ணமாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தை வருகிறது. அந்த உள்ளில் எழுதப்பட்டிருக்கிற புத்தகமானது எக்காலம் ஊரீர ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த புத்தகம் முத்து பெறும். இப்பொழுது நான் மீண்டுமாக அதை வாசிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருப்பீர்கள். ஏழாம் தூதனுடைய கடைசி தூதன் சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊட போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அவைகளில் ஒன்றான தேவ ரகசியம் என்பது என்ன? அவள் கூறுகிறான், ஒன்று திமுத்தி மூன்று என்று நினைக்கிறேன். அன்றையும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நாம் அவரை தொட்டிருக்கிறோம், அவரை கண்டிருக்கிறோம். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவதூர்களால் சாட்சி பகரப்பட்டார். இங்கே பூமியின் மேல் ரூபகாரப்படுத்தப்பட்டார். அவர் தேவனாயிருந்தார். நிச்சயமாக அது ஒரு மகா மேன்மையான ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அவையாவும் தெளிவாக்கப்பட்டாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது மூன்று தேவர்கள் அல்ல, ஆனால் மூன்று உத்தியோகங்களில் உள்ள ஒரே தேவனாயிருக்கிறது. மோசையின் கீழ் பிதாத்துவமும் கிறிஸ்துவின் கீழ் குமாரத்துவமும் இந்த யுகத்தின் கீழ் பரிசுத்த ஆவியுமாயிருக்கிறது. அதே தேவனின் மூன்று யுகங்களாயிருக்கிறது, மூன்று தேவர்கள் அல்ல. ரகசியம் இப்பொழுது தெளிவாகிவிட்டது. அபிரமாய் ஆக வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. அவர்கள் வழக்கமாக கூறுகின்ற விதமாய் கூறி விஞ்ஞானிகள் என்னை குற்றப்படுத்த முயற்சிப்பதை நான் அன்று நாள் கண்டேன். ஏவாள் ஆப்பிள் சாப்பிட்டால் என்பதை யாராவது விசுவாசிப்பார்களா என்று நான் சொன்னேன். அன்று நாள் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள், அதில் விஞ்ஞானம் அவள் ஒரு ஆப்ரிகாட் பழத்தை தின்றாள் என்று பெரிய தலையங்கங்களில் கூறுகிறது. அர்த்தமற்றது. அதனால் அவளை வஞ்சிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. புரிகின்றதா? அதைத்தான் காயினும் கருதினான். உங்களுக்கே தெரியும், அவன் அதே காரியத்தை திரும்பவும் கொண்டு வந்தான். ஆனால் தேவன் அவனுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நீதிமானாகிய ஆவேலுக்கோ அது ரத்தம் என்று வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அவன் ரத்தத்தை பலியாய் கொண்டு வந்தான். ஓ தேவனே, இந்த சபையும் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலமும் உள்ளில் எழுதப்பட்ட அந்த புத்தகம் இந்த தூதன் செய்தியை முடிக்கும் போது எல்லாம் முடிவடைந்துவிடும். இதை தயக்கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏழாம் தூதனுடைய செய்தி முடிவடையும் போது தேவ ரகசியம், சர்ப்பத்தின் வித்தின் ரகசியம், இந்த எல்லா காரியங்களின் மற்றெல்லா ரகசியங்கள் எல்லாம், அவர்கள் பேசுவது போன்றதான நித்திய குமாரத்துவம், இவை யாவும் முடிவடையும். நித்தியம் என்பது ஒருபோதும் தொடங்கினதும் இல்லை, ஒருபோதும் முடிந்து போவதும் இல்லை என்பதாக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு நித்திய குமாரனாக இருக்க முடியும்? குமார் என்பது ஏதோ ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அதில் எப்படி அர்த்தமாகும்? நரகமான சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றா இருக்கும் பொழுது எப்படி அது ஒரு நித்தியமான நரகமாய் அங்கே இருக்க முடியும்? எரிந்து கொண்டிருக்கிற நரகம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக வேதாகமும் அந்த விதமாக கூறுகிறது. ஆனால் அழிப்பதற்காக அது இருக்கிறது. இரண்டாம் மரணத்தில் பங்கில்லாதவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? பாருங்கள், நீங்கள் இரண்டாம் மரணத்தினால் அடிக்கப்படுவதில்லை. முதலாவது மரணம் சரீர பிரகாரமானதாக இருக்கிறது, இரண்டாவது மரணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அப்பொழுது எல்லா காரியமும் முடிந்துவிடும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஒரு கால் நூற்று கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான வருஷங்களாய் தண்டிக்கப்படலாம். ஆனால் அங்கே ஒரு நித்தியமான நரகம் இருக்க முடியாது. ஏனென்றால் நரகமானது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று என்று வேதாகமும் கூறுகிறது. அது சிருஷ்டிக்கப்பட்டு எப்படி நித்தியமாய் இருக்க முடியும்? நரகமானது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதாகமும் கூறுகின்றது. அப்படியா இது சிருஷ்டிக்கப்பட்டதானால் நித்தியமானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் நித்தியமாயிருக்கின்ற எந்த காரியத்திற்கும் ஒரு துவக்கமோ அல்லது முடிவோ இருந்ததில்லை. அந்த விதமாகத்தான் நாம் ஒருபோது மறிப்பதில்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறோம். நாம் தேவனுடைய பகுதியாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இருக்கின்ற நித்தியமான காரியம் அவர் ஒருவரே. ஆமேன். தேவன் மறிக்க முடியாதவராக இருக்கிறது போலவே நாமும் மறிக்காமலேயே இருப்போம். ஏனென்றால் அவரோடு நாம் நித்தியமானவர்களாக இருக்கிறோம். ஆமேன். மறுபதாக அறிக்கைக்குரிய சரீரத்தை குறித்து என்ன சலிப்பு உண்டாகிவிட்டது. கவனியங்கள், எழுதப்பட்ட இந்த புத்தகம் லூதர் போரிட்டான், வெஸ்லி போரிட்டான், பெந்தகோஸ்தே போரிட்டது. இவர்களுடைய போர்களின் ஊடாக விடப்பட்டிருந்த இணைக்க முடியாத முனைகளின் ஊழியங்களை எல்லாம் இந்த தூதன் வந்து முடித்து வைப்பான். வேதம் கூறுகிறது, ஆனால் அங்கே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சட்டத்தின் நாட்களிலே இந்த ரகசியங்கள் எல்லாம் முடிவடையும். ஒரு துவக்காரர்கள் இயேசுவின் நாமத்தில் தவறி ஓடினர். கிறித்துவக்காரர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் பாதி தமிழர் சரியாக நியாசா ஆலோசனை சங்கத்தில் செய்தது போன்றே அதே காரியம். அவர்கள் இருவருமே தவறாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆடையின் மத்தியிலே வேத வார்த்தைகளில் சத்தியம் கிடக்கிறது. நாம் எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தீர்களா? கர்த்தருடைய தூதன் கவனியங்கள் வெளிப்படுத்தல் 5:1. இப்பொழுது இதற்கு செவி கொடுங்கள். அண்டியும் உள்ளும் புத்தகத்துக்கு உள்பக்கமாக எழுதப்பட்டிருந்தது. புறமும் எழுதப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். அந்த புத்தகத்தின் உள்பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பின்பக்கமோ 7 முத்திரைகளை கொண்டதாக இருந்தது. அவை உள்பக்கத்தில் எழுதப்படாதவை. வெளிப்படுத்துகிறவனாகிய யோவான் இந்த வண்ணமாக கூறுகிறான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது புத்தகத்தில் எழுதப்படவில்லை. 7 தூதுவர் சட்டத்தின் நாட்களிலே உள்ளில் எழுதப்பட்டிருக்கின்ற இந்த எல்லா ரகசியமும் நிறைவேறும். அந்த நாளிலே அது பார்த்துக் கொள்ளப்படும். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறீர்களா? ஆமேன். அப்படியானால் வெளிப்படுத்தல் 10 7 சட்டங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரமாக இது இருக்க வேண்டும். புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரே ஒரு காரியம் மட்டும் இன்னும் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பின்பக்கத்தில் எழுதப்பட்டதும் யோவானால் எழுத வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்டதுமான அந்த 7 இடிமுழக்கங்களின் சத்தங்களின் ரகசியமாய் அது இருக்கிறது. அதை நான் வாசிக்கட்டும். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. புரிகின்றதா? இப்பொழுது இதை கவனியுங்கள். தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. கவனியுங்கள், அவ்வேறு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். ஏதோ காரியம் அங்கே சொல்லப்பட்டது. அது வெறுமனே ஒரு சத்தம் அல்ல, ஏதோ காரியம் சொல்லப்பட்டது. அவன் அதை எழுத வேண்டும் என்றிருந்தான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்னிடம் பேச கேட்டேன். அந்த சத்தங்கள் இடி முழக்கங்களில் எங்கே உண்டானது என்று கவனியுங்கள். பரலோகத்தில் அல்ல, பூமியின் மேல் உண்டானது. அவைகள் வானத்தில் உண்டாகவில்லை, பூமியின் மேல் இருந்து சத்தங்கள் முழங்கின. நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு, முத்திரை என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது பின்பக்கத்தில் இருக்கிறது. ஒரு புத்தகம் எழுதி முடித்த பொழுது முன்பக்கத்தில் இருக்கிறது என்று அவன் கூறவில்லை, பின்பக்கத்தில் இருக்கிறது என்றுதான் அவன் கூறியிருக்கிறான். அவையெல்லாம் செய்து முடித்த பின்னர் இந்த 7 இடிமுழக்கங்களின் சத்தங்கள் மட்டுமே இப்புத்தகத்தில் விடப்பட்டிருக்கிறது. அது புத்தகத்தில் எழுதப்படவும் கூட இல்லை. என்னான ஜனங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். தவறவிடாதீர்கள், தவறவிடாதீர்கள், தயவு செய்து இம்முறை தவறவிடாதீர்கள். நான் உங்களை விட்டுச் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். இதை புரிந்து கொள்ள தவறாதீர்கள். எப்பொழுதாவது கவனம் செலுத்தி இருப்பீர்களானால், இப்பொழுது இந்த முத்திரைகள் புத்தகத்தின் வெளிப்புறத்தில் இருக்கின்றன. ஏழாம் தூதன் எக்காலம் முழங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லா ரகசியங்களும் முடிவடைகிறது. உடனே உள்ளே எழுதப்பட்டும் திறக்கப்பட்டிருந்ததுமான அந்த புத்தகம் மூடப்படும். தேவனுடைய ரகசியங்கள் யாவும் வெளியாக்கப்பட்டன. இதுதான் தேவனுடைய ரகசியங்கள். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்றும் இன்றுபற்ற காரியங்கள், ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டு முடிந்தது. அந்த ஏழாம் தூதன் எல்லா ரகசியங்களும் முழங்கும் பொழுது எல்லாம் தீர்ந்துவிடும். அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. ஆனால் அவர் கூறியிருக்கிறார், ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அந்த காரியங்கள் யாவும் பழைய ரோமாபுரி மகா வேசியாகவும் எல்லா புரோட்டஸ்டன்ட் சபைகளும் அவளை பின்பற்றி தங்களை கட்டப்பட்ட ஸ்தாபனங்களை ஆக்கிக் கொண்ட அவர்கள் அவளுடைய வேசிகளாகவும் இருக்கின்றது போன்றதான காரியங்கள் புரிகின்றதா? தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அந்த ரகசியங்கள் எல்லாம் இந்த கடைசி மணி வேளையில் சரியாக இங்கே வெளிப்படுத்தப்படும். அப்போது இந்த ஏழாம் தூதன் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் எழும்பி உண்மையான எக்காலத்தை முழங்குவான். அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள் என்றால் அது முரணாக இருக்கும். அவர்கள் நிச்சயமாக அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் இதை வெளிப்படுத்துபவன் தேவ ஏவுதல் பெற்று தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்றால் வேறு எந்த விதமாகவோ அதை உருவகப்படுத்தி பார்க்க ஒரு வழியும் இல்லை. மனிதன் திருத்துவத்தை உருவகப்படுத்தி பார்க்க முயற்சித்து தலைமையில் நயித்து பைத்தியமாகவே ஆகிவிட்டான். ஒருவராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஏவால் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் இன்னும் மற்ற எல்லா காரியங்களையும் அவர்கள் இன்னமும் விசுவாசிக்கின்றனர். காரணம் என்னவெனில், ஜனங்கள் பற்றிக் கொண்டிருப்பது பாரம்பரியமே. இயேசு வந்தபோது சபையை கண்ட விதத்தை போன்றே இருக்கிறது. ஆனால் இக்காரியங்களை நடிப்பிக்க அவன் தெய்வீகமாய் நடத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாட்டின் உண்மையான வியாக்கியானத்துடன் தேவனுடைய வார்த்தையானது அவனிடத்திற்கே வரும். எனவே அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். அவனுடைய காலம் முழங்கும் போது இப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கும். நாம் அதை தெளிவாக எழுந்திருக்கிறோம். அவன் தன்னுடைய செய்தியை முழங்கும் போது, அவன் யுத்தத்தை அறிவிக்கும் போது வைதிக சபையின் மேல் பவுல் செய்தது போன்று இருக்கும். எங்கியுள்ள மற்றவர்கள் செய்தது போன்று, லூதர் வெஸ்லியை ஸ்தாபனங்களுக்கு எதிராக நின்றது போன்று அவன் யுத்தத்தை அறிவித்து அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், அது சத்தியமல்ல, அவர்கள் வஞ்சிக்கிற மனிதர்கள் என்று அவர்களிடத்தில் கூறும்போது அவன் அதை முழங்குகையில் உங்களால் தவறி போக முடியாது, அது தவறி போகாது. ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையால் ரூபகாரப்படுத்தப்பட்டிருப்பான். அது என்னவென்று சரியாக நீ அறிந்திருப்பாய். அவன் அவிதமாய் முழங்குகையில் பாபிலோனிலிருந்து வெளியே வரும்படியாய் அழைப்பான். என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். தேவனே அந்த தூதனை அனுப்பும், இதை தவறவிடாதீர்கள். அவன் எக்காலம் ஊத போகிற போது ரகசியம் முடிவடைந்துவிடும். இப்பொழுது கவனியங்கள் வெளிப்படுத்தில் பத்தில் ஏழு முத்திரைகளின் சட்டங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரமாயிருக்கிறது. இது உங்களுக்கு புரிகின்றதா? இந்த புத்தகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் அப்பொழுது முடிவடையும். அவன் எல்லா ரகசியங்களும் நிறைவேற்றுவான் என்று இங்கே வேதாகமம் கூறுகிறது. முந்தின காலங்களில் இருந்த ஜனங்கள் சத்தியத்திற்காக போராடினர். அவர்கள் நீதிமானாக்கப்படுதலுக்காக போராடினார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்குதலுக்காக போராடினார்கள். அவர்கள் இதற்காக போராடினார்கள். அவர்கள் அதற்காக போராடினார்கள். அவர்கள் இதற்காக போராடினார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அப்படியே திரும்பி அதற்குள்ளாக ஸ்தாபனங்களாக்கி கொண்டார்கள். அதே காரியம் பெண்டெகோஸ்துகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிடேரியன்கள், லூத்தரன்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் அதே காரியத்தை செய்தார்கள். அப்படியே திரும்பி அதே காரியத்தை செய்தார்கள். வெளிப்படுத்தல் 17 அதைதான் அவர்கள் செய்வார்கள் என்று வேதாகமும் கூறுகிறது. பழைய தாராகிய மகாபேசியும் அவனுடைய குமாரத்திகளும் அதையே செய்வார்கள். ரகசியம் பாபிலோன் வெளிப்படுத்தப்பட வேண்டிய ரகசியங்களில் இது ஒன்றாக இருக்கும் என்று இங்கே வேதம் நமக்கு கூறுகின்றது. புரொட்டஸ்டன்ட்கள் வேசிகள் ஆவிக்குரிய வேசியத்தை செய்கின்றனர். தாவரங்களை கொண்டும் மனிதர்களின் கொள்கையினால் ஆன அவர்களுடைய அக்கிரமத்தின் கோப்பைகளோடு ஜனங்களை வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட செய்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனின் வல்லமை தாராளமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ரத்தத்தினால் ஆன ஊற்றை விட்டு அவர்களை வெளியே எடுக்கின்றனர். அது உண்மை என்றால் தேவன் அப்படுவதற்கு சாதகமாய் இருப்பார். அவர் அதை செய்திருக்கிறார். அவர் அதை தொடர்ந்து செய்வார். ஆனால் அது நிறைவேறுகையில் வார்த்தை முற்று பெறும். இப்பொழுது இன்னும் ஒரே ஒரு காரியம்தான் விடப்பட்டிருக்கிறது. அது ஏழு இடிமுழக்கங்களே. அது நமக்கு தெரியாது. அது வீணில் முழங்கி இருக்காது. ஏதோ விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் ஏதும் காரியத்தை செய்வது கிடையாது. நாம் விளையாடுகிறோம், புத்தியீனமாய் காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் அப்படி செய்வதல்ல. தேவனிடத்தில் எல்லா காரியங்களும் ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கிறது. அவர் அர்த்தமில்லாமல் எதையும் சொல்வதில்லை. அவர் வேடிக்கையாய் எதையும் செய்வதும் இல்லை. அவர் எதை கூறினாலும் அதை கூறினபடியேதான். அதில் ஏதோ காரியமோ அதற்கொரு அர்த்தமோ இல்லாமல் அவர் ஒன்றையும் கூறுவதில்லை. இங்கே வெளிப்படுத்தியுள்ள ஏழு இடிகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றின அது ஏதோ ரகசியமாயிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுதலாய் இருக்கிறது என்று வேதாகமம் கூறவில்லையா? ஏன் அப்படியானால் அங்கே ஏதோ அதை பற்றின மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்கிறது. அது என்ன? ஏழு இடிமுழக்கங்களும் அதை உடையதாயிருக்கிறது. ஏனென்றால் யோவான் அதை எழுத வேண்டும் என்றிருந்தான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அதை எழுதாதே என்றது. ஆனால் அதை முத்திரையிடு, அதற்கு முத்திரை போடு, புத்தகத்தின் பின்பக்கத்தில் எழுது என்றது. அது வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. அது ரகசியங்களாயிருக்கிறது. பரிசுத்தாவியானவரால் இவைகளை நாம் கண்டறிந்தோம். அது ஆப்பிள் பழங்கள் அல்ல, அது இனச்சேர்க்கை என்பதை நமக்கு கூறினார். இந்த காரியங்களை எல்லாம் கூறினார். அதற்கு எதிராக ஒருவராலும் நிற்க முடியவில்லை. என்னுடைய ஜீவியத்தில் அதை ஆமோதித்த ஒரு போதகனையும் நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் நான் அவரிடத்தில் இதை கேட்டிருக்கிறேன். சிகாகோவில் சுமார் 350 போதகர்களுக்கு முன்பாக நான் நின்றது உங்களுக்கு தெரியும். சிகாகோவில் இருந்து வந்து இங்கே இருக்கின்ற ஸ்திரீகளாகிய நீங்கள் அங்கே இருந்தீர்கள். அதை குறித்து கேள்விப்பட்டீர்கள். 3 இரவுகளுக்கு முன்னரே சம்பவிக்கப் போகிறதை கர்த்தரிடம் கூறிவிட்டார். அதாவது அங்கே அவர்கள் உனக்கு ஒரு கண்ணியை வைக்கப் போகிறார்கள். இங்கே ஜன்னல் அருகே நில், நான் உனக்கு காண்பிப்பேன் என்றார். திருவாளர் கால்சனும் திருவாளர் டாமி ஹிக்ஸும் நாளை காலையில் உன்னை சந்தித்து காலை ஆகாரத்திற்கு உன்னை அழைப்பார்கள். டாமியிடம் இருக்க சொல். ஆனால் அது இந்த விதமாகத்தான் இருக்கும். அவர்கள் எத்தனை திருக்கும் இடத்தில் கூட்டம் நடக்கப் போவதில்லை என்றும் அது இன்னொரு இடத்தில் நடக்கும் என்றும் அவரிடத்தில் கூறு. பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். அது எனக்கு போதுமானதாயிருந்தது. அடுத்த நாள் காலையில் முழுசு விசேஷ வர்த்தகர் குழுவின் தலைவரான திருவாளர் கால்சனும் தொலைபேசியில் என்னை அழைத்து, சகோதரன் பெண்ணா, உம்மோடு கூட காலை ஆகாரம் சாப்பிட விரும்புகிறோம் என்றார். நான் சரி என்று கூறி டாமி ஹிக்ஸும் கூட அங்கு வரட்டும் என்றேன். நாங்கள் டவுன் அண்ட் கவுண்டரி என்ற இடத்துக்கு சென்றோம். அவர் சரி சகோதரன் பெண்ணா, ஒரு காரியம் என்றார். நான் சொன்னேன், டாமி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்றேன். நிச்சயமாக சகோதரன் பெண்ணா என்று கூறினார். எனக்கு பதிலாக நீங்கள் பிரசங்கிக்க முடியுமா என்றேன். அதற்கு அவர், ஓ, என்னால் அதை செய்ய முடியாது என்றார். நான் ஏன் என்றேன். நான் 7 வகுப்பு வரை படித்தவன். அம்பையர் என்பதற்கு பதிலாக எம்பையர் என்று கூறுபவன். புரிகின்றதா? அவர்களுக்கு முன்பாக எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. மகத்தான சிகாகோவின் போதகர்கள் குழு அங்கே வரப்போகின்றதாம். 7 வகுப்பு கல்வியை வைத்துக் கொண்டு டாமி என்னால் எப்படி அவர்கள் முன்பாக பிரசங்கிக்க முடியும்? நீங்களோ தெய்வீகத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர், எப்படி பேச வேண்டும் என்று உமக்கு தெரியும். எனக்கோ அது தெரியாது என்றேன். அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணாம், என்னால் அது செய்ய முடியாதே என்றார். நான் உமக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன். நான் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே கேட்கிறேன் என்றேன். அதற்கு சகோதரன் கால்சன், ஓ பிரண்ணம், அவரால் அதை செய்ய முடியாது என்று கூறினார். அதற்கு நான், ஏன் முடியாது என்றேன். அதற்கு அவர், சரி நாங்கள் என்று தடுமாறினார். நான் சொன்னேன், ஏன் என்று உமக்கு தெரியுமா? ஏன் என்று உமக்கு தெரியும், ஆனால் அதை என்னிடம் கூற நீர் விரும்பவில்லை. அவர்கள் எனக்கு ஒரு கண்ணியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று. பின்னர் நான், சகோதரன் கால்சன், அன்றொரு நாள் நாம் இருந்துண்ட அதே ஓட்டல் அறையில் நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா என்றேன். அவர் ஆம் என்றார். நான் அதற்கு, அங்கே உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கப் போவதில்லை என்றேன். அதற்கு அவர், சகோதரன் பிரண்ணாம், நாங்கள் ஏற்கனவே இடத்திற்கு பணம் கட்டிவிட்டோம் என்றார். நான், பின்னும் நீங்கள் என்ன ஒழுங்கு செய்திருக்கிறீர்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அந்த இடத்தில் அது நடக்கப் போவதில்லை. அது ஒரு பச்சை நிற அறை, ஆனால் நமக்கோ ஒரு பழுப்பு நிற அறை தான் கிடைக்கப் போகிறது. நான் பின்னால் ஒரு மூலையில் இருப்பேன். டாக்டர் நீடில் அவர்கள் வலது பக்கத்தில் உட்கார்வார். அந்த கருத்த மனிதனும் அவருடைய மனைவியும் இன்னின்னாரும் இங்கே உட்கார்வார்கள். என்னுடைய வலது பக்க கோடியில் ஒரு புத்த ஆசாரியன் உட்கார்ந்திருப்பான். அவர்கள் எல்லாரும் எப்படி ஆடை அணிந்திருப்பார்கள் என்பதை எல்லாம் கூறினேன். நான் சொன்னேன், டாமி, அது என்னவென்று உனக்கு தெரியும். மகத்தான சிகாகோ போதகர்கள் குழு என்னிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை குறித்து சவாலிடப் போகிறார்கள். மகத்தான சிகாகோ போதகர்கள் குழு அந்நிய பாஷைகளில் பேசுதல் பரிசுத்த ஆவியை பெற்றதன் அடையாளம் என்பதை குறித்து என்னிடம் சவாலிடப் போகிறார்கள். சர்ப்பத்தின் மித்தை குறித்தும் கிருபியை குறித்த பிரசங்கத்தை குறித்தும் என்னிடத்தில் சவாலிடப் போகிறார்கள் என்று கூறினேன். டாமி சுற்றுமுற்று பார்த்து இரக்கம் தயவு என்றான். நானும் கூட அங்கு போவேன் என்று நான் நினைக்கவில்லை என்றான். நீ வெறுமனை கூட்டத்துக்கு வா என்று நான் சொன்னேன். அடுத்த நாள் காலையில் அந்த இடத்திற்கான பணத்தை பெற்றுக் கொண்ட அந்த மனிதன் அவர்களிடத்தில் அந்த தொகையை திருப்பிக் கொடுத்து, ஒரு இன்னிச்சை குழுவிற்கு அந்த இடத்தை நாங்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டோம், அந்த பதிவு செய்த காகிதம் தொலைந்து விட்டது, நாங்களும் மறந்து போனோம், அதனால் எங்களால் அதை உங்களுக்கு கொடுக்க இயலாது என்றார்கள். எனவே நாங்கள் டவுன் அண்ட் கண்ட்ரியல் இடத்திற்கு வெளியேறும். அன்று காலையில் நாங்கள் யாவரும் அங்கே உள்ளே சென்றோம். அங்கே அவர்கள் யாவரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் காலை ஆகாரத்தை சாப்பிட்ட பின்னர் நான் அங்கேயே இருந்த அந்த மேஜையின் பின்னால் உட்கார்ந்து காத்துக் கொண்டிருந்தேன். நான் இன்று விடமாக அவர்களை சுற்றி பார்த்தேன். நாங்கள் அங்கே ஒரு அறைக்குள் காலை ஆகாரத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து அங்கே உட்கார்ந்தோம். அங்கே அந்த மகத்தான சிகாகோ போதகர்கள் கூட இருந்தது. நான் சுற்றி அவர்களை பார்த்தேன். ஒவ்வொருவரும் தங்களை டாக்டர்கள் பிஹெச்டி, எல்ஐடி, கியூயுஎஸ்டி இன்னும் பலவிதமான விதத்தில் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். அவர்கள் அதையெல்லாம் செய்து முடிக்க மாட்டாய். நான் அப்படியே உட்கார்ந்து அவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். சகோதரன் கான்சல் எழுப்பி நின்று, சான்றோரே என்றார், உங்கள் எல்லாருக்கும் ஹேங் கால்சனே தெரியும். அதோ அங்கே இருக்கிறார், அவரையே கேளுங்கள். அதை இங்கேயே உள்நாடாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை விலை கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டுமானால் இதோ இங்கே இருக்கிறது. பையன்கள் இதை வைத்திருக்கிறார்கள். சான்றோர்களே, அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சகோதரன் பிரண்ணம் அவர்களை அறிமுகப்படுத்தப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் ஒருக்கால் அவருடைய உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் கூற விரும்புகிறேன். 3 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இன்று காலையில் இங்கு சம்பவித்த அத்தனை காரியங்களையும் அவர் எனக்கு சொல்லாமல் இருந்தால் நான் இங்கே நின்று கொண்டிருக்க மாட்டேன். அவருடைய உபதேசங்களை குறித்து நீங்கள் எல்லாரும் கேள்விகள் கேட்க திட்டமிட்டு இருப்பதாக அவர் என்னிடம் கூறினார். மட்டுமின்றி அந்த இடத்தை ரத்து செய்து இந்த இடத்தில் விடுந்து செய்வோம் என்றும், டாக்டர் மீட் இன்னும் மற்றவர்களும் எங்கெங்கே உட்காருவார்கள் என்றும் கூறினார்களோ, இதோ அவர்கள் அவ்வண்ணமாகவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு கால அவருடைய உபதேசத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களிடம் கூற விரும்புகிறேன். அதாவது, அவர் சரியானது என்று கருதுவதை எடுத்துக் கூற பயமற்றவராயிருக்கிறார் என்று கூறினார். அவர் சொன்னார், இப்போது சகோதரன் பிரண்ணம் மேடை உம்முடையது என்றார். இன்று காலையில் நான் செய்ததை வாசித்தேன். நான் சொன்னேன், நாம் துவங்குவதற்கு முன்பாக நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்றேன். தொடர்ந்து இப்பொழுது நாம் இதை சரிபடுத்துவோம். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் வேதத்தில் பாண்டித்யப்பட்ட பெற்றவர்களாக கூறிக்கொள்கிறீர்கள், ஆனால் நானோ அவை ஒன்றும் இல்லாதவனாய் நான் மட்டுமே நிற்கிறேன். அது அப்படியா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினர் ஞானசாரத்தை பற்றி நீங்கள் என்னை கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். சரி, முதலாவது அதை நாம் துவக்குவோம். உங்களில் யாராவது ஒருவர் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இங்கே என் பக்கத்தில் வந்து நின்று நான் போதித்த எந்த காரியத்தின் பெயரிலும் கேள்வி கேட்கலாம். என் பக்கத்தில் வந்து நின்று தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக கொண்டு அது தவறு என்று நிரூபியுங்கள் என்று கூறினேன். நான் காத்திருந்தேன், ஒருவரும் ஒன்றும் கூறவில்லை. பின்னர் நான் உங்களில் யாராவது ஒருவர் இங்கே வந்து என் பக்கத்தில் நிற்கும்படியாக கேட்கிறேன் என்றேன். நான் தொடர்ந்து, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அப்படியானால் என் பக்கத்தில் வந்து நிற்க உங்களுக்கு பயமாயிருந்தால் எனக்கு பின்னால் வந்து நில்லுங்கள் என்று கூறினேன். அவர்கள் பயப்படுவது என்னை குறித்து அல்ல, அது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அந்த தூதனுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள். இங்கு நான் வர வேண்டும் என்று அவரால் முன்கூட்டியே அறியக்கூடுமானால் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. நான் நினைத்ததை காட்டிலும் அவன் அதிக ஞானமுள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்கள் இருக்குமிடத்தில் இருப்பதே மேலானது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் அப்படிப்பட்ட கட்டத்திற்குள் அப்படிப்பட்ட நேரங்களுக்குள் கூட இருந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அது அவ்வளவு மகத்துவமானதாயும் அது அவ்வளவு உண்மை உண்டது என்றும் அவர்கள் அறிந்திருப்பார்களே. ஆனால் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? நான் அதை உரிநாடாவில் பதிவு செய்கிறேன். எந்த இடத்திலும் சரி, ஒரு கிறிஸ்தவ வழியில் நான் அதை குறித்து எந்த சகோதரத்திலும் பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நான் யாருடனும் தர்க்கம் செய்ய மாட்டேன். ஆனால் நீங்கள் வந்து வேத வார்த்தையின் ஆதாரத்துடன் அது தவறு என்று நிரூபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பாடபுத்தகத்தை கொண்டல்ல, டாக்டர் இன்னார் இன்னார், பரிசுத்தவான் இன்னார் இன்னார் கூறியுள்ளார் என்பதை கொண்டல்ல, தேவன் என்ன கூறியுள்ளார் என்பதையே நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அது அடிப்படையானது, அது என்ன கூறியுள்ளது என்பதையே நான் அறிய விரும்புகிறேன். அவர்களோ அதை செய்யவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், 7 சத்தங்களுக்கான நேரமாய் அது இருக்கும்போது, வெளிப்படுத்தல் 10 வெளிப்படுத்தப்படும் போது, புத்தகமானது முடிவு பெறும் போது, அதுவே 7 சத்தங்களின் சமயமாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், செவி கொடுங்கள். நான் உங்களை நீண்ட நேரம் காக்க வைக்க மாட்டேன். நான் உங்களை களைப்புற செய்ய மாட்டேன். இங்கே 10 மணியாக இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கிறது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் நின்று கொண்டும் இடம் மாறிக்கொண்டும் இருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். இந்த சபை விரிவுபடுத்தி அமைக்கப்படும் போது நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்பொழுது நாம் நெருக்கிக் கொண்டு இருக்க வேண்டி இருக்காது. நாம் அதை பிரசங்கிக்க நாள் முழுவதுமே எடுத்துக் கொள்ளலாம். இப்பொழுது கவனியுங்கள், 7 சத்தங்களும் இடி முழுக்கங்களாக இருக்கிறது. தேவனேங்களுக்கு உதவி செய்யும். நான் தவறாக இருந்தால் என்னை மன்னியுங்க தாவே. நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். இந்த சத்தம் முழங்கின போது இடி முழங்கின. கவனித்தீர்களா? 7 சபை காலங்களை தொடர்ந்து இந்த 7 முத்திரைகளும் வந்தபோது, முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கே ஒரு இடிமுழக்கம் உண்டாயிருந்ததை நீங்கள் கவனித்தீர்களா? புத்தகத்துக்குள் இருந்த முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கே ஒரு இடிமுழக்கம் உண்டானது. அப்படியானால் புத்தகத்துக்கு பொறுமை உள்ள இந்த முதலாம் முத்திரை உடைக்கப்படும் போது அதேவிடமாக இருக்கும் அல்லவா? தேவன் தமிழ் திட்டத்தை மாற்றிக் கொள்வதில்லை. நாம் வெளிப்படுத்தல் ஆறுக்கு திரும்புவோம். ஆட்டுக்குட்டி ஆறவர் முத்திரைகளை ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். அங்கே வேறே ஒரு இடிமுழக்கம் உண்டாகவில்லை. கடைசி முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. ஆனால் முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கே ஒரு இடிமுழக்கம் உண்டானது. ஓ சபையே, அது வேலையாய் இருக்கக்கூடுமா? நாம் அவ்வளவு தூரம் வந்துவிட்டோமா? நண்பர்களே, சிந்தித்து பாருங்கள். ஒருகால் இருக்கலாம், அதுவாக இராது என்று நம்புகிறேன். ஆனால் அப்படியாகவே இருந்தால்தான் என்ன? அந்த முழக்கம் தான் என்ன? தேவனுக்கு முன்பாகவும் இந்த திறந்த வேதாகமத்தின் முன்பாகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன். பூமியையே அசைத்ததான ஒரு முழக்கம். வேதத்துக்குள் இருக்கும் ஏழு முத்திரைகளில் ஒன்றை, அதாவது முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கே எல்லா காரியங்களையும் அசைக்கத்தக்கதான ஒரு இடிமுழக்கம் உண்டானது. அப்படி இருக்க பின்பாகத்தில் உள்ள முத்திரைகள் உடைக்கப்படுமானால் அங்கேயும் ஒரு இடிமுழக்கம் இருக்கும் அல்லவா?
எனக்கு தெரியாது, என்னால் கூற முடியாது.
முதலாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது அங்கே ஒரு இடிமுழக்கம் உண்டாயிருந்தது. முத்திரையே ஒரு இடிமுழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு எக்காலம் திறக்கப்பட்டது. பெண்டேகோஸ் சென்று எக்காலம் சத்தமிட்டது. நிச்சயமாக நான் அதை குறித்து இப்போது தியானிக்கப் போவதில்லை. இப்பொழுது தரிசனம் வேத வார்த்தையின் படியாயிருக்குமானால் நான் இப்பொழுது குறிப்பிட்ட தரிசனம் கடந்த சனிக்கிழமை காலையில் நான் கண்டதாகும். இப்பொழுது பார்த்தால் ஒரு மாதமாகிவிட்டது. இப்பொழுது இதை நினைவில் வையுங்கள். தரிசனமானது வேத வார்த்தைகளின் படியாக இருக்குமானால் அது வேத வார்த்தைகளை கொண்டுதான் வியாக்யானிக்கப்பட வேண்டும், அல்லது அதே வேத வார்த்தைகளின் தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும். அது உள்ளாக ஊறும்படியாக நான் அப்படியே காத்திருக்கிறேன். நான் கண்டது இதுதான் என்றால் அது என்னவா இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது என்னை மரண பயத்துக்குள்ளாக்கியது. நாம் சமயத்தை வீணாக்கிவிட்டோமா? நாம் முடிவில் இருக்கிறோமா? நினைவிருக்கட்டும், இது சம்பவித்த நேரத்தில் இனி காலம் செல்லாது என்று அவர் ஆணையிட்டார் என்று இந்த தூதன் கூறினார். இந்த காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா என்று நான் வியக்கின்றேன். சரி, இடிமுழக்கம் தேசம் முழுவதுமாக இருக்கும் என்று கூறுகிறீர்களா? சகோதரனே, நீங்கள் நினையாத நாளிகையில் அவர் வருவார். நீங்கள் அதை உங்களுடைய கடைசி முறையாக கேட்பீர்கள். அது உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றதா? முதலாவது முத்திரை திறக்கப்பட்ட போது, அதாவது புத்தகத்துக்கு உள்பக்கமாக இருந்த முத்திரை திறக்கப்பட்ட போது, நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், ரோமன் கத்தோலிக்க சபை, புரோட்டஸ்டன்ட்கள், இந்த ரகசியங்கள் முழங்கின. அவர்களுடைய சிறிய யுத்தங்கள் முதலான காரியங்கள் இவைகளின் போது தேவனுடைய வார்த்தையின் தளர்ந்த முனைகளை விட்டுவிட்டார்கள். ஏழாவது தூதர் வந்து இந்த தளர்ந்த முனைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவைகளை விளக்கி காட்டுகிறான். புரிகின்றதா? அதற்கு பின்னர் அவன் முடிக்கிறான், ஏழு இடிகளும் முழங்கின. யோவான் அதை எழுத துவங்கின போது அதை எழுதாதே, அதை முத்திரை போடு என்று கூறப்பட்டது. புத்தகத்துக்கு உள்பக்கமாக இருக்கின்ற முத்திரைகளில் முதலாம் முத்திரை திறக்கப்பட்டது. அது ஒரு இடி முழக்கத்துடன் திறந்தது. இது வேத வார்த்தையின்படியாக இருந்தால் வேத வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேத வார்த்தையாக இருந்தாலும் அது வேதாகமத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் உத்தரிப்பு ஸ்தலம் என்ற ஒரு காரியம் அங்கே இருக்கிறது என்று, அல்லது அது போன்ற காரியங்களை என்னிடம் கூற முடியாது, இதற்கு ஆதாரமாக எடுத்து கூற அங்கே வேதாகமத்தில் ஒரு வார்த்தையும் கிடையாது. மக்கவிகளின் புத்தகம் போன்றவைகள் ஒரு கால் அவைகள் சரியாக இருக்கலாம், அந்த காரியங்களை குறித்து நீங்கள் என்னிடம் கூற முடியாது. அவ்வாறே தானியேலின் நான்காம் புத்தகம், அதில் ஒரு தூதனானவன் தானியேலின் தலைமையரை பற்றி பிடித்து அவனை அப்படியே உட்கார வைத்தான் என்றுள்ளது. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் சம்பவித்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கவில்லை. இன்று மதுநசனாகிய இயேசு களிமணினாலே ஒரு சிறிய பறவையை செய்து அதற்கு கால்களை பதித்து பறந்து போ பறவையே என்று கூறினதாக இருக்கிறது. அது அர்த்தமற்றது. இதற்கு ஆதாரமாக வேதத்தில் ஒரு காரியமும் இல்லை. எனவே இது நம்மை ஏமாற்ற முடியாது. அந்த உபதேசங்களையும் அர்த்தமற்றவைகளையும் இவைகளோடு கூட்டாதபடி தவிர்க்க மொழிபெயர்ப்பார்களை தேவன் காத்துக்கொண்டார். அந்த மெக்கபி சகோதரர்கள் ஒரு கால் நல்லவர்களாக இருக்கலாம், நல்லவர்களாய்த்தான் இருந்தார்கள். அவர்கள் நல்ல ஜனங்கள் அல்ல என்று நான் கூறவில்லை. ஆனால் அவைகள் வேத வார்த்தையின்படியா இல்லை. இதுவோ இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு வெளிப்பாடாக இருக்கிறது. இதனோடு ஒன்றையும் கூட்டப்படவும் கூடாது, அல்லது இதிலிருந்து எடுக்கப்படவும் கூடாது. நாம் அதை அதற்குள் நுழைத்தால் அது மற்ற வேத வார்த்தைகளோடு ஒப்பி போகாது. வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன. அவைகளில் ஒரு வார்த்தை கூட இன்னொரு வார்த்தையுடன் முரணாயிருக்காது. அப்படியானால் எக்காலங்களின் முழக்கங்களின்
அல்லது இந்த வரப்போகும் கடைசி ஏழு முத்திரைகளின் ரகசியமாகிய கடைசி முத்திரையின் தொடர்ச்சியாய் இது இருக்குமானால் இது எங்கியுள்ள வேறு வார்த்தைகளை முழுமையாக்க வேண்டும் அல்லது அவைகளோடு ஒத்துப்போக வேண்டும். அதற்குள் இருக்கின்ற முதல் முத்திரைகள் இடிமுழக்கத்துடன் திறக்கப்படுகிறது என்றால் பின்பக்கத்தில் இருக்கும் இரண்டாவது முத்திரையும் கூட இடிமுழக்க சத்தத்துடன் திறக்கப்பட வேண்டும். என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். தரிசனமானது வேத வார்த்தையின்படியாய் இருந்ததானால் அப்பொழுது வேத வார்த்தைகளை கொண்டுதான் வியாக்கியானிக்கப்பட வேண்டும் அல்லது அதே வேத வார்த்தைகளின் ஒரு தொடர்ச்சியாய் அது இருக்க வேண்டும். கவனியுங்கள், வெளிப்படுத்தல் மூன்றும் நான்கும் ஏழு இடிமுழக்கங்கள், ஏழு இடிமுழக்கங்கள். அதன் பின்னர் கவனியுங்கள், மூன்றும் நான்கும். அதன் பிறகு என்ன? அந்த வல்லமைகளை தூதரிடமிருந்து இனி காலம் செல்லாதே என்ற ஒரு ஆணை வெளிவந்தது. இந்த ஏழு இடிமுழக்கங்களும் சத்தத்தை பிறப்பித்த பின்னரே அதை சற்று சிந்தித்து பாருங்கள். பின்பு ஒரு தூதன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரத்தின் மேல் வானவில் இருந்தது. அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாதத்தை பூமியின் மேலும் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்து அவனுடைய கரத்தை உயர்த்தி அந்த ஏழு இடிமுழக்கங்களும் தங்கள் சத்தங்களை முழங்கின பின்பு இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டான். தேவனுடைய ரகசியங்களை பற்றின ஊழிய முடிந்திருந்தால் வருகின்றதான ஏழு ரகசியங்களாய் அது இருந்தால் என்னவாயிருக்கும்? நம்முடையது போன்ற ஒரு எளிமையான சிறிய சபைக்கு சர்வ வல்லமை உள்ளவர் வருகை தந்து அவருடைய ஜனத்தின் தாழ்ந்த நிலையை நோக்கி பார்த்தார். ஓ, அதுவா நான் அபிதமா நினைக்கவில்லை என்று நீங்கள் கூறலாம். ஒரு கால் அப்படியா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது அப்படியா இருந்தால் என்ன? அப்படியானால் காலம் முடிந்துவிட்டு இருக்கும். நீங்கள் அதை சிந்தித்து பார்த்தீர்களா? அலட்சியமாகிறாதேயுங்கள். நாம் நினைப்பது காட்டிலும் கால தாமதமாக இருக்கலாம். அந்த நட்சத்திரங்கள் அக்கறிலே அவைகளின் கூட்டத்திற்குள் அமைந்தது. வந்து கொண்டிருந்த அந்த தூதன் எப்படி யோவான் ஞானசாரகன் பழைய ஏற்பாட்டை முற்று பெற செய்து கிறிஸ்துவின் அறிமுகப்படுத்துதலில் அதுபோன்றே தளர்ந்த முனைகளையெல்லாம் ஒரு செய்தி ஒருங்கே இணைத்து அமைத்து அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்னர் மேசியாவை அறிமுகப்படுத்தும் என்று கூறினான். கடைசி நாட்களின் செய்தி. கவனிகள், அந்த பலமுள்ள தூதன் இனி காலம் செல்லாது என்ற பிரமாணத்தோடு ஆணையிட்டான். இப்பொழுது உங்களை அதிக நேரம் காக்க வைக்க நான் விரும்பவில்லை. ஒரு நிமிடம் இதை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், இந்த தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்தான். புரிகின்றதா? மற்ற ஏழு சபைகளை சேர்ந்த ஏழு தூதர்களும் பூமியில் பிறந்த தூதர்கள். ஆனால் எல்லா செய்தியும் முடிந்துவிட்டது. இந்த ஏழாம் தூதன் எல்லா முழு காரியத்தையும் முடித்து வைக்கிறான். வருகின்ற இந்த தூதனானவன் பூமிக்குரியவன் அல்ல. சபை காலத்தில் வந்த தூதர்களைப் போன்று இந்த தூதனானவன் பூமியிலிருந்து வந்தவன் அல்ல. அது முடிந்துவிட்டது. ஆனால் இந்த தூதனானவன் அடுத்த அறிவிப்பினை கொண்டு வருகிறான். தூதன் என்றால் ஒரு தூதை கொண்டு வருபவனாக. இவன் அக்கினி தம்பமும் மேகமும் சூழ்ந்தவனாய் வான வில்லை சிரத்தின் மேலாக உடையவனாய் வானத்தில் இருந்திறங்கி வந்தான். வானவில் ஒரு உடன்படிக்கையாயிருக்கிறது. அது கிறிஸ்துவே. ஒரு பாதத்தை பூமியின் மேலும் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்தவனாய் இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டான். ஐயன்மார்களே, இப்போது நாம் எங்கே இருக்கிறோம்? இவைகளெல்லாம் எதை குறித்து? நான் உங்களை கேட்கிறேன். மற்ற தூதர்கள் எல்லாம் தூதுவர்களாக இருந்தனர், பூமியின் மனிதர். ஆனால் இந்த தூதனோ லவோரிக்கேயா சபையின் தூதனுக்கு என்று கூறுகிறான், எபேசு சபையின் தூதனுக்கு என்று கூறுகிறான். பூமியின் தூதுவர்கள், புரிகின்றதா? மனிதன், தூதுவர்கள், தீர்க்கதரிசிகள் முதலானோர் சபைக்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் இந்த தூதனோ பூமியிலிருந்து தோன்றின மனிதன் அல்ல. அவர் வானத்திலிருந்து இறங்கியவர். ஏனென்றால் ரகசியம் எல்லாம் முடிவடைந்து விட்டது. ரகசியம் முடிவடைந்த பின்னர் இனி காலம் செல்லாது என்று தூதன் சொன்னான். ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. எடுத்துக்கொள்ளப்படும் விசுவாசத்திற்குள் எப்படி பிரவேசிக்க முடியும் என்பதை நமக்கு அறிவிக்கும் ஒன்றாய் இருந்தால் அது எப்படியாயிருக்கும்? நாம் எங்கே ஓடிப்போய் மதில்களை தாண்ட போகிறோமா? ஏதோ காரியம் சம்பவித்து இந்த பழைய பழுதான அற்பமான சரீரங்கள் மாறப்போகின்றதா? அதை காணத்தக்கதாக நான் உயிரோடு இருப்பேனா? ஓ கர்த்தாவே, நான் அதை காணத்தக்கதாக அது அவ்வளவு சமீபமாக இருக்கிறதா? இதுதான் அந்த தலைமுறையா? ஐயன்மீர், என் சகோதரர்களே, இது என்ன சமயம்? நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் எந்த நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காண நாம் கடிகாரத்தை நாள் காட்சியை நோக்கி பார்ப்போமாக. இதுவே அவருடைய தாய் நாட்டில் பலஸ்தீனாவில் இருக்கிறார். கடைசி அடையாளம் தாவீதின் அறுமுறை நட்சத்திரம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தது. மிக பழமையான கொடி பறந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரவேல் அவளுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டால் அத்திமரம் துளிர்விடும் போது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி மாண்டு போகாது, கடந்து போகாது, ஒழிந்து போவதில்லை.
நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறாள். இவை தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட அடையாளங்கள். புரஜாஜாரி நாட்கள் திகில்களால் சூழப்பட்டு எண்ணப்பட்டிருக்கிறது. ஓ சிதறடிக்கப்பட்டவளே, உன் சொந்த நாட்டிற்கு திரும்புங்கள், மீட்பினால் சமீபமாய் இருக்கிறது. ஆண்களின் இருதயங்கள் பயத்தினால் நின்று விடுகின்றது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி தெளிவாக்கி மேல் நோக்கி பாருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் பொய்யுரைக்கிறார்கள், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் மறுக்கிறார்கள். கடாபடி கிறிஸ்துவாகிய இயேசுவே நம்முடைய தேவன் என்பது அது சத்தியம் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அப்போது நடந்த பாதையில் நாம் நடப்போம், ஏனென்றால் மீட்பினால் சமீபமாக இருக்கிறது. ஆண்களின் இருதயங்கள் பயத்தினால் நின்று விடுகின்றது. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தி தெளிவாக்கி உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருப்பதால் மேல் நோக்கி பாருங்கள். உங்களில் யாராவது நிற்பதை காட்டிலும் அது சமீபமாக இருக்கிறது. அது என்னை பயந்து போக செய்தது. ஓ போதுமானதை நான் செய்யவில்லை, நாம் எங்கே இருக்கிறோம், இனி காலம் செல்லாது, காலக்கணக்கு முடிந்துவிட்டது என்பதை அவர் அறிவிக்கிறார். என்ன சம்பவிக்கிறது, என்ன சம்பவிக்கிறது, அது எப்படி சம்பவிக்க கூடுமா சகோதரர்களே? கவனமா சிந்தியுங்கள். அது அப்படியா இருக்குமானால் அப்பொழுது ஏழு இடிமுடக்கங்களால் பூர்ணனி கோபுரமானது தலைக்கல் பொருத்தப்பட்டு விட்டது என்பதாகும். பூர்ணனி கோபுர செய்தி உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அதுதான் தலைக்கல். அது என்ன செய்தது? நாம் நம்முடைய விசுவாசத்தோடு நீதி தேவபக்தி முதலானவர்களை கூட்டிக் கொண்டே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட நபரை அவர் மேல் தலைக்கல் அமர்த்தி அதை முத்திரிக்கிறார். ஏழு காரியங்கள் நமக்கு வரும் வரைக்குமாய் நாம் கூட்டிக் கொண்டே போகிறோம். ஏழாவது அன்பு, அது தேவனாயிருக்கிறது. அந்த விடமாய்த்தான் அவர் ஒரு தனிப்பட்ட நபரை ஆக்கி அவனுக்கு தலைக்கல் அமர்த்தி பரிசுத்த ஆவியை கொண்டு அவனை முத்திரிக்கிறார். பின்னர் அது அப்படியாய் இருக்குமானால் அவரிடம் ஏழு சபை காலங்கள் இருந்தன. ஏற்கனவே முழங்கப்பட்டுவிட்ட ஏழு ரகசியங்கள் அவரிடம் இருந்தது. அது திருப்பிக் கொண்டு வரும்படியாக அவர்கள் அதற்காக போராடினர். இப்பொழுதோ சபையின் மேல் அமர்த்தி வைக்க தலைக்கல் வந்துவிட்டது. என் சகோதரரே, இடி முழக்கங்கள் என்பது அதுவாக இருக்கக்கூடுமோ? ஐயன் மீர் அந்த வேலையில் தான் நாம் இருக்கின்றோமா? ஜூனி, உன்னுடைய சொப்பனத்தை குறிப்பிட விரும்புகிறேன். கவனி, இந்த கூர்நுனி கோபுர செய்தி பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பதாக எத்தனையோ மாதங்களுக்கு முன்னதாக ஜூனியர் இந்த சொப்பனத்தை கண்டார். சொப்பனத்தை குறித்து என்ன என்று நீங்கள் கூறலாம். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டு தானியேல் அதற்கு வியாக்கியானம் அளித்தான். புரஜாதியாரின் காலத்தின் துவக்கத்தையும் அது எப்பொழுது முடியும் என்பதையும் அவன் கூறினான். சரியாய் அந்த விதமாகவே சம்பவித்தது. ஒரு துணிக்கை கூட தவறி போகவில்லை. நீங்கள் கவனித்தீர்களா எழுதப்பட்டிருந்ததை? அது கற்பாறையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. நான் அதை அவர்களுக்கு வியாக்கியானித்துக் கொண்டிருந்தேனாம். அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனராம். அதுதான் தேவ ரகசியம். அதை அநேக வருடங்களாக புரிந்து கொள்ளக் கூடாது இருந்தது. ஒரு கால் அதுவாக இருக்கக்கூடுமா? பின்னர் கவனியங்கள் ஏதோ வினோதமான விதத்தில் வான வெளியிலிருந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை நாம் பற்றி பிடித்து அதன் மேல் பாகத்தை பெயர்த்தெடுத்தோம். அதற்குள்ளாக ஒரு வெள்ளையான பாறை இருந்தது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருந்தது வியாக்கியானிக்கப்படாத ஒன்றாக இருந்தது. அதில் ஏதும் எழுத்துக்கள் காணப்படவில்லை. ஜூனியர், நான் அதற்கு வியாக்கியானம் அளிக்கவில்லை. நான் அதை அப்படியே நோக்கி பார்த்து சகோதரத்தில் இதையே நோக்கி பாருங்கள் என்று நான் கூறினேன். அது இன்றிரவு நிறைவேறியது. அவர்கள் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கையில் நான் மேற்கு நோக்கி சென்றேன். எதற்காக? இதன் மேல்பாகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதன் வியாக்கியானத்தை புரிந்து கொள்ளும்படியாக ஒரு கால் மேற்கே போயிருக்கலாம். அப்படியா இருக்குமா? அன்று காலையில் ஏற்பட்ட அந்த பலத்த வெடி சத்தமானது என்னை அப்படியே இந்த கட்டிட உயரத்திற்கு என்னை ஆகாயத்தில் தூக்கிச் சென்றது. அதில் நான் ஒரு கூர்ணனி கோபுர வடிவில் வந்த அந்த ஏழு தூதருடைய கூட்டத்தின் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டேன். வர இருக்கின்றதான் அந்த ஏழு இடிமுழக்கங்கள் அதுதானோ? அப்படியா இருக்குமோ? இவைகளெல்லாம் வியாக்கியானிக்கப்பட்டாயிற்று. அவனுடைய சொப்பனத்தின்படியாய் அதெல்லாம் முடிந்துவிட்டது. தேவனுடைய வார்த்தையின்படியாக ஏழாவது தூதன் அதை முடிப்பான். ஏழாவது செய்தியானது அதை முடித்து வைக்கும். அதற்கு பின்னரே இந்த ஏழு இடிமுழக்கங்களும் தலைக்கல் உருண்டு வருவதை அவன் கண்டான். ஏழு முத்திரைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அநேகர் இன்னும் அறியாதிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் மேல் எழுதப்பட்ட அநேகருடைய புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். அதை அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்க நான் கண்டதே கிடையாது. அவர்கள் அதை அப்படியே விட்டுவிடுவார்கள். ஆனால் அது அங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று எனக்கு தெரியாது. அதுவாக அது இருக்கக்கூடுமா? தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதுவாக அது இருக்குமானால் நான் மிகவும் கவலைப்பட வேண்டிய வேளையில் இருக்கிறோம். கவனியுங்கள், ஆறுவாக இருக்குமானால் அந்த பாறைகளில் எழுதப்பட்டிருக்கிறதான அந்த ரகசியம் முடிவடைந்திருக்க வேண்டும். தேவன் ஒரு சொப்பனத்தை அருளத்தக்கதான தேவனுடைய ஜனங்களை கொண்டு சபையோடு அவர்கள் மத்தியில் உட்கார்ந்திருக்க நான் சந்தோஷப்படுகிறேன். சகோதரன் ஜீவனுடைய சபையோருக்கும் இந்த சபையோருக்கும் சகோதரன் நெவில் இன்னும் மற்றவர்களுக்கும் கடைசி நாட்களில் அவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் உரைக்கிறது. அப்பேற்பட்ட ஜனங்கள் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நான் அறிமுகப்படுத்த மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அது இதோ இருக்கின்றது, அதை நோக்கி பாருங்கள், அது வார்த்தையோடு ஒத்து போகிறது. அதை குறித்து ஒன்றும் அறியாதவனாக இருக்கும் போது ஒரு பலத்த வெடிசத்தம் உண்டானது. இதோ நித்தியத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டேன். அதற்கு பதில் கொடுக்கப்படவில்லை. ஒரு கால் அது என்னவென்று கண்டறிய நான் அங்கே முதலாவதாக போக வேண்டியதாயிருக்கும். அப்படியாக இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் வெறுமனே அப்படியா இருந்தால் என்னவா இருக்கும் என்று கூறுகிறேன். அது வேறு வார்த்தையின்படியா இருந்ததானால் அது மிகவும் மிக சமீபமாக இருக்கிறது போன்று தோன்றுகிறது. நீங்கள் அவ்விதமாக கருதவில்லையா? கவனியங்கள். அப்படியானால் பாருங்கள், தலைக்கல் இன்னும் யாச்சானிக்கப்படவில்லை. புரிகின்றதா? நேற்றே போய் திரும்பி வா அல்லது இவ்விதமாக இருக்குமா? அதாவது என்னிடத்தில் வந்த 7 தூதர்களின் கூட்டமாக அது இருக்குமா? உயிர்த்தெழுதல் நாளன்று நான் உங்களை சந்திக்கும் போது நான் பொய்யாய் சொல்லவில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். தேவனே எனது நியாயாதிபதி. அல்லது அன்று நாள் உங்களிடம் நான் கூறினது போன்று இது ஒரு கால் இரண்டாவது உச்சக்கட்டமாக இருக்குமா? சபைக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஏதோ காரியமாக இது இருக்குமா? அதன் பேரில் நான் இன்னும் சற்று பேசலாம், ஆனாலும் அதை நான் கடந்து போகிறேன். ஒரு கால் அது அந்த பலத்தை இடிமுழக்கமா? அல்லது 7 தூதர்கள் கூட்டத்தில் 7வது தூதனா? 7வது காலத்தின் கூட்டமா? அவர்கள் ஒரு கூர்வணி கோபுர வடிவில் ஒரு பக்கத்துக்கு மூன்றும் உச்சியில் ஒன்றுமாக நித்தியத்திலிருந்து கீழே வந்த கூட்டமாயிருக்குமா? அருவாயிருக்கக்கூடுமா? தலைக்கல்லை திருப்பிக் கொண்டு வருகின்ற இடிமுழக்கங்களின் ரகசியமாய் அது இருக்குமா? கூர்வணி கோபுரத்துக்கு தலைக்கல் பொருத்தப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியும். தலைக்கல் இன்னும் வர வேண்டியதாக இருக்கிறது, அது புறக்கணிக்கப்பட்டது. சகோதரரே, சகோதரிகளே, ஒரு கால் அதுவாக இருக்கக்கூடுமா? அல்லது 3-4 வருடங்களுக்கு முன்னர் அவர் என்னிடத்தில் கூறின அந்த 3வது இழுப்பாக அது இருக்குமா? 1வது இழுப்பு அதில் என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நான் அதை விளக்கி கூற முயன்றேன், அவரோ அப்படி செய்யாது என்றார். 2வது இழுப்பு அவர் முயற்சி செய்ய வேண்டாம் என்றான், ஆனால் நானோ எப்படியோ அதை இழுத்து விட்டேன். உங்களுக்கு அதை நினைவிருக்கின்றதா? உங்கள் யாவருக்கும் நினைவிருக்கும். அதுவும் எல்லா காரியங்களும் முரணடாவில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் அவர் 3வது இழுப்பொன்று வந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அதை விளக்கி கூற முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறினார். இன்றிரவு நான் அதை எவ்விதமாக அணுகிறேன் என்று பார்த்தீர்களா? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நானோ இறையின் சபைக்கு கூற ஏதோ காரியங்களை கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் சொந்த தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை கொண்டு வர, சபைக்கு ஒரு வல்லமையை கொண்டு வர திறக்கப்படும் ரகசியமா இது இருக்கக்கூடுமா? பாருங்கள், நாம் ஏற்கனவே பார்த்தோம், நாம் மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுதல், இவைகளை விசுவாசிக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுதலை விசுவாசிக்கிறோம். ஆதி சபையானது பெற்றிருந்த காரியங்கள் ஆகிய அடையாளங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுதல் முதலானவைகள் நாங்கள் உடையவனாக இருக்கிறோம். வெளிப்படையாக கூறினால், அப்போஸ்தலர் நடைமுறைகளின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்களை காட்டிலும் இந்த சிறிய கூட்ட ஜனங்கள் மத்தியில், இந்த நம்முடைய சிறிய ஊழியத்தின் மத்தியில் அதிகமாகவே இங்கே சம்பவித்திருக்கிறது. அப்படியானால் உலகம் முழுவதுமாக சம்பவித்தவைகளை குறித்து என்ன? புரிகின்றதா? அப்போஸ்தலர் நடைமுறைகளின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை காட்டிலும் அதிகமானவை அதே விதங்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்புதல். நினைவிருக்கட்டும், 3 பேர்கள் தான் இயேசு கிறிஸ்துவால நாட்களில் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். 5 பேர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்பதற்கு நம்மிடத்தில் வைத்தியர்களின் அத்தாட்சி இருக்கிறது. புரிகின்றதா? நான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அதிக கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். ஜேம்ஸ் அரசனுடைய மொழிபெயர்ப்பில் மகத்தான கிரியைகள் என்று கூறுகிறது, ஆனால் உங்களால் மகத்தான எந்த கிரியைகளையும் செய்ய முடியாது. அப்பொழுது அவர் ஒரு நபருக்குள் இருந்தார், இப்பொழுதோ அவர் அவருடைய சபை முழுவதுக்குள்ளாகவும் இருக்கிறார். புரிகின்றதா? நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் இவைகளை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள். இது 3வது இழுப்பாக இருக்குமானால் அப்பொழுது ஒரு மகத்தான ஊழியம் காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியாது, என்னால் கூற இயலாது, எனக்கு தெரியாது. கவனியங்கள். 3வது இழுப்பு. ஒரு நிமிடம் நாம் இதை பற்றி சிந்திப்போம். தரிசனத்தில் முதலில் பறந்து வந்தவைகள் சிறிய தூதுவ பறவைகளாய் இருந்தது. அது முதலாவதாக துவங்கின சமயத்தில் ஒரு நபரின் கரத்தை என் கரத்தில் எடுத்தபோது அது என் கரத்தில் வளர்ந்தது. அவர் என்னிடத்தில் என்ன கூறினார் என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நீ உத்தமமாய் இருப்பாயானால் அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தை நீ அறிந்து கொள்ளும் காரியம் சம்பவிக்கும் என்றார். அது தேசத்தின் ஊடாக இங்கிருந்து அறிவிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? அப்படியே சம்பவித்தது அல்லவா? சரியாக அப்படியே. பின்பு அவர் பயப்படாதே, நான் உடன் இருப்பேன் என்றார். புரிகின்றதா? இது தொடர்ந்து நடக்கும் என்றார். இப்பொழுது 1வது இடுப்பு மிக சிறிய பறவைகள் பறந்து வந்தது. அவைகள் காலத்தை சந்திக்க சென்றன, கர்த்தருடைய வருகையை சந்திக்க சென்றன. அது முதலாம் செய்தி. 2 முறை இருதயத்தின் ரகசியங்களை அறிதல். ஒரு மனிதனுடைய கரத்தை தன் கரத்தில் எடுத்து அங்கேயே நின்று கொண்டு அவர்களுக்கு இருக்கிறதை எடுத்து கூறுவது. அடுத்த முறையில் அது அவர்களுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவது. அது சரிதானே? பின்னர் அது அவ்வளவு பரிபூர்ணமாக தேவன் கூறின வண்ணமாகவே நிறைவேறுதலுக்கு வந்தது. நீங்கள் அதற்கு சாட்சிகள். அப்படியே உலகமும் சாட்சி, அப்படியே சபையும் சாட்சி. நான் ஒரு தூதனை கண்டேன், அது ஒரு மரகத அக்னியை போன்று எரிந்து கொண்டிருந்தது என்று நான் கூறின போது ஜனங்கள் கேலியாய் சிரித்து வில்லி என்ன உனக்கு புத்தி கோளாறாகிவிட்டது என்றனர். புகைப்பட கருவியின் விஞ்ஞான கண்ணானது அதை படம் எடுத்தது. நான் ஒன்றும் பொய்யாய் சொல்லவில்லை, நான் உண்மையை கூறுகிறேன். தேவன் அதை ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். நான் சொன்னேன், நிழலானது மேலாக நிழலிட்டு இருக்கிறது, அது மரணம். அதுவோ கருப்பாக இருக்கிறது, இதுவோ வெண்மையாக இருக்கிறது. ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணமாக இருக்கிறது. அதோ அது இருக்கிறது, அங்கே பின்னாக படத்தில் இருக்கிறது. ஜார்ஜ் ஜே லாசி அவர்கள் புகைப்பட கருவியின் இயந்திர கண்ணானது மனோ தத்துவத்தை படம் எடுக்காது என்று கூறினது போன்றே நான் கூறுகின்றதை நீங்கள் தொடர்ந்து கவனிக்கிறீர்களா? கவனியங்கள் முதலில் பறந்து சென்ற சிறு பறவைகள் கரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை குறிக்கிறது. இரண்டாவது வந்த பெரிதான வெண்மையான புறாக்கள், அது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாகும். மூன்றாவதாக பறந்து வந்தவர்கள் தூதர்கள், பறவைகள் அல்ல, அவர்கள் தூதர்கள். அதுதான் கடைசி காலம், அதுதான் யாவமாகும். அது இந்த நேரமா இருக்குமா சகோதரனே? இதுதான் சமயமா? இப்பொழுது கூர்ந்து கவனியங்கள். இதற்கு தவறான வியாக்கியானம் கொடுக்க வேண்டாம். உங்களிடம் ஏதோ காரியம் கேட்க நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் நாம் கூறினதை திரும்பவுமாக பார்ப்போம். இது உண்மை என்று சபை அறிந்திருக்கிறது, இது உண்மை என்று விஞ்ஞான உலகம் அறிந்திருக்கிறது. ஆற்றங்கரையில் ஒரு சத்தம் உரைத்த போது அதை கேட்டுக்கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்தவர்களில் அநேகர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றனர். அநேக ஜனங்கள் இன்றிரவு இங்கே உட்கார்ந்து கொண்டும் இருக்கின்றனர். அந்த சத்தம் யோவான் ஸ்நானகன் அவருடைய முதலாம் வருகைக்கு முன்னர் ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டது போன்று இந்த இரண்டாவது செய்தியானது அவருடைய இரண்டாவது வருகைக்கு முன்னோடும் என்று கூறினது. இது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? ஒருகால் அறிமுடிவு பெற்றிருந்தால் யோவான் என்ன செய்தான்? இதோ உலகத்தின் பாபங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அரோ இருக்கிறது, அது அவர்தான் என்று கூறினது யோவானே. சகோதரனே, இதுதான் நேரமா? அந்த நேரம் வந்துவிட்டதா? வந்துவிட்டது என்று நான் கூறவில்லை, எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை கேட்கிறேன், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லது இதோ தேவாட்டு குட்டி என்று மீண்டும் கூறுவதற்கான நேரமாய் இது இருக்குமா? அல்லது பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்புவதான மல்கியா நான்கின் நேரமாய் இருக்குமா? அது அப்படிப்பட்டதான ஒரு வெடிசத்தமாய் இருக்குமா? அது அவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்து தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் சபையை தட்டி எழுப்பி விடுமா? அந்த மகத்தான வெடி சத்தமானது எல்லா இடங்களிலும் கேட்கப்படும் போது செய்யப்படும் என்று வேதாகமம் கூறியுள்ளது போன்று பிள்ளைகளுடைய இருதயங்களை பிதாக்களுக்கு திருப்புமா? அல்லது இதுதான் அந்த செய்தியா? இது செய்திருக்க வேண்டியது ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டதா?
எனக்கு தெரியவில்லை.
ஐயன்மீர், இதுதான் கடைசி காலத்தின் அடையாளமா? அல்லது அதெல்லாம் முடிந்துவிட்டது என்பதை காட்டும் அடையாளமா? என்னை பொறுத்த மட்டும் இது மிகவும் வேத பிரகாரமாக இருக்கிறது.
எனக்கு தெரியாது.
அங்கே அந்த தூதர்கள் இருந்தார்கள். அங்கே உலகத்தையே அசைக்கக்கூடிய ஒரு இடி முழக்கம் போன்ற ஒரு வெடிசத்தம் உண்டாயிருந்தது.
நான் உண்மையை கூறுகிறேன் என்று தேவன் அறிவார்.
ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்பது ஞாபகம் இருக்கட்டும். அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் அது இதுவாக இருக்க கூடுமா?
இதை நான் கூறும் காரணம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
நாம் ஜெபம் செய்வோமாக. எவ்வாறு ஜெபிப்போம்? அவருடைய விசுவாசிகளின் சேனையிலே நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஏனென்றால் நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாயிருக்கிறது.
நீங்கள் என்னை அறிவீர்கள். நான் அறிந்த மட்டில் நான் ஒருபோதும் உங்களிடத்தில் ஒரு பொய்யும் கூறினதில்லை.
சாமுவேல் அவரிடத்தில் கூறினது போன்று நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைத்து நிறைவேறாது போனது ஏதாவது உண்டா?
இப்பொழுது நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், இது என்னவென்று எனக்கு தெரியாது. இது என்னவாய் இருக்கும் என்று என்னால் கூற முடியாது.
எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களிடத்தில் உண்மையை கூறப்போகிறேன். நான் பயமடைந்திருக்கிறேன். உங்களுடைய சகோதரன் என்ற முறையில் கடந்த சனிக்கிழமை முதல் நான் பயந்து போயிருக்கிறேன்.
ஒரு கால் அது கடைசி காலமாயிருக்கலாம்.
இனி காலம் செல்லாது என்பதை வானத்தில் அறிவிக்கும் அடையாளமாய் வானவில்கள் ஆகாயத்தின் ஊடாக உண்டாகும் நேரமாயிருக்கலாம்.
அப்படியாய் அது இருக்குமானால் நண்பர்களே, நம்முடைய தேவனை சந்திப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக.
இங்கு நிறைய ஆகாரம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவைகளை உபயோகப்படுத்துவோமாக. நாம் அவைகளை இப்பொழுது உபயோகப்படுத்துவோமாக. என்னையும் சேர்ந்து இந்த மேடையிலிருந்து கர்த்தராகி இயேசுவே என்மேல் கிருபையாய் இரும் என்று நான் தேவனிடத்தில் முறையிடுகிறேன். எந்த விதமாக உத்தமமாக வாழ முடியும் என்று நான் அறிந்த வரையில் நான் வாழ முயன்று வந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த மேலான விதத்தில் என்னால் இயன்ற வரையில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து செய்தியை கொண்டு வர நான் பிரயாசித்தேன்.
தேவனின் இருதயத்தை அறிந்திருக்கிறார்.
ஆனால் அந்த தேவதூதர்களின் கூட்டம் பறந்து வந்து பூமியை தொட்டபோது நான் அசைவற்று போனேன். அதிக நேரத்துக்கு எனக்கு உணர்வே இல்லாமல் போயிற்று. அதிக நேரத்துக்கு பின்னர் நான் சிறிது என் அறைக்குள்ளாகவே நடக்க முயற்சித்த போது என்னுடைய முதுகெலும்பிலிருந்தும் மேலும் கீழுமாக என் கழுத்திலும் அப்படியே அசைவற்று போய் உணர்வே இல்லாமல் போய் இருந்ததை நான் உணர்ந்தேன்.
என் கரங்களால் என்னால் உணர முடியவில்லை. நாள் முழுவதுமாய் பிரமை பிடித்தவன் போல் இருந்தேன். நான் அப்படியே அறைக்கு சென்று உட்கார்ந்தேன். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கும்படி நான் இங்கே வந்து பேசுவதன் மூலமாக அதனின்று விடுபட முயன்றேன். திங்கட்கிழமையும் அப்படியே இருந்தது. அந்த பிரமை இப்பொழுதும் இங்கே இருக்கிறது. எனக்கு தெரியாது ஐயன்மீர், எனக்கு தெரியாது. என்னுடைய சகோதரர்கள் என்ற முறையில் நான் உங்களிடத்தில் உண்மையாயிருக்கிறேன், எனக்கு தெரியாது. இதுதான் சமயமா? எல்லா ரகசியமும் முடிந்து விட்டதா? எல்லா முழக்கங்களும் முடிந்து விட்டதா? அவர் வரும்போது எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வதற்கென இங்கே கூடியுள்ள இந்த சிறு குழு எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக எதையோ கூற ஆயத்தமாய் இருக்கின்ற அந்த ஏழு இடிமுழக்கங்களாய் உண்மையாகவே இது இருக்கக்கூடுமா? அந்த தூதர்கள் துரிதமாய் வந்தது போன்று ஒரு நொடியில் ஒரு இமைப்பொழுதில் நித்திரை அடைந்தவர்களுடன் நாமும் சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க நாம் மறுரூபமாகுவோம். என்னுடைய ஜெபம் இதுதான், தேவனே இது இப்படியா இருக்குமானால், கர்த்தாவே எனக்கு தெரியாது, நான் சபைக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அப்படியா இருக்குமானால் கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தமாக்கும். ஏனென்றால் எல்லா சரித்திரத்தின் நேரமும் எல்லா தீர்க்கதரிசிகளும் வான சாஸ்திரிகளும் இந்த நேரத்தை எதிர்நோக்கி இருந்தன. அந்த மகத்தான இந்த நேரத்துக்கு கர்த்தாவே எங்களை ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. கர்த்தாவே வராதேயும் என்று சொல்வதற்கு பயமாயிருக்கிறது. நான் நோக்கி பார்த்து உலகம் இந்த நிலைமையில் இருக்கிறதை கண்டு நான் என்னை குறித்து வெட்கப்பட்டேன். நான் செய்ததை காட்டிலும் ஒன்றும் நான் அதிகமாக செய்யவில்லை. நான் என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். நாளை என்று ஒன்று இருக்குமானால் கர்த்தாவே என்னுடைய இருதயத்தை அபிஷேகியும். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து மற்றவர்களை உம்மிடம் கொண்டு வர இன்னும் மகத்தாய் என்னை அபிஷேகியும். நான் உம்முடையவன். நான் ஏசாயாவை போன்று உணர்கிறேன். அதாவது அவன் தேவாலயத்தில் அந்த நாளன்று தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாக பறந்து அவர்கள் செட்டைகளால் முகத்தை மூடிக்கொண்டு பாதங்களை மூடிக்கொண்டு செட்டைகளால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டதை கண்டபோது உண்டான உணர்வு எனக்கு உண்டானது. ஓ எப்படியா என்ற வாலிப தீர்க்க தரிசி நடுங்கினான். அவனுடைய தோற்றம் மாறினது. அவன் அதற்கு முன்னர் தரிசனங்கள் கண்டிருந்தும் அவன் அந்த தரிசனத்தை கண்டவுடன் ஐயோ நான் அடமானேன் என்று கதறினான். பிதாவே அந்த ஒரு இரவு அல்லது அந்த ஒரு காலையில் நான் அந்த தூதர்களை கண்டபோது ஒரு கால் ஏதோ அது போன்றதாக உணர்ந்தேன். ஐயோ நான் அடமானேன், நான் அசுத்த உதறுகள் உள்ள மனிதர், அசுத்த உதறுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் நான் வாசமாயிருக்கிறவன். பிதாவே என்னை சுத்திகரியும், இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க தாவே. அது என்னவா இருந்தாலும் 30 வருடங்களாய் நான் இருந்த இந்த பீடத்தண்டையில் நான் நிற்கிறேன். நான் செய்ய நீர் விரும்பும் ஏதோ காரியம் இருக்குமானால் கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் கர்த்தாவே. ஆனால் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டுமாக தாழ்மையுடன் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்காணியாய் ஆற்றி அவர்களை போஷிப்பிக்கும்படியாய் நான் அந்த சிறுமந்தைக்காக ஜெபிக்கிறேன். ஜீவ அப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்த எல்லாவற்றையும் கர்த்தாவே நான் செய்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் கண்ட தரிசனத்தில் மேற்கே ஒரு திரை தொங்கிக் கொண்டிருக்கவும் ஜீவ அப்பம் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளதையும் கண்டேன். நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்னும் சிறு புத்தகத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதோ இவைகளெல்லாம் சம்பவித்து நம்முடைய கண்களுக்கு முன்பாக நேராக வெளிப்பட்டது. நீர் தேவன், உண்மையல்லாமல் அங்கு வேறு யாரும் இல்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும். என்னுடைய எல்லா அவிசுவாசத்துக்காகவும் என்னுடைய எல்லா அக்கிரம செய்கைகளுக்காகவும் நான் மனஸ்தாபப்படுகிறேன். தேவனுடைய பீடத்தின் மேல் நான் மன்றாடுகிறேன். எனக்கு முன்பாக இருக்கின்ற இந்த சிறு சபையோடும் இன்றிரவு நான் உம்மிடத்தில் வருகிறேன். விசுவாசத்தைக் கொண்டு உன்னதங்களில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இக்கட்டிடத்தில் இருந்து நாங்கள் பரவசத்தில் செல்கிறோம். நீர் செய்ய நாங்கள் காண்கின்ற காரியங்களிலேயும் உம்முடைய ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவதிலேயும் எங்களுடைய இருதயங்கள் அநேக முறை அனல் கொண்டது. ஆனால் கர்த்தாவே, இன்றிரவு நான் எல்லாமாய் களைத்து போயிருக்கிறேன். எனக்கு ஐயோ, தேவ தூதர்கள் ஏனியில் கீழே இறங்குவதையும் மேலே ஏறுவதையும் யாக்கோபு கண்டு இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல என்று கூறினது போன்று அங்கேதான் பெத்தேல் ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனே, ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அது அவ்வளவு சந்தோஷமாய் இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, அந்த ஒரு மகத்தான வல்லமையான பரலோகவாசியின் சமூகத்துக்கு முன்பாக ஒரு மானிடன் வருவதென்றால் அது என்ன ஒரு சோர்வும், என்ன ஒரு பயங்கரமான காரியம் கர்த்தாவே. வழி நடத்தும்படியாகவும் வழி காட்டும்படியாகவும் என்னை கீழே அனுப்பின இந்த சிறு சபையின் மன்னிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன். சீர்வதியும் கர்த்தாவே, தரிசனங்கள் சொப்பனங்கள் மற்ற காரியங்கள் கூறின விதமாகவே நான் அறிந்த மேலான விதத்தில் அவைகளை செய்தேன்.
எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்த விதமாகவே கர்த்தாவே அவர்களுக்காக எல்லா ஆகாரத்தையும் சேமித்து வைத்திருக்கிறேன். அது என்னவாயிருந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடையவர்கள். நாங்கள் எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இரக்கமாயிரும், எங்களை மன்னியும். இந்த பூமியின் நாங்கள் இருக்கும் மட்டும் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இருக்கும்படி செய்வீராக. எங்களுடைய ஜீவியம் முடிந்ததும் உயரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை சுத்தம் பண்ணுங்கள். எல்லா காரியங்களையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு உங்களுடைய பாதையிலிருந்து அதை அப்புறப்படுத்துங்கள். ஒன்றும் உங்களை தொந்தரவு செய்ய விடாதிருங்கள். பீதி அடையாதேயுங்கள். பயப்படத்தக்கதாக அங்கே ஒரு காரியமும் இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் முழு உலகம் அந்த நேரத்துக்காகத்தான் வேதனைப்பட்டுக் கொண்டும் கதறி கொண்டும் இருக்கிறது. ஒரு கால் இப்பொழுதே சம்பவிக்கப் போகிறதா இருந்தால், ஒரு புது வருகைக்கால் ஏதோ காரியமோ அல்லது ஒரு புது வரமாகவோ இருந்தால் அது அற்புதமாயிருக்கும். இது வருகை நேரமாய் இருக்குமானால் ஏழு இடிமுழக்கங்களின் வெளிப்படுத்தல் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். எப்படி செல்வது என்று எனக்கு தெரியாது. நான் எதை கண்டேனோ அதை அப்படியே கூறுகிறேன். ஓ என்ன என்ன ஒரு நேரம்! அது முக்கியம் வாய்ந்ததும் பயபக்தியான சிந்தித்தலுமாயிருக்கிறது. நான் போக வேண்டிய நேரமாக ஒரு காலது இருக்குமானால் நான் உம்முடையவன் கர்த்தாவே, நான் உம்முடையவன். உம்முடையவைகளை நீர் முடித்தவுடன் வாரும் கர்த்தராக இயேசுவே. அது எங்கே சம்பவித்தாலும் அது எந்த நேரமாய் இருந்தாலும் நான் அவருடையவன். இங்கே இருந்து போய்விட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூறவில்லை. நான் வாஞ்சிக்கவில்லை. நான் வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு குடும்பம் எனக்கு இருக்கிறது. பிரசங்கிக்க ஒரு சுவிசேஷம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது என்னுடைய சித்தத்தின்படியா அல்ல, அவருடைய சித்தத்தின்படியா இருக்கிறது. அது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. எனக்கு தெரியாது என்ன இருக்கின்றதோ அதை நான் உங்களிடம் கூறுகின்றேன். என்ன இருக்கின்றதோ தேவனதை நிறைவேறுதலுக்குள் கொண்டு வருவார். ஆனால் நான் என்ன கண்டேனோ, என்ன சம்பவித்ததோ அதை தான் உங்களிடம் கூறுகிறேன். அதன் அர்த்தம் என்ன எனக்கு தெரியாது. ஆனால் ஐயன் மீ இது முடிவாக இருக்கக்கூடுமா? அந்த சொப்பனங்களை கண்ட ஆறு பேர்களும் இப்போது இங்கே இருக்கிறார்கள். அங்கே ஏழாவது ஒன்று இல்லை என்பது வினோதமாயிருக்கவில்லையா? அந்த ஆறு சொப்பனங்களிலும் நேராய் நடத்தி கொண்டு போய் அதற்கு பின்னர் உடனடியாக அந்த தரிசனம் வந்தது மிகவும் வினோதமாய் இல்லையா? அந்த ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற சகோதரன் ஜாக்சன் அவர்களில் ஒருவர், சகோதரன் பார்ரல் இன்னொருவர், சகோதரி கேலின் அவர்களில் இன்னொருவர், சகோதரி செப்பி இன்னொருவர், சகோதரன் ரோபர்சன் அவர்களில் இன்னொருவர், சகோதரன் பீலர் அவர்களில் இன்னொருவர். அதை பற்றினது அதற்கு மேல் இன்னொன்று இல்லை என்று பரலோக பிதா அறிந்திருக்கிறார். அந்த கடைசி சொப்பனமாகி ஏழாவதற்கு பின்னர் அது சகோதரி ஸ்டெப்பி உடனே தரிசனம் உண்டானது. உங்களுக்கு புரிகின்றதா? நான் ஏன் போகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? நான் ஏன் போக வேண்டும் என்பது இப்பொழுது புரிகின்றதா? நான் இதை செய்தாக வேண்டும். நண்பர்களே, என்னிடத்தில் எதிர்பார்க்காதேயுங்கள். நான் உங்களுடைய சகோதரன். என் மேல் எந்த கவனத்தையும் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நான் ஒரு அழிவுள்ளவன். மற்றவர்கள் எல்லாரையும் போன்று நானும் மறிக்க வேண்டியவனாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செவி கொடுக்க வேண்டாம். நான் என்ன கூறுகிறேனோ அதற்கு செவி கொடுங்கள்.
வாட்ஸ் தி மெசேஜ்?
நான் கூறுகிறது செய்தியாக இருக்கிறது. செய்தியாளனும் எந்த கவனத்தையும் செலுத்த வேண்டாம். செய்தியை கவனியுங்கள். உங்களுடைய கண்களை செய்தியாளரின் மேல் அல்ல, செய்தி என்ன கூறுகிறது என்பதன் மேல் வையுங்கள். அந்த காரியத்தின் மேல் கவனமாயிருங்கள். எங்களுக்கு உதவி செய்யும் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இங்கே வந்ததை கூற வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் நான் ஒன்றையும் உங்களுக்கு மறுத்து வைக்க மாட்டேன். எனக்கு தெரிந்த மட்டில் நான் உங்களுக்கு கூறுவேன். நான் அறிந்திருந்த மட்டில் அந்த இரண்டு அல்லது மூன்று நாட்களில் புதன்கிழமை காலையில் டூசானுக்கு போகிறேன். பிரசங்கிப்பதற்காக நான் டூசானுக்கு போக மாட்டேன். பிரசங்கிப்பதற்காக நான் டூசானுக்கு போகவில்லை. என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் பொருத்துவதற்காக நான் டூசானுக்கு போகிறேன். அதன் பின்னர் நான் அலைந்து திரிவனாகிவிடுவேன். நான் பீனிக்ஸ் மட்டுமாக போகிறேன். அந்த தொடர்ச்சியாக இருக்கும் சிறு கூட்டங்கள் நடத்துவதற்காக அங்கே ஒருவேளை சிறு சிறு செய்திகள் இருக்கலாம். பின்னர் அந்த கன்வென்ஷனில் ஒரு இரவு நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களது குறித்து ஒன்றும் கூறவில்லை. வெறுமென நீர் அங்கே இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பாருங்கள், அது எனக்கு அவ்வளவு நல்லதாக தெரியவில்லை. சகோதரன் சிக்கேனும் கூட கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை நான் உடையவனாயிருக்கிறேன். அதை குறித்து அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் அவரிடம் கூற நான் வார்த்தை உடையவனாயிருக்கிறேன். அவர் என்ன செய்வார் என்று எனக்கு தெரியாது. அது அவரை பொறுத்தது. கடைசி சத்தம் என்ற வெளியீட்டை நீங்கள் கவனித்தீர்களா? அது ஒரு ஸ்தாபனமாயிருக்க வேண்டிய ஒன்றல்ல. ஆனால் அவர்களுடைய கோட்பாட்டை அவர்கள் அறிவித்தார்கள். ஒரு ஸ்தாபனம் என்றால் நான் அதிலிருந்து விலகுகிறேன். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு நான் புறம்பே இருக்கிறேன். சகோதரன் ஆர்கன் பிரைட் ஏழு ஜனாதிபதிகளின் கீழ் வாஷிங்டனில் அரசியல் நிபுணராக பணிபுரிந்த சகோதரன் ரோல். இவர்கள் இப்பொழுது ஆப்பிரிக்காவில் இருக்க வேண்டும் என்று அனுமானிக்கிறேன். ஆனால் சகோதரன் ரோல், சகோதரன் ஆர்கன் பிரைட் நானுமாக ஆப்பிரிக்காவில் கூட்டங்களுக்காக இப்பொழுதே போய்கொண்டிருக்கிறோம். தென்னாப்பிரிக்காவில் உள்ள டான்சனிகா கூட்டங்களுக்காக சகோதரன் போசேயுடன் போகிறேன். அப்படியே தொடர்ந்து கீழ்நோக்கி சென்று ஆஸ்திரேலியாவின் ஊடாக அந்த வழியாக சென்று கர்த்தர்
வித்தியாசமாக ஏதாவது ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்றால் அதே வழியாக திரும்பி வருவேன். ஆனால் நான் போவதற்கு முன்பாக நான் இங்கே திரும்பி விடுவேன். பின்னர் அங்கிருந்து நான் திரும்பி வந்து தேவனிடத்தில் பேசவில்லை என்றால் வேறு ஒரு வழியாக நான் என் குடும்பத்தை கொண்டு போய் அலாஸ்காவில் உள்ள ஆங்கரேஜில் கொண்டு செல்ல இருக்கிறேன். இது தென்மேற்கு, அதுவோ வடமேற்கு. பின்னர் அவர்கள் கோடை காலம் மட்டும் அங்கே இருப்பார்கள். டூசானில் கோடை மிகவும் உஷ்ணமாயிருக்கும். தோலையை எரித்து உரித்துவிடும். அந்த உஷ்ணத்தை அவர்களால் தாங்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் அவர்கள் அவ்வளவு வீட்டு நிறைவாகி மனம் சோர்ந்து போவார்கள். நாங்கள் வீட்டை விற்கவில்லை. மரசாமான்கள் முதலானவற்றோடு வீடு அங்கேதான் இருக்கிறது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. பின்னர் கோடை முடிந்தவுடன் கட்டளுக்கு சித்தமானால் நான் அலாஸ்காவை விட்டு வெளியேறி மத்திய மேற்கு பகுதியில் உள்ள டான்வருக்கு வர இருக்கிறேன். தென்மேற்கு, வடமேற்கு, மத்திய மேற்கு, ஓ கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டுக்கொண்டிருப்பேன். இதற்கிடையில் பிரசங்கிக்க வேண்டிய ஒவ்வொரு செய்தியும் நான் அறிந்த மட்டில் இங்கே இந்த ஜபக்கூடாரத்தால் பிரசங்கிக்கப்படும். இங்கேதான் உரிநாடாக்கள் பதிவாக்கப்படும். இங்கேதான் தலைமை செயலகம் இருக்கும். நான் குடும்பத்தோடு மேற்கில் தங்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுமட்டாய் நான் அவர் சமூகத்தை நாடிக்கொண்டே இருப்பேன். இந்த வருடம் அதை தீர்த்து வைக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் நான் அப்பமும் தண்ணீரும் புசியாமல் மனாந்திரத்திலே போய் அவர் என்னை அழைக்குமட்டாய் அங்கேயே காத்திருப்பேன். என்னால் இந்த விதமாக தொடர்ந்து போக முடியாது, காத்திருப்பேன். ஆக நாம் ஒரு பதறலுக்குள் வர வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்தாக வேண்டும் என்ற நிலைமைக்குள் நீங்கள் வர வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் அறியாமல் உங்களால் எப்படி அவருடைய சித்தத்தை செய்ய முடியும்? அந்த தரிசனம் நீ என்ன செய்தா என்ற பின்னணியமாய் இருந்ததால் நான் ஆராய துவங்கினேன். புரிகின்றதா? அந்த அழைப்பு எனக்கு வருமட்டாய் ஒரு அனுப்பப்பட்டவனாயும் சுவிசேஷகனாயும் நான் சுற்றி ஊழியம் செய்து வருவேன். முதலாவது ஞாபகம் இருக்கின்றதா? நாம் அந்த மூலைக்கல்ல வைத்தோமே, அப்பொழுது உண்டான தூதன் ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று அவர் சொன்னார். நீ ஒரு சுவிசேஷகன் என்று அவர் கூறவில்லை. ஆனால் ஒரு கால் வேறொன்று வருவதற்கு முன்னால், இன்னொரு வித்தியாசமான வேலை வருவதற்கு முன்னால் ஒரு சுவிசேஷகனுடைய வேலையை செய் என்று கூறினார். ஒரு கால் வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதை குறித்து அதி நிச்சயம் உள்ளவர்களாய் இருங்கள். அதை குறித்து அதி நிச்சயம் உள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓ ஆண்டவரே, காத்திருக்க எனக்கு போதியும், எனக்கு போதியும் கர்த்தாவே. நான் அவரை நேசிக்கிறேன், நீங்களும் கூட அவரை நேசிக்கிறீர்கள் என்று நான் அறிவேன். நான் அதை மிகவும் தெளிவாக்கிவிட்டேன் என்று நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு தெரிந்த அளவில் நான் அதை தெளிவாக்கிவிட்டேன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான். ஏதாவது காரியத்தின் நிமித்தம் அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டால் நான் உடனே அதை கூறிவிடுவேன். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு உண்டு என்பதை நான் அறிவேன். நானும் அறிய ஆவலாயிருக்கிறேன். அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் எதை நோக்கினவனாய் செல்கிறேன் என்று நான் அறியேன். என்ன சம்பவிக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் அறிவேன், அதாவது கர்த்தருடைய கிருபையால் நான் போய்கொண்டே இருக்கிறேன். அப்படியானால் அங்கு சென்றபோது ஒரு கால் அவர் என்னிடம் கூறலாம், ஆனால் இப்பொழுதோ போ என்பதுதான் என்னுடைய பகுதியாக இருக்கிறது. நான் இரண்டு வாரங்களுக்கு அங்கே இல்லாமல் இருக்கக்கூடும். வேறு எங்கேயாவது அது மட்டுமாக இருந்து ஒரு கால் இங்கே திரும்பி வரலாம். அது சரி, எனக்கு தெரியாது. அந்த தரிசனத்தில் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் இருந்தனர். அந்த காரியம் என்னவென்றால் நான் ஒரு மூடியை உடைய வாகனத்தில் இருந்தேன். நான் அதனண்டை சென்ற மாத்திரத்தில் அது என்னுடைய வண்டி என்பதை அறிந்தேன். அந்த விதமாகத்தான் நாங்கள் ஒரு சில நாட்களில் போகப் போகிறோம். எங்கே நாங்கள் போகப் போகிறோம் என்பதை அறியாதவளாய், அங்கே போனவுடன் என்ன செய்யப் போகிறோம் என்பதையும் அறியாதவளாய் நாங்கள் போய்கொண்டிருந்தோம். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகளாய் இருப்பதனால் தேவன் நமக்கு அபூர்வமானவராய் இருக்கிறார். அவர் கீழ்ப்படுதலை விரும்புகிறார். நீங்கள் எங்கே போகிறீர்கள் அது உங்களுடைய வேலைகள் எதுவும் அல்ல. தொடர்ந்து போய்கொண்டே இரு. கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர் அது நீ அறிய வேண்டிய அவசியமில்லை. நீ என்னை பின்பற்றி வா, தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். நான் எங்கே நிறுத்த வேண்டும் அதை பற்றி உனக்கென்ன, தொடர்ந்து நடந்து கொண்டே இரு. எனவே இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் போகிறேன். ஆமேன். அவனுடைய ஜீவன் நான் ஜீவித்ததெல்லாம் அதற்காகவே. ஐயன்மீர் இதுவா சமயம்? நாம் இதை மீண்டுமாய் பாடிக்கொண்டிருக்கையில் உன் அருகில் யாருடனாவது கரங்களை குலுக்கி சகோதரனே அல்லது சகோதரியே எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று கூறுங்கள்.